அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய யுக முடிவு நாளின் அடையாளங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடையாளங்களில் ஒன்று அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், لا تقوم الساعة حتى تعود أرض العرب مروجا وأنهارا. மறுமையினால் நிகழாது எதுவரை அரபுகளின் பூமிகள் தோட்டங்களாகவும் விளைச்சல் நிலங்களாகவும் மேய் நிலங்களாகவும் மாறுமோ அதுவரை. இந்த ஹதீஸிலே ஒன்றை நாம் புரிய வேண்டும். அதாவது வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பிரளயத்திலே அரபுகளுடைய இந்த பிரதேசம் மிக பெரிய அளவு பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்புக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். அதாவது ஆரம்பத்தில் இந்த பகுதிகளை அல்லாஹ் படைக்கும் போது எப்படி செழிப்பாக தோட்டம் துறவுகளாக விளை நிலங்களாக விளைச்சல் நிலங்களாக நதிகளும் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருந்ததாக அல்லாஹ் படைத்தானோ அதுபோன்றே இந்த அரபு பிரதேசங்கள் மாறிவிடும். ஏனெனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பதம் அரபுகளுடைய பூமிகள் மீண்டும் மாறிவிடும். அப்ப மீண்டும் மாறிவிடும் என்ற பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டால் இதற்கு முன்பு அப்படி இருந்தது, பிறகு அது மாற்றப்பட்டது, பிறகு அது மீண்டும் அது போன்று பழைய நிலைக்கு வந்துவிடும் என்ற பொருள் அங்கே இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்திலே பல அரபு பிரதேசங்கள் சமீப ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலைவனங்களாகவும் அதாவது பொட்டல் பூமிகளாகவும் இருந்த இடங்களெல்லாம் இன்று விளைச்சல் நிலங்களாகவும் மேய் நிலங்களாகவும் பசுமையாகவும் காட்சி தருவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு முன்மொழி இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் உண்மையாகி வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போர் நடந்து கொண்டிருக்கும் போது அப்போது கூறினார்கள், இன்னக்கும் சதூன கதன் இன்ஷா அல்லாஹ் ஐன தபூக் வ இன்னக்கும் லன் தூஹா ஹத்தா யுத்ஹியன் நஹார் ஃபமன் ஜாஅஹா மின்கும் ஃபலா யமஸ்ஸ மிம்மா இஹா ஷைஅன் ஹத்தா ஆதி فجئناها وقد سبقنا إليها رجلان والعين مثل الشراك تبض بشيء من ماء قال فسألهما رسول الله صلى الله عليه وسلم هل مسستما من مائها شيئا قالا نعم فسبهما رسول الله صلى الله عليه وسلم وقال لهما ما شاء الله أن يقول قال ثم غرفوا بأيديهم من العين قليلا قليلا ثم اجتمع في شيء حتى اجتمع في شيء قال ثم غسل رسول الله صلى الله عليه وسلم فيه يديه ووجهه ثم أعاده فيها فجرت العين بماء منهمر حتى استقى الناس ثم قال رسول الله صلى الله عليه وسلم يوشك يا معاذ إن طالت بك حياة أن ترى ما هاهنا قد ملئ جنانا. أبدا رسول الله صلى الله عليه وسلم تنارهل إن تولرهلين இன்ஷா அல்லாஹ் நாளை தபூக் பகுதியில் உள்ள அந்த ஊற்றுக்கு நீங்கள் வருவீர்கள். அப்படி அந்த ஊற்றுக்கு நீங்கள் வந்தால் நீங்கள் அந்த மதிய பொழுதை அடையும் வரை, முற்பகல் அடையும் வரை நீங்கள் அந்த ஊற்றுக்கு நெருங்காதீர்கள். தபூக்குக்கு வந்துருங்க, அங்க தண்ணி இருக்கிறதே என்று தண்ணீரை தேடி அந்த ஊற்றுக்கு அருகிலே சென்று விடாதீர்கள், அந்த தண்ணீரை தொட்டு விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்படி முன்கூட்டியே நீங்கள் அங்கு வந்துவிட்டாலும் அந்த தண்ணீரை நீங்கள் தொடாதீர்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து தெளிவான தடையாக இருந்தது. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திற்கு வரும்போது இரண்டு மனிதர்கள் முன்கூட்டி அந்த இடத்திற்கு வந்து அந்த தண்ணீரை தொட்டு விட்டார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்தபோது அந்த தண்ணீர் ஒரு செருப்பினுடைய வாரின் அளவுக்கு பூமியிலிருந்து உள்ள அந்த ஊற்றிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தது, அதாவது கொஞ்சமா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் இந்த தண்ணீரை தொட்டீர்களா? அவர்கள் சொன்னார்கள், ஆம் தொட்டு விட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு அந்த இருவரையும் ஏசினார்கள். இன்னும் பல வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடுத்து விட்டால் நாம் அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அதற்கு பல காரணங்களை வியாக்கியானங்களை கூறி அதை நியாயம் காணுவதற்கு கூடாது. இன்று பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பல தடைகளை எல்லாம் மக்கள் நியாயப்படுத்தி செய்கிறார்கள். இந்த காரணத்தினால ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கலாம், அப்ப அது இல்லை இல்லை இந்த காலத்தில் அதனால நம்ம செய்யலாம் என்பதாக தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதற்கு இவர்களாக ஒரு காரணங்களை நியாயங்களை கற்பிக்கிறார்களே, இது மார்க்கத்தில் கூடாத ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் தண்ணீரை தொடக்கூடாது என்று தடுத்திருந்தும் அந்த தண்ணீரை தொட்டவர்களை கடுமையாக எச்சரித்தார்கள், ஏசினார்கள். பிறகு தோழர்களுக்கு கட்டளையிட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரிலிருந்து ஒரு பாத்திரத்திலே ஒன்று சேர்த்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்திலே வுது செய்தார்கள். எப்படி? தான் வுது செய்த தண்ணீர் அந்த பாத்திரத்திலேயே விழும்படி கைகளையும் கழுகினார்கள், முகத்தை கழுகினார்கள். அந்த கழுகப்பட்ட தண்ணீர் மீண்டும் அந்த பாத்திரத்தில் விழும்படி வுது செய்தார்கள். பிறகு சொன்னார்கள், அந்த நீரை நீங்கள் அந்த ஊற்றிலே ஊத்துங்கள் என்பதாக. அப்ப அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்த அந்த தண்ணீரை மீண்டும் அந்த ஊற்றிலே ஊற்றப்பட்ட போது அந்த ஊற்று சிறிய ஒரு கீறலாக இருந்து தண்ணீர் கசிந்து கொண்டிருந்த அந்த ஊற்று இருக்கிறது, பீரிட்டு பொங்கி எழக்கூடிய ஒரு ஊற்றாக மாறியது. அப்போது மக்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையான தண்ணீர்களை அள்ளி நெப்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத், உனக்கு வாழ்க்கை இன்னும் நீடிக்குமே, ஆனால் இன்னும் சில காலம் நீ வாழ்வாயானால் பார்ப்பாய், இந்த ஊற்று நீர் இருக்கிறது, பெரியும் பெரும் தோட்டங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சிக் கொண்டிருக்கும், இதன் மூலமாக பெரிய ஒரு தோட்டங்களும் விவசாய நிலங்களும் ஏற்பட்டிருக்கும் என்பதாக. இன்று பார்க்கிறோம் சவுதி அரேபியாவிலே தபூக் பகுதி மிகப்பெரிய விளைச்சல் நிலமுள்ள ஒரு பகுதி. அந்த பகுதியில் விளையக்கூடிய காய்கறிகள் மற்ற விவசாயங்கள் இருக்கிறது. முழு அரபு நாட்டுக்கும் போதுமான அளவுக்கு அங்கே விவசாயங்கள் இப்போது ஆரம்பமாகிவிட்டன. இந்த ஹதீஸில் இன்னும் சில பாடங்களையும் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஜிஸா இங்கே நமக்கு வெளிப்படுகிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல், அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள், இது அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்டது, பரக்கத்து செய்யப்பட்டது. இந்த சிறப்பு மற்றவர்களுக்கு கிடையாது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்த சில பொருட்கள் இருக்கின்றனவே, இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்திருக்கிறான். ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது, அதை தொட்டு முத்தம் கொஞ்சணும், அதை தொட்டு வணங்கணும் என்பது கிடையாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு பயன்படுத்த அனுமதி கொடுத்தார்களோ அந்த அளவிற்கு நாம் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. இன்னும் சில சஹீஹான ஹதீஸ்களிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வைகளை அவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு பாட்டில்களிலே அடைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அந்த வேர்வை இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய நறுமணமுடைய கஸ்தூரியை விட நறுமணமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுடைய அந்த வேர்வையின் மனம் கஸ்தூரியை விட மனமிக்கதாக இருக்கும். இதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடித்த நீர், உதாரணத்துக்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்திலே பார்க்கிறோம், ஒரு பாத்திரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பால் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தோழர்களுக்கு குடிக்க சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதரோ அல்லது இரண்டு மனிதர்களோ குடிக்கின்ற அளவுக்குள்ள நீரிலே எத்தனை பேர் குடித்தார்கள்? 70க்கு குடிக்க வேண்டிய அந்த பாலிலே 70க்கு மேற்பட்ட தோழர்கள் சாப்பிடுகிறார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்ஸாப் போருடைய சமயத்திலே 4 அல்லது 5 பேர் சாப்பிடும் அளவுக்கு ரொட்டியும் கறியும் சமைத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து திறந்து தோழர்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதிலே 4000 பேர் சாப்பிட்டார்கள். எத்தனை பேர்? ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒரு 4-5 பேர் சாப்பிடும் அளவிற்குள்ள குழைத்த மாவில சுடப்பட்ட ரொட்டியிலே 4-5 பேர் தான் சாப்பிட முடியும். ஆனா சாப்பிட்டது எத்தனை பேரு? 4000 தோழர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டு திரும்புகிறார்கள். கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு திரும்பும் போது எந்த அளவு ரொட்டி சுடப்பட்டதோ அதே அளவு ரொட்டி அங்கே இருந்தது. அவர்கள் சமைத்த அந்த கரியும் சால்னாவும் அதே அளவு அங்கே இருந்தது. இது போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொஜிசாக்களை ஏராளமாக நாம் படிக்கிறோம். இப்ப இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்களில் ஒன்றாகும். அப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த ஹதீஸ்லிருந்து படிக்கிறோம். உலு செய்ததற்கு பிறகு மிச்சமுள்ள அந்த தண்ணீர் இருக்கிறது. அதே போல உலு செய்ததற்கு பிறகு நம்முடைய உடலில் இருந்து வடியக்கூடிய தண்ணீர் நஜீஸ் அல்ல, அசுத்தமானது அல்ல. ஒரு பாத்திரத்தில் நீங்க உலு செய்றீங்க, உலு செய்த தண்ணீர் அந்த பாத்திரத்திலேயே விழுந்தால் அதனால அந்த தண்ணீர் பயன்படுத்துவதற்கு தகுதியற்றதாக மாறிவிடும் என்று ஆகாது. சில பேர் என்ன வழங்கி வச்சிருப்பாங்க, உதாரணத்துக்கு பெரிய பாத்திரம் இருக்குது, சாச்சிதான் ஒழு செய்யணும்னு சொல்லுவாங்க. அவசியமே கிடையாது, அதுல இருந்து அள்ளி தாளாரமா ஒழு செய்யலாம். அப்படி ஒழு செய்யும் பொழுது உங்களுடைய தண்ணீர் துளிகள் அந்த பாத்திரத்தில் விழுந்தாலும் அதனால அந்த தண்ணீர் நெஜிசாகாது, அதே போல பயன்படுத்துவதற்கு தகுதியானதாக இருக்கும். அதுல திரும்ப நீங்க ஒழு செய்யலாம். ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது, எல்லாரும் கையில் அள்ளி ஒழு செய்யறீங்க, ஒழு செய்யும் போது ஒருத்தர் ஒழு செய்யக்கூடிய தண்ணீர் அதுல படுது, மூஞ்சுகளோட தண்ணி அதுல தெரிக்குது, அதனால அந்த தண்ணி என்ன ஆகிறது இல்ல, அசுத்தமானதாகவோ அல்லது பயன்படுத்துவதற்கு தகுதியற்றதாகவோ ஆகுவதில்லை. என்ன அந்த காலத்தில் அப்படித்தான் நம்பி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன பாத்திரத்துல நெகம் பட்டா கூட தண்ணி என்ன ஆயிடும், முஸ்தாமலா போயிடும், பயன்படுத்துறதுக்கு தகுதி இல்லாம போயிடும். அதனால இன்னொருக்கு ஜக்குல அள்ளிதான் அதை வந்து கழுகணும் அப்படின்னு சொல்லி நம்பி வச்சிருப்பாங்க. இப்ப ரொம்ப பேர் அப்படித்தான் அறிஞ்சு வச்சிருப்பாங்க, சரியா இல்லையா? என்ன அப்படி கிடையாது, தாராளமாக நீங்க அந்த உங்க கையாலேயே நீங்க அள்ளி கழுகலாம். ஆனா கையில் அசுத்தம் இருக்கு என்று தெரிந்தால் மட்டும் நீங்க என்ன செய்யணும், அதை முதல்ல கழுகி கொள்ளணும். அதற்கு பிறகு இப்ப ஜுனுபுடைய காலத்திலேயே நீங்க குளிக்கிறீங்க, ஜுனுபுடைய காலத்தில் பெருந்தொடக்கூடிய காலத்திலேயே நீங்க குளிக்கும் பொழுது நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் உங்க குளிக்கிற பாத்திரத்துல மிச்சம் உள்ள தண்ணீர்களை பட்டு விடுறதுனால அந்த தண்ணீர்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால அந்த தண்ணீர் நஜீஸ் ஆயிருச்சோ அல்லது பயன்படுத்துவதற்கு தகுதியற்றதாக ஆயிருச்சோ என்பது கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த முன் அறிவிப்பு இருக்கிறது. அதாவது அரபுகளுடைய பிரதேசங்கள் பாலைவனமாகவும் மேய்ச்சல் நிலங்கள் மேய் நிலங்கள் இல்லாம ரொம்பவும் காஞ்சி வறண்டதாக இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அது மீண்டும் விளைச்சல் நிலங்களாகவும் நதிகளாகவும் ஆறுகளாகவும் ஊற்றெடுப்பதை பார்க்கிறோம். அடுத்து ஒரு அடையாளம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى تمطر السماء مطرا لا تكن منها بيت المدر ولا تكن منها إلا بيوت الشعري. அதாவது மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் வானத்திலிருந்து மழை மழையாக பொழிந்து கொண்டே இருக்கும், தொடர் மழை பொழிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய கட்டடங்களை கட்டி உங்களை அதிலிருந்து பாதுகாக்க நினைத்தாலும் முடியாது. ஏன், மழை பொழியும் போது வெள்ளம் பெருக்கெடுத்து நீர் அளவு மேலோங்கி நீங்க வசிக்கிற வீட்டுக்குள்ளாரையும் அந்த தண்ணீர் வந்துடும். இதை நம்ம சமீப காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் எல்லா நாடுகளிலுமே பல பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் மழைகளிலே மூழ்குவதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே தொடர்ந்து அமெரிக்காவில் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான மழை, பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு உழுகுது, மூழ்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மழை சமயத்தில் பொதுவா மழையை பொதுவான மக்கள் விவசாயிகள் எதற்கு எதிர்பார்ப்பாங்க, தங்களுடைய விளைச்சல் நிலம் நல்ல முறையில் அது செழிப்பா வளர்றதுக்காக வேண்டி எதிர்பார்ப்பாங்க. ஆனா அப்ப பெய்யக்கூடிய மழைகள் எல்லாம் அதாவுடைய மழைகளாக இருக்கும், ஒன்று அளவுக்கு அதிகமாக இருப்பதால் செய்யப்பட்ட விவசாயங்கள் எல்லாம் அழிந்து பாழாகிவிடும். அல்லது அந்த மழை நீரிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விவசாயத்தை அழிக்கும்படியான ஒரு தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான். எப்படி தண்ணீரை கொண்டு அல்லாஹ் பூமியிலே விளைச்சலை ஏற்படுத்துகிறானோ அதே அல்லாஹ் அந்த தண்ணீரிலே பூமியில் இருக்கக்கூடிய விளைச்சலை அழிக்கக்கூடிய ஆற்றலையும் படைப்பதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவன். அப்ப அந்த கியாமத்த நாளுக்கு முன்னாடி பெய்யக்கூடிய அந்த மழைகளின் மூலமாக மக்களுடைய விவசாயங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். இப்ப இந்தியாலையும் பாக்குறோம், பீகார் போன்ற இடங்கள்ல பயங்கரமான மழைகள், மக்கள் எல்லாம் ஊர் ஊரா வெளியே வந்து கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் இறந்து போனாங்கிற கணக்கு கிடையாது. அந்த மாதிரி பயங்கரமான மழை, ஒண்ணுமே மிச்சம் மீதி கிடையாது, எந்த அரசாங்கத்தாலையும் பாதுகாக்க முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவான ஹதீஸ், லைஸத்தி ஸனத்து பி அன் லா தும்தரு வலாகின் ஸனத்து அன் தும்தரு வ தும்தரு வலா தும்பிதல் அர்து ஷைஆ. அதாவது பஞ்சம் என்பது நீ நினைக்கிற மாதிரி மழை இல்லாமல் வறண்டு விடுவது மட்டும் பஞ்சம் அல்ல. பொதுவா பஞ்சம் என்றால் என்ன நினைக்கிறோம், மழையே பெய்யாம பூமி எல்லாம் வறண்டு போய் விளைச்சல் இல்லாமல் ஏற்படுவதை பஞ்சம் என்று நினைக்கிறோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் பஞ்சம் ஏற்படும். அந்த பஞ்சம் மழை இன்மையால் ஏற்படுவதல்ல, மாறாக மழை பொழிந்து கொண்டே இருக்கும். மழை பொழிந்து கொண்டே இருக்கும், ஆனால் அதனால் பூமியில் எதுவுமே விளைய முடியாது. கொஞ்சம் நின்னாதானே அறுவடை செய்ய முடியும். தேவையான அளவுக்கு பொழிந்தால் தானே விவசாயம் செழிப்பாகி அதிலிருந்து நம்ம அறுவடைய மகசூல் எடுக்க முடியும். அந்த விவசாயங்கள் எல்லாம் மூழ்கி நாசமாகி அந்த வெள்ள பிரளயத்தில் அடித்து செல்லும் அளவுக்கு சமீபத்தில் இந்தியாவில் ஏற்பட்டு தமிழ்நாடுகள் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல உள்ள விவசாயங்களையும் அந்த விவசாயம் செஞ்சதற்கு பின்னாடி அறுவடை செய்து வைத்திருந்த தானியங்களையும் அடிச்சுட்டு போயிருச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த குதிரத் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. நபியே, உங்கள் உன் இறைவனுடைய அந்த ராணுவங்களை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. சுனாமி வந்துச்சு, யாராவது கற்பனை செஞ்சு பார்த்திருப்பாங்களா, நாளைக்கு காலையில இத்தனை 1,00,000 பேர் சாக போறாங்கன்னு சொல்லி. காஷ்மீர்லையும் பாகிஸ்தான்லையும் ஈரான்லையும் துருக்கிலையும் அதே பூகம்பங்கள் ஏற்பட்டுச்சு, யாருக்காவது தெரியுமா, யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? இந்தியாவில் குஜராத்ல வந்துச்சு, அவுரங்காபாத்ல வந்துச்சு, எத்தனை இடங்கள்ல. அல்லாஹ் நாடினால் என்று சொன்னால் ஒரு நொடியின் நொடியிலே அவனுடைய இந்த அமைப்புகளை அவன் மாற்றுவதற்கு ஆற்றல் பெற்றவன். அப்ப மனிதர்கள் தங்களுடைய அறிவியலை கொண்டோ தங்களுடைய அனுபவ திறன்களை கொண்டோ அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்க முடியாது. புரியுதா? இந்த நம்முடைய புதிய இந்த டெக்னாலஜிகளை கொண்டு அல்லாஹுடைய அதாபிலிருந்து தப்பித்து விடலாமா என்றால் நிச்சயமாக முடியாது. அல்லாஹுடைய அதாபிலிருந்து தப்பிப்பதாக இருந்தால் அல்லாஹுவிடத்தில் ஒதுங்குவதை கொண்டு மட்டும்தான் தப்பிக்க முடியும். அல்லாஹுவின் பக்கம் மீளுவதை கொண்டு மட்டும்தான் தப்பிக்க முடியுமே தவிர, காரணம் அல்லாஹுடைய ஏற்பாடுகள் மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவை. அல்லாஹு தஆலா நாடினால் என்றால் ஒரு எலியின் மூலமாக ஒரு ஊரையே அழித்து விடலாம். பிளாக் நோய் எப்படி வருது? செத்து போன எலிய மற்ற உயிரினங்கள் சாப்பிடுது, காக்கா சாப்பிடுது, இன்னும் எத்தனையோ இது சாப்பிடுது. ஆனா அந்த எலியிலிருந்து வரக்கூடிய ஒரு சில கிருமிகள் மூலமாக ஒரு ஊரையே, ஒரு மாகாணத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்யலாம். அதே போல வெட்டுக்கிளிகள், எறும்புகள், இன்னும் எத்தனையோ பூச்சிகள், புற்பூண்டுகள் அல்லாஹ் நாடினால் என்று சொன்னால் அவற்றை கொண்டு மனிதனை அழித்து விடலாம். மனிதன் அல்லாஹுடைய அதாபிலிருந்து தப்பிக்க முடியாது. ஃபிரவுனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாபை இறக்கினான். இஸ்ரவேலர்களுடைய வீடுகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன. மழை பொழிந்து வெள்ளம் ஃபிரவுனுடைய அரண்மனைகளையும் அந்த கிபித்திகளுடைய அந்த வீடுகளையும் நோக்கியுமே சென்று கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஏற்பாடு! மழை பொழிகிறது, அழகிமு தூஃபான், காற்றும் மழையும் அடிக்குது. சிபுத்திகளுடைய வீடு, இஸ்ரவேலர்களுடைய வீடு சாதாரண வீடு, அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. ஆனா அடிக்கக்கூடிய காற்றுகள் யாரை நடுநடுங்க செய்கிறது? ஃபிரவுனுடைய சமூகத்தார்களை. பெய்யக்கூடிய மழைகள் எல்லாம் வெள்ளங்களாக யாருடைய வீட்டை நோக்கி போகுது? ஃபிரவுனுடைய கூட்டத்தாரர்களின் வீட்டை நோக்கி போகிறது. அழகிமு தூஃபான், வல்ஜராத், வெட்டுக்கிளிகள் படைபடையாக வந்து சூழ்ந்து கொண்டன ஃபிரவுனையும் ஃபிரவுனுடைய கூட்டத்தாரர்களையும். வல்கும்மல வல்மஃபாஜா, தவக்கல, அதே போல பேனு எல்லாம் எங்க நோக்கி போகுது? வத்தம், ரத்தங்கள், சாப்பிடக்கூடிய தட்டுகள் எல்லாம் ரத்தமா இருக்குது. அவங்க சமைக்கிற சாமான எல்லாம் ரத்தமா இருக்குது, எதுல பார்த்தாலும் தவக்கலையா இருக்குது, உடம்பெல்லாம் பேனா இருக்குது. இது எங்க இருந்து உள்ள அதாப்? இது அல்லாஹுடைய அதாப். யார் இடத்துல வர்றா? ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல. மூசா உதுஉ லனா ரப்பக், உம் இறைவனிடத்தில் நீங்கள் துவா கேளுங்கள், எக்ஷி ஃபன்னல் அதாப், அவன் அதாபை எங்களை விட்டு நீக்கி விடட்டும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்யறாங்க, அல்லாஹ் அதாபை நீக்கிறான். இது ஒரு நீண்ட சம்பவம், வரலாறு. இந்த கடைசி பகுதியை நீங்க பாருங்க. ஃபிரௌனுக்கு எப்போது அந்த வேதனை ஏற்பட்டது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனை ஏற்பட்டதோ, அவனுடைய ஆட்சி அதிகாரம், அவனுடைய படை பலம், அவனுடைய அந்த தந்திரங்கள் எல்லாம் அவனுக்கு ஏதாவது பாதுகாப்பை கொடுத்ததா? கொடுத்துச்சா? ஏதாவது செய்ய முடிஞ்சா? இவ்வளவு பெரிய ராணுவங்கள் வச்சிருந்தான், ஒன்னும் செய்ய முடியல. கடைசியில் யாரிடத்துல வந்தான்? சாஹிபு நுபுவா, தூதரிடத்தில் தான் அவன் வர வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானான். அவரிடத்துல வந்து சொல்றான், உம் இறைவனிடத்திலே நீங்கள் துவா கேட்பீர்களாக, அவன் எங்களுக்கு இந்த வேதனையை நீக்கட்டும். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துஆ சிலாஹுல் முஃமின், துஆ ஒரு மூமினுடைய ஆயுதமாகும். அப்ப அல்லாஹ்விடத்தில் திரும்புவதை கொண்டு, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்பதை கொண்டு மட்டும்தான், அல்லாஹுவை பற்றி பிடிப்பது கொண்டு மட்டும்தான் அல்லாஹுடைய அதாபிலிருந்து தப்பிக்க முடியும். நம்முடைய திறமைகளோ நம்முடைய அறிவோ அல்லாஹுடைய அதாபிலிருந்து நம்மை தப்பிக்க வைக்க முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள், மகன் என்ன கூறினான்? ஸஆவி இலா ஜபலின் யஸ்மினி மினல் மா. தந்தையே, நீங்க கப்பல்ல போறீங்க, மழை தானே வெள்ளம் தானே வருது, எவ்வளவு தூரத்துக்கு வந்துட போகுது, எனக்கு உடல் நல்ல திறமை இருக்குது, உடல் ஆற்றல் உடல் வலிமை இருக்கிறது, ரொம்ப வேகமா மலையில ஏறுவேன், நான் பெரிய மலையா பார்த்து நான் ஏறிக்கிறேன், பெரிய மலையாக பார்த்து நான் ஏறிக்கொள்கிறேன் என்று வேக வேகமா மலையில ஏறினான். நூ அலை சில பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சொன்னாங்க, மகனே, நீ நினைக்கிற மாதிரி அல்ல, இன்றைக்கு இன்றைய மழை நீ நினைக்கும் நினைப்பதை போன்று சாதாரண மழை அல்ல, இது அல்லாஹ்வுடைய அதாபுடைய மழை. லா ஆஸிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹிம ரப்பி, என் இறைவன் யார் மீது கருணை காட்டினானோ அவர்கள்தான் பாதுகாக்கப்படுவார்கள். மழையோ அல்லது உன்னுடைய திறமையோ உன்னை பாதுகாக்காது. கேட்கல, மலை உச்சிக்கு ஏறுனா அந்த உச்சியில் வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மூழ்கடித்து காட்டினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபஹால பைனஹுல் மௌஜ், ஒரு பெரிய அலை வந்தது, ஃபகான மினல் முஹரகீன், அவனை அடித்து சென்றது. அப்ப அல்லாஹ்வின் நடியார்களே, அல்லாஹ்வை அதிகம் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அமீன் அஹ்லுல் குரா அன் யாதியஹும் பஸ்னா பயாத்தன் வஹும் நாயிமூன், ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறார்களா, அவர்கள் தூங்கும் போது நம் வேதனை அவர்களுக்கு வராது என்று, அல்லது அவர்கள் மதிய பகுதியிலே விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது, பகல் காலத்திலே அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய அதாப் வராது என்று எண்ணிக்கொண்டார்களா? அதே போலதாங்க. இப்ப சமீபத்தில் வந்து இந்த அமெரிக்காவுடைய அதாப், ஒரு பக்கம் ஸ்டேடியத்தில் கேம் பார்த்துட்டு இருக்காங்க, விளையாண்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஊர் ஊரா மழை வந்து அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்குது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை பாருங்க, அவர்கள் மதிய பகுதியிலே முற்பகலிலே அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது, பகலிலே அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது நம் வேதனை வராது என்று அவர்கள் பயமற்றிருக்கிறார்களா? அடுத்து இன்னொரு அடையாளம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يحصر الفرات عن جبل من ذهب يقتتل الناس عليه فيقتل من كل 199 ويقول كل رجل منهم لعلي أكون أنا الذي أنجو. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளம். கியாமத்திற்கு சற்று சமீபத்தில் இருக்கலாம், அதாவது நம்ம காலம் வரைக்கும் இது நடக்கல, பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நடக்கும். அதாவது ஃபுராத், இராக்ல உள்ள ஃபுராத் நதி வற்றிவிடும், அதற்கு கீழிருந்து தங்கங்கள் வெளிப்படும், அந்த தங்கங்களை எடுப்பதற்காக மக்கள் சண்டை செய்வார்கள், ஒருவர் ஒருவரை கொலை செய்வார்கள். 100 பேர் சென்றார்கள் என்றால் 99 பேர் கொல்லப்பட்டு விடுவார்கள். ஒவ்வொருத்தனும் என்ன முயற்சி செய்வான், நான் தப்பித்து அந்த தங்கத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், முழுமையாக நானே அதற்கு சொந்தக்காரனாக ஆக வேண்டும் என்று முயற்சி செய்வான். அப்படி முயற்சி செய்யும் பொழுது 100 பேர்ல 99 பேர் போயிடுவாங்க, ஒரு ஆள் தான் மிச்சமா இருப்பாரு. அடுத்து இன்னொரு அடையாளம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சமயம் ஒரு ஓநாய் ஒரு ஆட்டு மந்தையில் புகுந்து ஒரு ஆட்டை கவிக்கொண்டு செல்கிறது. அப்போது அந்த இடையர் சென்று அந்த ஓநாயிலிருந்து தன் ஆட்டை மீட்டு வருகிறார். அப்போது அந்த ஓநாய் சற்று உயரமான ஒரு பாறையிலே அமர்ந்து கொண்டு சொல்லுகிறது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரிசுக்கை நீ என்னிடமிருந்து பறித்து சென்று விட்டாயே. பேசுது ஓனாய், ஓனாய் என்ன செய்து பேசுது, எனக்கு கொடுத்த ரிஸ்கை நீ பறித்து சென்று விட்டாயே. அப்ப அந்த மனிதன் ஆச்சரியப்படுறான், புரியல உனக்கு, தல்லா இன்றாய் துக்கல்யோ இது மைய தக்கல்லம், அல்லா மேல சத்தியமா ஒரு ஊனாய் பேசுதப்பா, இப்படி ஒரு காட்சியை நான் இதனால் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னவன அந்த ஊனாய் அவனுக்கு பதில் சொல்லுது, أعجب من هذا رجل في النخلات بين الحرتين يخبركم بما مضى وبما هو كائن بعدكم. அடே மனுஷனே, இது என்னடா ஆச்சரியம், இதை விட ஆச்சரியமான செய்தி இருக்கு, போய் பாரு மதீனாவுல, போய் பாரு மதீனாவுல ரெண்டு ஹர்ராவுக்கு இடையில, ஹர்ரான்னு சொன்னா தங்களுடைய விவசாயங்களை காய வைக்கிறதுக்காக வேண்டி உள்ள நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அது களம், அந்த ரெண்டு களத்திற்கும் இடையில உள்ள ஊரு, பேரிச்சம்பரங்களுடைய தோட்டங்களால் சூழ்ந்த ஊரு, அந்த ஊர்ல போய் பாரு, அங்க ஒரு மனுஷர் இருக்காரு, முந்தைய காலத்தின் செய்திகளையும் சொல்கிறார், வருங்காலத்தின் செய்திகளையும் அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி. யார பத்தி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி. அந்த ஆளு இடையர் வந்து முஸ்லீம் அல்ல, யஹூதியா இருந்தார். பார்த்தா என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, நேரா வர்றான் யாரிடத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த செய்தியை சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ சொல்வது உண்மைதான், இது மறுமையின் அடையாளங்களில் ஒரு அடையாளமாகும். கால்நடைகள் வாகனங்கள் பேசும், மாடு பேசும், அதனுடைய சுமையை அதை விட அதிகமாக சுமையை கொண்டு அதை இழுக்கும் பொழுது இந்த அளவு சுமையை வைக்கும்படி அல்லாஹ் உனக்கு கட்டளை இடலையே, எனக்கு முடியாத வேலையை நீ என் மீது ஏன் சுமத்துகிறாய் என்று மாடு பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மறுமையின் அடையாளங்களில் ஒரு அடையாளமாகும், மிருகங்களும் கால்நடைகளும் பேசுவது மறுமையின் அடையாளங்களில் ஒரு அடையாளமாகும். இன்னும் சொன்னாங்க, ஒரு மனிதன் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வருவான், வந்தால் அந்த அவனுடைய குடும்பத்தார்கள் அவன் சென்றதற்கு பிறகு என்னென்ன செய்தார்கள் என்பதை, அவன் அணிந்திருந்த செருப்பும் அவனுடைய சாட்டையும் கூறும், அவனுடைய தொடை அவனுக்கு அறிவிக்கும், அவனுடைய குடும்பத்தார்கள் அவன் சென்றதற்கு பின்னால் என்ன செய்தார்கள் என்று. இது மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று. சுப்ஹானல்லாஹ். சரி, அடுத்து இன்னொரு அடையாளம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், لا تقوم الساعة حتى يمر الرجل بقبر الرجل فيقول يا ليتني مكانه. அதிகமான சோதனைகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதால் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதே மனிதனுக்கு பிடிக்காத ஒன்றாகிவிடும், அவனுக்கு உலக வாழ்வதே அவனுக்கு ஒரு சிரமமாக தோன்றிவிடும், வாழ்க்கையிலிருந்து அவன் என்ன சொல்லுவாங்க, அதாவது இந்த போர் ஆயிடுறதுன்னு சொல்றாங்கல்ல, அதாவது வெறுத்து போயிடுறது, வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைக்கும் அளவுக்கு அவனுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் சூழ்ந்து கொள்ளும். அப்ப பொதுவாகவே மனுஷன் வந்து மௌத்த பத்தி பேசுவான், ஆனா மௌத்துன்னு முன்னாடி வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வோமான்னு பாப்பான், மௌத்த பத்தி பேசுவான், சீக்கிரமா மௌத்தா போறான், நல்லா இருக்குமே, ரொம்ப கஷ்டமா இருக்குமே, சரி வாப்பா உன்னை மௌத்தாக்கிடலாம்,
என்ன அப்படின்னு சொன்னா ஒத்துப்பான, ஒத்துக்க மாட்டான், பேக் வாங்கிடுவான். ஆனா அந்த மாதிரி நேரத்துல கூட கபரை பார்க்கும் பொழுது பொதுவா மௌத்த நினைப்போம் மௌத்தாப்பு, ஆனா கபரை பார்க்கும் போது யாருக்காவது மௌத்தாப்பு நினைப்பு வருமா? ஆனா அவனுடைய சோதனை கஷ்ட காலம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னா கபரை பார்க்கும் போது சொல்லுவான், இந்த இடத்துல நான் இருந்திருக்கணுமே சொல்லிட்டு. தன்னுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தங்க இறந்து போய் அடக்கமா இருக்கிருப்பாங்கல்ல, அதை பார்க்கும்பொழுது அவன் சொல்லுவான், இவனுக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்கணுமே, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணுமே சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா இந்த ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, லா தஸ்ஹபு துன்யா ஹத்தா யமுர் ரஜுலு அலல் கபர் ஃபயதமர்ரக அலைஹி வ யகூலு யா லைதனி குன்து மகான ஸாஹிப ஹாதல் கபர் மகான ஸாஹிப ஹாதல் கபர் வ லைஸ பிஹி தைன் இல்லல் பலா. கபரை பார்த்துட்டு இந்த மாடுகள், மாடு இல்ல இந்த கழுத குதிரையெல்லாம் மண்ணுல படுத்து அப்படி பெறணும், தன்னை ரிலாக்ஸ் பண்றதுக்காக வேண்டி அதே போல மண்ணில படுத்து ஒரு புரண்டு எந்திரிக்கும், இப்படி ரெண்டு காலையும் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு புரண்டு எந்திரிக்கும். அந்த மாதிரி கபரின் மீது புரண்டு எந்திரிப்பான் மனிதன், படுத்து புரண்டு துடிப்பான். இந்த இடத்துல நான் சென்று இருக்க வேண்டுமே என்பதாக, எதனால அவனுக்குள்ள சோதனையின் காரணமாக கடன் எல்லாம் இருக்காது. ரசூலா பாருங்க தெளிவா சொல்றாங்க, மனுஷனுடைய சோதனையிலே பெரிய சோதனை என்ன, கடனாளியாக இருக்கிறது. அப்ப கடனாளியா இருக்கும் பொழுதுதான் ரொம்ப பேர் நீங்க பாக்கலாம், அதாவது வட்டி கடன்னால தற்கொலை பண்ணிப்பாங்க, கடன்னால தற்கொலை பண்ணி. அப்ப கடன் தான் பெரிய ஒரு சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப கடன்லாம் இருக்காது, மக்கள் எல்லாம் நல்ல செல்வத்தில் இருப்பாங்க, வசதியில் இருப்பாங்க. ஆனா மற்ற சோதனைகள், நெருக்கடிகள் அவர்களுக்கு மரணத்தை நினைவூட்டும், கபருக்குள் சென்று விடுவதை அவர்களுக்கு தூண்டும். இப்ப இந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு பொதுவாக எல்லா மக்களுக்கும் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காவிட்டாலும் ஒரு சில இடங்கள்ல எங்க அதிகமா குழப்பங்கள் இருக்குதோ அந்த இடங்கள்ல உள்ள மக்களுக்கு இந்த ஹதீஸ் பொருந்திருக்கும், பொருந்தும். புரியுதா இல்லையா சொல்றது? இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி இடங்கள்லயோ அல்லது இந்தியாவுடைய சில பகுதிகளையோ நம்ம கொஞ்சம் நிம்மதியா வாழ்றோம், அப்ப வாழ நமக்கு ஒரு சிரமம் தெரியல. ஆனா இதே நீங்க இந்த காலத்துல இந்த பூமியினுடைய மேற்பரப்புல எத்தனை நாடுகள்ல எத்தனை பிரதேசங்கள்ல மக்கள் துன்பத்தில் வசிக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாம வசிக்கிறாங்க, அல்லது செல்வ செழிப்பு இருக்குது ஆனா உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டு பிரச்சனைகள், நிலையற்ற அரசியல் தன்மைகள், இதனால எவ்வளவு பெரிய அதாபுக்கு அவங்க சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த அடையாளம் இருக்கிறது. பொதுவாக இந்த அடையாளங்கள் ஏற்பட்டிருக்காவிட்டாலும், பொதுவாக ஏற்பட்டிருக்காவிட்டாலும் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரியான சோதனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், சயாதி அலைக்கும் ஜமானும் லவ் வஜத அஹதுக்கும் அல் மௌத யுபாஉ லஷ்தராஹு. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மரணம் அது ஒரு பொருளாக கடைகளில் விற்கப்படுமே ஆனால் மக்கள் அதை வாங்க தயாராகி விடுவார்கள். மரணம் ஒரு பொருளாக கடைகளில் விற்கப்படுமே ஆனால் அதை வாங்க மக்கள் சென்று விடுவார்கள். சயாதி அலைக்கும் ஜமானும் லவ் வஜத அஹதுக்கும் அல் மௌத யுபாஉ, மரணம் ஒரு பொருளாக விற்கப்படுமே ஆனால் லஷ்தராஹு, அதை வாங்க துணிந்து விடுவார்கள். அதேபோல் இன்னொரு ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற ஹதீஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ياتي على الناس زمان يتمنون فيه الدجال قلت يا رسول الله بأبي وأمي مما ذاك قال مما يلقون من العناء والعناء. ஒரு காலம் வரும், அப்ப மக்கள் எல்லாம் சீக்கிரமா உலகம் அழிஞ்சா நல்லா இருக்குமே, தஜ்ஜால் வந்தா நல்லா இருக்குமே, இந்த உலகத்தினுடைய கதை இதோட முடிஞ்சிட்டா நல்லா இருக்குமே என்று ஆசை வைப்பார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் சூதரே, என் தாயும் தந்தையும் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டும், ஏன் அப்படி அவர்கள் கேட்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அல்ல, ஆனா சிரமத்திற்கு மேல சிரமம், அந்த சிரமத்தை தாங்க முடியாமல் அவர்கள் ஆதரவு வைப்பார்கள். இந்த உலகம் அழிந்து விடலாமே, இந்த உலகத்தினுடைய கதை இதோட முடிந்து விடலாமே என்று அடுத்துவாங்க. இன்னொரு அடையாளம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ثم هدنة تكون بينكم وبين بني الأصفر فيغدرون فيأتونكم تحت ثمانين غاية تحت كل غاية إثنى عشر ألفا. இது ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளம், கியாம நாள் சமீபமாகுவதற்கு முன்னால் உள்ள அடையாளமாக இருக்கும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதாவது இது நாள் வரைக்கும் இந்த அடையாளம் ஏற்படல, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி ஏற்படும். அது என்னவென்றால், அரபுகளுக்கும், அரபுகள் என்று சொன்னா முஸ்லிம்கள் எல்லாமே வருவாங்க, முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையில பயங்கரமான ஒரு போர் நடைபெறும். அந்த போர்ல ஐரோப்பியர்கள் ரோமர்கள் எப்படி வருவார்கள் என்றால், ஒரு கொடிக்கு கீழே 12,000 போர் வீரர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி 80 கொடியோடு வருவார்கள். நம்ம 80 பெருக்கள் 12,000, அவ்வளவு பெரிய ஒரு பட்டாளத்தோட அவர்கள் வருவார்கள். இது நிறைய விவரங்கள் வருது, ஹதீஸ் படிச்சு படிச்சு அடுத்து சொல்லுவோம். تغزون جزيرة العرب فيفتحها الله ثم فارس فيفتحها الله ثم تغزون الروم فيفتحها الله ثم تغزون الدجال فيفتحه الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு முன்னாடி சொன்ன அடையாளம், அதாவது அவர்கள் இருக்கும் பொழுது ஹிஜாஸ் பகுதியில மட்டும்தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்ற அரபு பகுதிகள் மீதும் நீங்கள் போர் தொடுப்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாரசீக நாடுகளின் மீது போர் தொடுப்பீர்கள், அல்லாஹ் அதன் மீதும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். நடந்துச்சா இல்லையா? ஈராக், ஈரான், அந்த அதை தொடர்ந்துள்ள பிரதேசங்கள். அதற்கடுத்து ரோமை நீங்கள் படையெடுப்பீர்கள், அதன் மீதும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். இப்ப ரோம் என்று சொன்னா ஒன்று இத்தாலி, இரண்டாவது அதற்கு கீழிருந்த அரபு பகுதிகள், அப்ப பிலஸ்தீனோ சிரியா தேசமோ ரோமர்களுடைய கட்டுப்பாட்டு கீழ இருந்துச்சு, ரோமர்களுடைய முழு கட்டுப்பாட்டு கீழ இருந்துச்சு. சஹாபாக்கள் வெற்றி கொண்டாங்களா இல்லையா? வெற்றி கொண்டார்கள். சும்ம தஹ்சூன தஜ்ஜால், சும்ம பிறகு ஒரு காலம் வரும், நீங்கள் தஜ்ஜால் மீது போர் தொடுப்பீர்கள், அல்லாஹ் தஜ்ஜாலின் மீது உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அடுத்து வாங்க இன்னொரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் ரொம்ப விரிவான ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கூஃபால மஸ்ஜிதுல படுத்திருக்கிறாங்க, சாஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சிவந்த காற்று, அதாவது வெயிலின் காரணமாக, கடினமான வெப்பத்தின் காரணமாக சிவந்த காற்று, பயங்கரமான ஒரு காற்று வீசுது. அந்த காற்றை பார்த்த உடனே ஒரு மனிதர் பயந்தவராக, எங்க கியாமத்து வந்துருச்சோ, மறுமையினால் வந்து விட்டதோ என்று பயத்தில் ஓடி வராரு மஸ்ஜிதுக்கு. முடியாது அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார், நபித்தோழரே அப்துல்லாஹுவே, இங்க பாருங்க மர்மம் வந்துருச்சு, பயங்கரமான காற்று வீசுதுன்னு சொல்லி. அப்ப அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாய்ந்திருந்தவர்கள் அமர்ந்து உட்கார்ந்து சொன்னார்கள், மனிதனே நீ நினைக்கிற மாதிரி அல்ல, இந்த காற்று இருக்கிறது இது அல்லாஹுடைய அதாபுல ஒரு அதாபா இருக்கலாம், ஆனா கியாமத்து வந்துருச்சு நினைக்கிறீ, அந்த கியாமத்து இன்னும் வரலப்பா, நீ நினைக்கிற கியாமத்து பெரிய கியாமத்து. فقال ان الساعه لا تقوم حتى لا يقسم ميراث ولا يفرح بغنيمه ثم قال بيده هكذا ونحوها نحو الشام. فقال عدو عبد الله بن مسعود رضي الله عنه சொல்கிறார்கள், கியாமத்து நாள் நிகழாது, எதுவரை தெரியுமா? மக்கள் தங்களின் வராசத்து சொத்துகளை பங்கிட மாட்டார்கள், வராசத்து சொத்துகள் பங்கிடப்படாது, அதாவது பங்கிடுவதற்கு அங்க ஆள் இருக்காது. ஆள் இருந்தாதானே கேட்க முடியும், பங்கு கேட்க முடியும். சொத்து இருக்குது, கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு சொன்னா அப்ப அங்க சொத்துகள் பங்கிடப்பட முடியாமல் இருக்கும். அதே போல கனிமத்து பொருள், போர்ல வெற்றி கொள்ளப்பட்ட கனிமத்து பொருள்கள் இருக்கும், ஆனா அதை கொண்டு பயன்பெற முடியாது. என்ன செய்யறது? செல்வத்தை வச்சு, கை நிறைய காசை வச்சு செலவழிக்கிறதுக்கு இடம் வேணும், அதை பயன்படுத்துறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு நேரம், காலம், மனசுல சந்தோஷம் வேணும், அப்பதானே பயன்படுத்த முடியும். ஆனா அந்த சூழ்நிலை எதுவுமே இருக்காது, அப்ப கிடைக்கும் கனிமத்தை கொண்டும் பயன்பெற மாட்டார்கள் என்று சொல்லி அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சிரியாவை நோக்கி கை காட்டுகிறார்கள். அந்த சிரியாவில் கடைசி காலத்தில் முஸ்லிம்களுடைய படையும் ரோமர்களுடைய படையும் ஒன்று சேரும், ரோமர்களுடைய படையும் ஒன்று சேரும், பயங்கரமான போர் நிகழும், பயங்கரமான போர் நிகழும் சொல்றாங்க. முதல் நாள் முஸ்லிம்கள் ஒரு பெரிய கூட்டம், அவங்க அந்த கூட்டம் எப்படி என்றால் முழுக்க முழுக்க மௌத்துக்கு தயாராகி போவாங்க. வாழ வேண்டும் என்ற ஆசையில கிடையாது, ஜிஹாதினுடைய அந்த பிரியத்தில் அல்லாஹுடைய பாதையில போர் புரிய வேண்டும் என்று அந்த துணிவோட போவாங்க. முதல் நாள் போர் முடிஞ்சு திரும்புவாங்க வெற்றியாளர்களாக. இரண்டாவது நாள் போருக்கு போவாங்க, இரவு வந்துடும், அப்ப வெற்றி இவர்களுக்கும் இருக்காது இவர்களுக்கும் இருக்காது. ஆனா ஒரு விதமான சோதனை ஏற்படும், முஸ்லிம்களுடைய இந்த படை இறந்து விடுவார்கள். அப்ப முஸ்லிம்கள் அடுத்த நாளைக்கு சும்மையுள் முஸ்லீம் தன்னில் மௌத், மௌத்துக்கு தயாரான ஒரு படையை அனுப்புவார்கள். முதல் நாள் போர்ல லா தர்ஜியோ இல்லா ஹாலிபசன், வெற்றி கொண்டு திரும்புவார்கள். இரண்டாவது நாள் போர்ல போர் புரிவாங்க, இரவு வந்துடும், ரெண்டு பேரும் வெற்றி இல்லாம திரும்புவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய சோதனை வரும், இந்த முஸ்லிம்களுடைய கூட்டமும் இறந்து போயிடுவாங்க. அடுத்து மூன்றாவது முஸ்லிம்கள் ஒரு படையை அனுப்புவார்கள், முழுக்க முழுக்க மௌத்துக்கு தயாரான படையாக இருக்கும், போய் போர் புரிஞ்சிட்டு திரும்ப வருவாங்க வெற்றியாளர்களா. அடுத்த நாள் படை அடுத்த நாள் திரும்ப போவாங்க, ஆனா ரெண்டு பேரும் வெற்றி இல்லாமல் திரும்புவார்கள். அல்லாஹ் ஒரு சோதனையை அனுப்புவான், இவர்களும் இறந்து விடுவார்கள். அப்ப மிச்சம் ரொம்ப குறைவான முஸ்லிம்கள் இருப்பார்கள். فيقتتلون مقتتلا اما قال لا يرى مثلها واما قال لم يرى مثلها حتى ان الطائر ليس بجنباتهم فما يخلفهم حتى يخر ميتا فيتعاد بنو الابي كانوا 100 فلا يجدونه بقي منهم الا الرجل الواحد. இப்ப அடுத்த நாள் முஸ்லிம்கள் மிச்சம் உள்ளவங்க போருக்கு போவாங்க, ஆனா இவர்கள் மீதும் சோதனை ஏற்படும், இவங்களும் மௌத்தாயிடுவாங்க. 100 பேர்ல ஒருத்தர் தான் மிச்சமா இருப்பார், 100 பேர்ல ஒருத்தர் தான் மிச்சமா இருப்பாரு. அப்ப கேக்குறாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த ஒருத்தர் எந்த ஒரு சொத்துக்காக பங்கு வைக்கப்படுவதை எதிர்பார்ப்பார்? மொத்த 100 பேர்ல உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஒருவருக்கு 100 பிள்ளைகள் என்று சொன்னால் 100ல் ஒருத்தர் தான் மிச்சமாக இருப்பாரு. அப்ப எங்கே சொத்துகள் அங்கே பங்கு வைக்கப்படும்? அடுத்து எந்த கனிமத்தை கொண்டு அல்லாஹ் எந்த கனிமத்தை கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைவார்? சரி, இந்த மாதிரி இருக்கும் நிலையில் ஒரு பயங்கரமான சப்தத்தை கேட்பார்கள். ஒரு சப்தத்தை போடுபவர் வருவார், தஜ்ஜால் உங்களுடைய ஊர்களுக்குள் நுழைந்து விட்டான் என்று அந்த மனிதர் கூறுவார். ஃபயர்ஃபுதுன மா ஃபி ஐதீஹிம் வ யுக்பிலூன் ஃபயபுஸூன 10 ஃபவாரிஸ ஃபலியஅதன். அப்ப மக்கள் எல்லாம் அந்த ரோமர்களிடத்தில் சண்டை செய்து கொண்டிருந்ததை விட்டுவிட்டு மிச்சம் மீதி உள்ள பட்டாளங்கள் எல்லாம் தஜ்ஜாலிடத்திலே போர் செய்வதற்காக வருவார்கள். அதுல குறிப்பா 10 குதிரை வீரர்கள் முன்கூட்டி புறப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், إني لا أعرف أسماءهم وأسماء آبائهم وألوان خيولهم هم خير فبارس على ظهر الأرض يومئذ. அந்த 10 பேர் யார் என்று அவர்களுடைய பெயர்கள் எனக்கு தெரியும், அவர்களுடைய தந்தையின் பெயர்கள் எனக்கு தெரியும், அவர்கள் வாகனத்தில் செல்லக்கூடிய குதிரைகளின் நிறங்கள் என்னவென்று எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய குதிரை வீரர்களிலேயே மிகச் சிறந்த குதிரை வீரர்கள் அவர்கள்தான். ஏன்? அவங்க தஜ்ஜால் இடத்துல போர் புரிவதற்காக வேண்டி திரும்புவார்கள். சரி, இவ்வளவு அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு சோதனையை கொடுத்தோம். அதாவது என்ன இந்த சோதனையில நீங்க நினைக்கலாம், என்னடாது காஃபிர்களோட போர் புரியும் பொழுது காஃபிர்கள் அழியறதுக்கு பதிலா முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமா செத்துக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்தில் உள்ள அந்த முஸ்லிம்களின் மீது அவன் செய்த விசேஷமான அருள் என்று சொல்லலாம். அதாவது போரில் ஒரு மனிதனுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைப்பது இருக்கிறது, அவனுக்கு வெற்றி கிடைப்பதை விட சிறந்த ஒன்று ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும். அதுவும் குறிப்பா அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லீமுக்கு எப்போது சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த தரத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுகிறானோ, அவனிடத்திலே அந்த தரத்துக்குண்டான அமல்கள் இல்லை என்றால் சோதனைகளை கொடுத்து, அந்த சோதனைகளை தாங்குவதற்கு பொறுமையையும் கொடுத்து அந்த சொர்க்கத்துடைய தகுதிக்கு அல்லாஹ் அவனை தகுதியாளனாக ஆக்குகிறான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம இடத்துல அமல் இருக்காது, அல்லாஹ் நமக்கு ஒரு முடிவு பண்ணிருப்பான், சொர்க்கத்தில் இவனை இந்த தகுதியில கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன செய்வான்? சோதனையை அல்லாஹ் கொடுப்பான், கொடுத்து அந்த சோதனையை தாங்கிக்கிறதுக்கு உண்டான தாக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்து அதற்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் முடிவு செய்த அந்த சொர்க்கத்தின் தகுதிக்கு தகுதியாளனாக இவன் ஆகிவிடுவான். அப்ப அந்த கடைசி காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு ஷஹாதத்தின் ரஹ்மத்தை, ஒரு பரக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறான். இருந்தும் இவ்வளவு பேர்கள் அதாவது கொல்லப்பட்டதற்கு பிறகு கூட வெற்றி யாருக்கு கிடைக்கும் சொல்றாங்க? யாரு கிடைக்கும்? முஸ்லிம்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த தஜ்ஜால் இடத்திலே போர் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய அந்த வீரர்களிலேயே மிக சிறந்த வீரர்கள். அவர்களுடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியும், அவங்களுடைய தந்தையுடைய பேர் தெரியும், அவர்களுடைய குதிரையின் நிறங்கள் கூட எனக்கு தெரியும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த அடையாளம் இருக்கிறது, அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளுக்கு முன்பதாக நிச்சயமாக நிகழும். இதே போல ஒரு ஹதீஸ், சின்ன ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன ஃபுஸ்தாதல் முஸ்லிமீன யௌமல் மல்ஹமா ஃபி அர்தின் பில் கௌஃபதி ஃபி மதீனத்தின் யுகாலு லஹா திமஷ்க் மின் கைரி மதாயினி ஷாம். அதாவது சிரியா நகர, சிரியா நாட்டினுடைய நகரங்களிலேயே சிறந்த நகரமான திமஷ்க் என்ற நகரத்திலே, திமஷ்க் டமாஸ்கஸ் சொல்றோம்ல, திமஷ்க் என்ற நகரத்திலே முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு போர் நடைபெறும், அது மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க பாருங்க, அந்த ஊரு, அந்த ஊருடைய பேரு, அது அந்த நாட்டிலேயே சிறந்த நகரம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து மறுமையின் அடையாளங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த அடையாளங்களிலே ஒன்று, மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையில் பெரிய யுத்தம் ஏற்படும். அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் ரோமர்களின் ஒரு பெரும் அளவு மக்களை கைது செய்வார்கள். கைது செய்யப்பட்ட அந்த மக்கள் இஸ்லாமை ஏற்று முஸ்லிம்களின் படைகளிலே முஜாஹிதுகளாக அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். பிறகு அடுத்து மிச்சமுள்ள ரோமர்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்காக வருவார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரோமர்களையும் அழித்து முஸ்லிம்களுக்கு முழு வெற்றியை கொடுப்பான். இந்த போர் இன்று சிரியா என்று அழைக்கப்படுகிற நாட்டில் டமாஸ்கஸ், டமஸ்க் என்ற நகரத்திலே நிகழும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு அந்த முஸ்லிம்களும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த ரோம் நாட்டைச் சேர்ந்த முஸ்லிம்களும் போர் தொடுத்து செல்வார்கள், குஸ்துன்துனியா என்ற நகரத்தை கைப்பற்றுவதற்காக. இந்த நகரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு முறை போர், அந்த நகரத்தின் மீது போர் தொடுக்கப்பட்டது. யசீத் அமீராக இருந்தார்கள், அந்த படையிலே பல சஹாபாக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போரில் தான் இறந்தார்கள். ஆனால் வெற்றி கொள்ளப்படவில்லை. அதற்கு பிறகு மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் அவர்களும் அந்த நகரத்தின் மீது போர் தொடுத்தார்கள், அப்போதும் அங்கே வெற்றி கொள்ளப்படவில்லை. அதற்கு பிறகு அந்த நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது. இன்று அந்த நகரம் பெயரளவிலே முஸ்லிம்களின் கையில் இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய அந்த சட்டதிட்டங்கள் அனைத்தும் இஸ்லாத்திற்கு எதிரான போக்குடையதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நற்செய்திக்கு ஏற்ப பிந்திய காலத்திலே தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அந்த குஸ்துன்துனியா என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும். முஸ்லிம்கள் அதாவது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய, மார்க்கத்தை சுன்னாவை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் போர் தொடுத்து செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரை குறித்து சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு செய்தியையும் சொன்னார்கள். அதாவது அந்த குஸ்துந்துனியா நகரம் வெற்றி கொள்ளப்படுவது ஆயுதங்களை கொண்டு அல்ல, மாறாக இறை நினைவை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று முஸ்லிம்கள் தக்பீர் சொல்லுவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, லா தகூமு ஸாஅ ஹத்தா யஃஸுவஹா 70 அல்ஃபம் மின் பனி இஸ்ஹாப். குறிப்பாக அந்த போர்ல இஸ்லாமை ஏற்ற ரோமர்கள், இவர்கள் இந்த ரோமர்கள் உண்மையில் யார் என்று சொன்னால், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களில் ஒருவரான ஈஸ் என்பவரின் சந்ததியில் வந்தவர்கள். ரோமர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையினுடைய பேர் ஈஸ், அவருடைய சந்ததிகளில் வந்தவர்கள் தான் இந்த ரோமர்கள். இப்ப இவர்களும் முஸ்லீமாகி விடுவார்கள், 70,000 பேர் அந்த படைகளில் இருப்பார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தைச் சேர்ந்து, அந்த பரம்பரையைச் சேர்ந்து 70,000 ரோமர்களும் அந்த குஸ்துந்துனியா நகரத்தை வெற்றி கொள்வதற்கு செல்வார்கள் முஸ்லிம்களுடனே. அங்கே சென்றதற்கு பிறகு தங்களின் ஆயுதங்களால், அம்புகளாலோ ஈட்டிகளாலோ கத்திகளாலோ அங்கு போர் நடக்காது, மாறாக முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். அந்த நகரத்தை முற்றுகையிட்டிருந்த அந்த நகரத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த காஃபிர் படையினுடைய ஒரு பக்கம் தோற்றுவிடும். இரண்டாவது முறையாக லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள், இரண்டாவது பகுதியும் தோற்றுவிடுவார்கள். பிறகு மூன்றாவது முறையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும்போது, லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று கூறும்போது முற்றிலுமாக அவர்கள் அந்த துருக்கியர்கள் தோற்று விடுவார்கள். முஸ்லிம்கள் அதற்குள் நுழைவார்கள், அங்குள்ள கனிமத்துகளை பங்கு வைப்பார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய சப்தம் வரும், தஜ்ஜால் வந்து விட்டான் என்பதாக. ஏற்கனவே ஒரு தடவை சிரியால டமாஸ்கஸ்ல நடந்த அந்த யுத்தத்திலையும் இது போன்ற ஒரு சப்தம் வரும், தஜ்ஜால் வந்துட்டான் சொல்லிட்டு அங்க மக்கள் எல்லாம் அந்த கனிமத்து பொருள்களை விட்டு விட்டு திரும்ப போவாங்க. ஆனா அது வந்து பொய்யான சப்தமாக இருக்கு, தஜ்ஜால் வந்திருக்க மாட்டான். இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய இந்த சப்தத்தை தொடர்ந்து முஸ்லிம்கள் செல்லும் பொழுதுதான் அப்போது தஜ்ஜால் அங்கே வந்திருப்பான். சரிங்களா? இப்ப இந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லா நேரங்களிலும் முஸ்லிம்களுக்கு ஆயுதத்தை கொண்டு வெற்றி கிடைக்கும், படை வளத்தை கொண்டு வெற்றி கிடைக்கும் என்பது கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு தெளிவாக சொல்கிறான், நீங்கள் ஆயுதங்களை தயார் செய்து கொள்ளுங்கள், தற்காப்பு ஆயுதங்களை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய படைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இடக்கூடிய கட்டளை. ஆனால் முஸ்லிம்களுடைய வெற்றி என்பது இந்த ஆயுதங்களை கொண்டு மட்டுமா, படைகளை கொண்டு மட்டுமா என்றால் இல்லை. இதற்கு அப்பாற்பட்டு ஈமானிய அந்த சக்தி என்பதும், அல்லாஹுவின் மீது உண்டான அந்த நம்பிக்கை என்பதும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பலமாகும். இந்த ஈமானிய பலத்தோடு மற்ற ஆயுதங்கள் இருக்குமேயானால் அல்ஹம்துலில்லாஹ். மற்ற ஆயுதங்கள் இருந்து ஈமானிய பலம் இல்லை என்றால், நல்ல அமல்களின் பலம் இல்லை என்று சொன்னால் அங்கே வெற்றி கிடைக்காது. உஹது போர்ல பாக்கிறோம், ஒரு நபியுடைய ஒரு சுன்னாவுக்கு மாற்றம் செய்ததனால முஸ்லிம்களுக்கு தோல்வி. ஹுனைன் போர்ல பாக்கிறோம், பெருமை கொண்டார்கள். நம்முடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது நமக்கு எப்படி தோல்வி என்ற ஒரு பெருமை வந்த காரணத்தால் அல்லாஹ் அவனுடைய உதவியை தடுத்துக் கொண்டான். இது நமக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை அல்லாஹ் கொடுத்து வருகிற ஒரு பெரிய பாடம். முஸ்லிம்கள் எப்போது ஒழுக்கத்தோடு ஈமானோடு இருந்து அவர்கள் போர் செய்தார்களோ, அவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்களின் ஆயுத பலங்கள் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் அதிகமாக இருந்தும் அவர்களிடத்தில் ஈமானும் ஒழுக்கமும் இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கும் அந்த உதவியை தடுத்துக் கொள்வான். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன, லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த தூய திருக்கலிமாவுடைய மகத்துவத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். நாம் நினைப்பது போன்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை, இந்த வாசகம் அல்லது அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வாசகம், இது அல்லாஹுவை நாம் துதிப்பதற்கு, ஏதோ நம்ம வந்து ஒரு இறை நினைவுல இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு மட்டும் உள்ள வார்த்தை அல்ல. இது இதற்கு அப்பாற்பட்டு இந்த வார்த்தைக்குள் நம்முடைய உடல், உயிர், ஆன்மீகம் அனைத்திற்குண்டான பலமும் இந்த வாசகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிரிகளை பயமுறுத்தக்கூடிய வாசகம் ஒரு தாக்கத்தையும் அல்லாஹ் இந்த வாசகத்திற்குள் வைத்திருக்கிறான். 1000 கோஷங்களை போடுவதை விட அல்லாஹு அக்பர் என்ற ஒரு கோஷம் இருக்கிறது. இது எதிரிகளுடைய உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றி வருகிறது. ஜிக்ருகளை சப்தமிட்டு சொல்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள், போர் சமயத்திலேயே தவிர. போர் சமயத்தில் மட்டும் எதிரிகளை தாக்கும் பொழுது அந்த ஜிக்ருகளை சப்தமிட்டு சொல்வார்கள். அந்த சப்தங்களால் அவர்களுக்கு அந்த எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டு விடுகிறான், அல்லாஹுடைய பேர் கூறப்படும் போது. அதுக்குள்ள உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் ஈரானுடைய பல கோட்டைகள், ஈரான் என்பது அது ஒரு பெரிய நாடு, இன்றைய ஈராக்கிலிருந்து ஈரானுடைய கடைசி அந்த பாகிஸ்தான் ரஷ்யாவை ஒட்டி உள்ள பார்டர் வரைக்கும் உள்ளது, அது ஈரான் என்று அழைக்கப்படக்கூடிய பாரசீக பேரரசு. அந்த ஒவ்வொரு பாரசீக பேரரசுல ஒவ்வொரு நகரமும் ஒரு பெரிய பெரிய நகரமாகவும் ஒரு ரொம்ப வலுவான படைகளை உடைய ஒரு நகரமாக இருந்துச்சு. அதுல பல நகர கோட்டைகளை முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளும் பொழுது தக்பீர் சொன்னார்கள். பல நாளா போர் புரிஞ்சு அங்க வெற்றி உள்ளார போக முடியல. அப்ப முஸ்லிம்களுடைய அமீர் நாளைக்கு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இரவுல தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுது அல்லாஹ்விடத்துல துவா செய்துட்டு வந்து அந்த கோட்டைக்கு வெளியில நின்று தக்பீர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்ல அந்த கோட்டைகள் ஆடிவிட்டன. உள்ளார வந்து பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை போன்று நில அதிர்வுகள் ஏற்பட்டுச்சு. அப்ப உள்ளார இருந்த எதிரிகள் எல்லாம் பயந்து வெளியே ஓடிடுறாங்க. அப்ப அந்த முஸ்லிம்கள் சொன்ன அந்த தக்பீருடைய அந்த எதிரொலி அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த ஆற்றல் இருக்கிறதே அவர்களுடைய பூமிகளிலே அல்லாஹ் அதிர்ச்சியை ஏற்படுத்தினான். இது வந்து ஒரு ஈமானிய தாக்கத், ஈமானிய அந்த ஒரு ஆற்றல் இது. அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம தெளிவா புரியணும். ஒன்று, நமக்கு ஆயுதங்களை வைத்து மட்டும் அல்லாஹுடைய உதவி இல்லை, மாறாக அல்லாஹுவின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஈமானிய அந்த உறுதியை கொண்டு அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கிறான். இரண்டாவது படிப்பினை என்ன, அல்லாஹுடைய திக்ர்களில் எதையும் நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. கஷ்ட காலங்களிலும் சிரம காலங்களிலும் துன்ப காலங்களிலும் அல்லாஹுடைய அந்த திக்ர்களை கூறி அல்லாஹுவிடத்தில் நாம் உதவி தேடும் பொழுது அல்லாஹுடைய உதவி மிக பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எந்த நேரத்திலையும் சரி, போர்க்காலத்தில் மட்டும் கிடையாது, குறிப்பா அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தௌபால போருடைய அந்த வசனங்களை பற்றி அல்லாஹ் கூறி வரும் பொழுது, போருடைய மைதானத்தில் எதிரிகளை சந்திக்கும் பொழுது வத்குருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், வஸ்புது, உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். போரை போன்றுதான் மற்ற எல்லா காலங்களிலும் கஷ்ட காலங்கள் சிரம காலங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹுடைய திக்ர் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு பலமாகவும் உள்ளத்துக்கு ஒரு உறுதியாகவும் நம்முடைய ஈமான்ல ஏற்படக்கூடிய தடுமாற்றத்தையோ அல்லது வேறு விதமான சோதனைகளையோ இலகுவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனமாகும். அதை முஸ்லிம்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்து மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, இமாம் அஹ்மத், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் 3 மாபெரும் மார்க்க அறிஞர்களும் அறிவிக்கிறார்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸை. லா தகூமு ஸாஅஹ் ஹத்தா யக்ருஜ ரஜுலுன் மின் கஹ்தான் யஸூக்குன் நாஸ பிஅஸாஹு. கஹ்தான் என்பது யமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற பரம்பரை. எப்படி அரபு நாட்டிலே ஹிஜாஸ் பூமியிலே குரைஷ் என்ற ஒரு பெரிய வம்சம் இருக்கிறதோ அது போன்று யமன் நாட்டிலே கஹ்தான் என்று சொல்வார்கள். அதாவது ஆரம்ப கால முற்கால அரபியர்களிலிருந்து தோன்றிய வம்சம் அது. ஹம்தான், அதே போல ஹிம்யர், கந்தா, நீங்க நம்ம எழுதின ரஹீக் நூல் எடுத்து படிச்சீங்கன்னா அதனுடைய முழு வரலாற்று விவரங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த வம்சத்தைச் சேர்ந்த ஒருவர் மக்களின் மீது ஆட்சி செலுத்துவார், அதாவது அவருக்கு கீழே முஸ்லிம் நாடுகள் ஆட்சிக்குள்ளார வரும், அவர் தன்னுடைய ஆட்சியால் மக்களை வழிநடத்துவார், அதாவது மக்கள் முழுக்க அவருக்கு பணிந்து விடுவார்கள், அவருக்கு கட்டுப்படுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த அறிவிப்பு இருக்கிறது. இது மறுமைக்கு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து நாம் பார்க்க இருக்கிற அந்த 10 பெரிய அடையாளங்களுக்கு முன்னால் நிகழும் ஒரு அடையாளமாக இருக்கலாம். அதாவது மக்கள் எல்லாம் ஒன்றுமை ஆயிடுவாங்க, அந்த ஒரு மனிதருக்கு, அந்த ஒரு கலீஃபாவுக்கு கீழே வருவாங்க. அதற்கு பிறகு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதாக இருக்கலாம். அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது முஸ்லிம்களுக்கு அங்கே கிலாபத் இருக்கும். அப்ப அந்த கிலாபத் யாரிடத்தில் ஒப்படைக்கப்படும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு முன்னறிவிப்பையும் நமக்கு செய்கிறார்கள். அடுத்து ஒரு அறிவிப்பு, அதாவது இந்த அறிவிப்பு இருக்கிறது தஜ்ஜாலுடைய காலத்தில் நிகழக்கூடிய அறிவிப்பு. இருந்தாலும் பொதுமக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதால் இதை அந்த பெரிய 10 அடையாளங்களுக்கு முன்னால் மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது என்ன என்றால்,
لا تقوم الساعة حتى يقاتل المسلمون اليهود فيقتلهم المسلمون حتى يختبئ اليهودي من وراء الحجر والشجر فيقول الحجر أو الشجر يا مسلم يا عبد الله هذا يهودي خلفي فتعال فقتله إلا الغرقد فإنه من شجر اليهود.
إمام بخاري إمام مسلم روي كراهل هذا هو مرمينا لنهرب ذلكم النال தஜ்ஜாலுடைய வருகை ஏற்படும். இந்த தஜ்ஜாலுடைய வருகை ஏற்பட்ட பிறகு யூதர்கள் எல்லாம் தஜ்ஜாலோடு சேர்ந்து கொள்வார்கள். யூதர்கள் தஜ்ஜாலோடு சேர்ந்து கொள்வார்கள். அப்போது முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்திருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொள்வதற்காகவும் சிலுவைகளை உடைப்பதற்காகவும் அவர்கள் தயார் செய்யக்கூடிய அந்த ஜிஹாதுடைய அந்த போர் படையிலே முஸ்லிம்கள் இருப்பார்கள். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து தஜ்ஜாலை எதிர்க்க முஸ்லிம்கள் செல்லும் பொழுது அப்பொழுது தஜ்ஜாலுக்கு உதவியாக யூதர்கள் இருப்பார்கள். தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டதற்கு பிறகு யூதர்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். முஸ்லிம்களை பார்த்து பயந்து தங்களுடைய வீடுகளுக்குள் அது போன்று சுவர்களுக்கு சுவர்களுக்கு பின்னால் மரங்களுக்கு பின்னால் பெரிய பெரிய கற்களுக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொள்வார்கள். அந்த நேரத்திலே எதற்கு பின்னால் அந்த யூதர்கள் மறைகிறார்களோ அந்த பொருள்கள் சத்தமிட்டு சொல்லும், முஸ்லிம்களே வாருங்கள் என் பின்னால் யஹூதி மறைந்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாள் நிகழாது, முஸ்லிம்கள் யூதர்களோடு போர் புரியும் வரை. அப்போது முஸ்லிம்கள் அந்த யூதர்களை கொல்லுவார்கள். யஹூதி கல்லுக்கு பின்னால் மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வான். அப்போது அந்த கல்லோ அல்லது மரமோ சொல்லும், முஸ்லிமே அல்லாஹுவின் அடியாரே இங்கே வா, என் பின்னால் யஹூதி இருக்கிறான் அவனை கொல் என்பதாக. ஆனால் கர்கத் என்ற ஒரு மரத்தை தவிர, அந்த கர்கத் என்ற மரம் யூதர்களுடைய மரமாகும். அந்த மரம் தனக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய யஹூதியை அடையாளம் காட்டாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஒரு அறிவிப்பு இருக்கிறது, இது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம். மனிதனுக்கு பேசுவதற்கு சக்தியை கொடுத்த அல்லாஹ், மரங்களின் அசைவுகளிலே சப்தங்களை உற்பத்தி செய்கிற அல்லாஹ், பறவைகளுக்கு சப்தத்தை கொடுத்த அல்லாஹ், அது போன்ற அந்த மரத்திற்கு அந்த காலத்திலே பேசுவதற்கு சக்தி படைப்பது அல்லாஹிற்கு ஒரு தூரமான செய்தி அல்ல. அதுவும் மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய செய்தி இது. அதே போல அந்த ஹதீஸ்ல வருது, நீளமான ஒரு ஹதீஸ்ல, وأنه يحصر المؤمنين في بيت المقدس فيرجلون زلزالا شديدا ثم يهلك الله تبارك وتعالى وجنوده حتى إن جزم الحائط أو قال أصل الحائط لينادي ويقول يا مؤمن أو قال يا مسلم هذا يهودي أو قال هذا كافر تعال فاقتله. அப்ப பைத்துல் முகத்தஸ்ல முஸ்லிம்களை அந்த தஜ்ஜால் முற்று செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயங்கரமான ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்துவான். தஜ்ஜாலை அல்லாஹ் அழிப்பான், அவனுடைய படைகளை அழிப்பான். மிச்சம் மீதி உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் சென்று ஒளிந்து கொள்ள பார்ப்பார்கள். அப்போது அவர்கள் எதற்கு பின்னால் ஒளிகிறார்களோ அந்த பொருட்கள் சாட்சி சொல்லும், முஸ்லிமே மூமினே இங்கே வா, எனக்கு பின்னால் யஹூதி இருக்கிறான், எனக்கு பின்னால் காஃபிர் இருக்கிறான், அவனை நீ கொல் என்பதாக. அப்ப இந்த ஒரு அடையாளமும் மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய ஒரு சம்பவமாகும். அடுத்து இன்னொரு ஒரு நிகழ்வு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை குறித்து நிறைய நற்செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். வசிப்பதற்கு சிறந்த இடத்தில் ஒன்று என்ன, மதீனா. இந்த மதீனா பிற்காலத்திலே வசிப்பாரற்று ஆகிவிடும். இது எப்ப, ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் வந்து அதற்கு பிறகு உலக மக்கள் எல்லாம் அதாவது இஸ்லாத்தை மறந்து மீண்டும் பழைய குஃபருடைய நிலைமைக்கு அவர்கள் திரும்பும் பொழுது மதீனாவில் இஸ்லாம் இருக்காது, மதீனால முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள். மிருகங்களும் அது போன்று விஷ ஜந்துக்களும் இந்த மாதிரியான மிருகங்களுடைய குடியிருப்புகளாக அது மாறிவிடும். அது குறித்த விஷயங்களை பார்க்கிறோம்.
سيأتي على الناس زمان يدعو الرجل ابن عمه وقريبه هلم إلى الرخاء هلم إلى الرخاء والمدينة خير لهم لو كانوا يعلمون والذي نفسي بيده لا يخرج منهم أحد رغبة عنها إلا أخلف الله فيها خيرا منه ألا إن المدينة كالكير يخرج الخبيث لا تقوم الساعة حتى تنفي المدينة شرارها كما ينفي الكير خبة الحديد
ونهروا ينا القيامتنا الوروذركم النعال إذا رند نهروهل ونهروا ينا கியாமத்தினால் வர்றதற்கு முன்னாடி மதீனாவில் இருக்கிற காஃபிர்களும் முனாஃபிக்குகளும், அதாவது காஃபிர் என்று சொன்னால் காஃபிர் என்ற பெயரில் அவங்க இருக்க முடியாது, முஸ்லிம்களுடைய பெயர்களாக இருக்கும், ஆனா செயல்களாலும் நம்பிக்கைகளாலும் அவர்கள் காஃபிர்களாக இருப்பாங்க. இன்றைக்கு நம்ம போகும்போது பல இடங்கள்ல அங்க பாக்குறோம், என்ன அந்த அரபு அந்த புனித பூமியில அந்த மக்கா மதீனா நகரங்கள்ல இருந்து கொண்டு மறுமையை மறுக்கக்கூடியவர்கள், என்ன குரான் ஹதீஸை கேலி செய்பவர்கள், ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சுன்னாவை பரிகாசம் செய்பவர்கள் ஒரு சிலர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கு இருந்து கொண்டு பெரும் பெரும் பாவங்களை செய்பவர்களையும் அந்த பாவங்களை நியாயப்படுத்துபவர்களையும் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கும். ஆனா வெளியில தங்களை முஸ்லீம்கள் என்று காட்டிக்கொள்வார்கள். அப்போ ஒரு பின்னாடி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மக்காலையும் மதீனாலையும் அந்த புனித பூமிகள் அதில் இருக்கிற காஃபிர்களையும் முனாஃபிக்குகளையும் வெளியேற்றிவிடும். இது முதல் விஷயம். அப்ப அங்கிருந்து அவங்க எல்லாம் போயிடுவாங்க, போக போக உண்மையான மூமின்கள் அங்கே குடியேறுவார்கள். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வரும்பொழுது வரும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இது. அந்த காலத்தில் மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆடம்பர விரும்பிகள். அப்ப மதீனால இருந்து கொண்டு தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை அவங்க அனுபவிக்க முடியாது. ஜினா செய்ய முடியுமா? முடியாது. மது அருந்த முடியுமா? முடியாது. இன்னும் தவறான காரியங்களை ஈடுபட முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கிருந்து மக்கள் வெளியேறி வாங்க, நம்ம ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போகலாம், வசதியான வாழ்க்கைக்கு போகலாம் என்று அழைப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கு அது நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாம் அந்த நாடுகளில் போய் குடியேறுவோமே, அந்த புனித பள்ளிவாசலுக்கு பக்கத்துல நம்ம தங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கட்டுமே, இன்னும் ஒரு நாள் அதிகமா வாய்ப்பு கிடைக்காத தங்குறதுக்குன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் அங்க உள்ள பல மக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பை தவறாக பயன்படுத்தி அந்த புனித மாதங்கள் ரமதான் மாதங்கள்ல கூட அந்த இடங்களை விட்டுவிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து அவங்க வந்து தங்குறதையும் அந்த நாடுகளில் வந்து தங்களது வாழ்நாள்களை கழிப்பதையும் ஆசைப்படுறாங்க. என்ன காரணம்? இந்த ஆசாபாசமான இந்த ஒரு சிற்றின்பங்களை தரக்கூடிய இந்த ஒரு தவறான வாழ்க்கையில் அவர்கள் மோகம் கொண்டிருப்பதால். இப்ப இந்த ஹதீஸ் இருக்குது, அப்படியே பொருந்தது. கியாமத்து நாளைக்கு முன்னாடி அங்க உள்ள பாவிகள் எல்லாம் வெளியேறுவாங்க, சொல்லுவாங்க. அது ஒருத்தர் கூடி மத்த நாட்டுல போய் குடியேறிட்டு, இன்னைக்கு பாக்குற அரபுகள்ல பல பேர் அந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுல போய் குடியேறி இருக்காங்க. குடியேறிட்டு தான் மட்டும் குடியேறினதுல ஹதீஸ்ல வந்த மாதிரி அப்படியே அந்த வாசகம் இருக்கு பாருங்க. எதிரில் இப்னு அம்மிஹி வ கரீபஹு, தன்னுடைய தந்தையின் சகோதரர்களுடைய மகன், ஒன்னு விட்ட சகோதர, அதே போல தன்னுடைய உறவினர்கள்லாம், நீ இந்த நாட்டுக்கு வந்துரு, இந்த நாட்டுக்கு வந்துரு என்று அவர்களையும் அழைப்பான். இங்க ரொம்ப வசதியா இருக்கலாம், இங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம், இங்க வந்துரு, இங்க வந்துரு என்பதாக அழைப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெரிந்து கொள்ள வேண்டுமே, மதீனா அவர்களுக்கு மிகச் சிறந்த பூமியாகும், அவர்களுக்கு மதீனாவின் நன்மை தெரியவில்லையே. ஏனென்று சொன்னால் தஜ்ஜால் வரும்பொழுது மக்கா மதீனா இந்த ரெண்டு நகரங்களை தவிர பாக்கி எல்லா நகரங்களும் குழப்பத்திற்கு ஆளாகிவிடும். மக்காவிற்குள்ளும் மதீனாவிற்குள்ளும் தஜ்ஜால் வர முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பதற்கு அங்கே வானவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மதீனாவை வெறுத்து விட்டு மதீனாவிலிருந்து வெளியேறுகிறாரோ, மதீனாவை வெறுத்து விட்டு மதீனாவிலிருந்து வெளியேறுகிறார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களை விட சிறந்தவர்களை மதீனாவுக்கு கொண்டு வருவான். இல்லா அண்ணல் மதீனத்துக்கள் அலா இன்னல் மதீனத்துக்கள் கீர், மதீனா எப்படி என்று சொன்னால் அந்த கொல்லனுடைய அந்த துருத்தியை போல, அவன் அந்த நெருப்பு வச்சு ஊதும் பொழுது எப்படி அந்த நெருப்புல அந்த இரும்புல உள்ள துருக்களை எல்லாம் அந்த நெருப்பு அகற்றி விடுகிறதோ, அது போன்று மதீனா தன்னில் உள்ள தீயவர்களை வெளியேற்றிவிடும். இது ஒரு அடையாளம். இது எப்ப நடக்கும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இறங்குற காலத்துல நடக்கும். அப்ப வந்து எல்லாமே முஸ்லீம்களாக இருப்பாங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக இருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, இது போன்ற ஒரு நிலைமை, அதை இதுக்கு மாற்றமான ஒரு நிலைமை மீண்டும் வரும். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது கடைசியா காபிர்கள் முனாஃபிர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு முழுக்க முழுக்க பூமியினுடைய மேல்பரப்புல முஸ்லிம்களாகவே இருப்பார்கள். அதற்கு பிறகு ஐசா அலைஹிஸ்ஸலாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஏஜூஜ் மஜூஜ் ஃபித்னாவெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு, அதாவது பின்னாடி நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா, அந்த சூரியன் வந்து மேற்கு திசையிலிருந்து உதிக்கிறது, அந்த அடையாளத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் திரும்ப ஒன்றன் பின் ஒன்றாக அந்த நல்ல ஈமானுடைய நம்பிக்கைகள் அவர்களுக்கு மறக்க மறக்க திரும்ப குஃபுருக்கும் ஷிர்கின் பக்கமும் சென்று கொண்டே இருப்பார்கள். இங்கேயாவது ஒருத்தர் மிச்சம் மீதி இருக்கிறவர் சொல்வாரு, நம்ம முன்னோர்கள் ஏதோ பேசிக்கிட்டாங்க அல்லான்னு சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஏதோ பேசிக்கொண்டார்களே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நிலைமை மீண்டும் வந்துவிடும். அந்த நேரத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வை குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில பதிவாகிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தத்ருகூனல் மதீனத்து அலா கைரி மா கானத் லா யக்ஷாஹா இல்லல் அவாஃபி யுரீது அவாஃபிய ஸிபாஇ வத்தைர் واخر من يحشر راعيان من مزينة يريدان المدينة ينعقان بغنمهما فيجدانها وحشا حتى اذا بلغا ثنية الوداع خرا على وجوههما. மதீனாவை அதன் சிறந்த நிலைமையில் விட்டுவிட்டு நீங்கள் வெளியேறி விடுவீர்கள். அப்ப மதீனாவிற்குள் மிருகங்களும் பறவைகளும் தான் குடியிருக்கும். கடைசியா மதீனாவிற்கு முசைனா குடும்பத்தை சேர்ந்த இரண்டு இளையர்கள் வருவார்கள். அவங்க எப்படி வருவாங்க, தங்களுடைய அந்த பகுதிகளிலிருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டே வரும் பொழுது அவர்களுடைய ஆடு மதீனாவிற்குள் வரும். அப்ப அங்க தங்களுடைய மதீனாவுக்கு வெளியில இருந்து கொண்டு அந்த தங்களுடைய ஆடுகளை திருப்புறதுக்காக வேண்டி சப்தமிட்டு அழைப்பார்கள். அப்ப சரி மதீனாவுக்குள்ளார போகலான்னு பார்த்தா முழுக்க மதீனாவிற்குள்ள கால்நடைகளும் மிருகங்களும் பறவைகளுமாக, அதாவது ஒரு ஜங்கலாக ஒரு காடை போன்று அது மாறிவிடும். இதை பார்த்து பயந்து அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அதோடு அவங்களுடைய ரூஹும் போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிற ஹதீஸை இமாம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்ய அறிவிக்கை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், லதஸ்ருக்குன் அல் மதீனத்து அலா அஹ்ஸனி மா கானத் ஹத்தா யத்குல் அல் கல்பு அவ் கால் அஸ் ஸிப் فيغذي على بعض سوار المسجد او على المنبر فقالوا يا رسول الله فلمن تكون ثمار ذلك الزمان قال للعوافي الطير والسباع. அதாவது மதீனாவை விட்டுவிட்டு நீங்கள் எல்லாம் வெளியேறி விடுவீர்கள். அது எந்த சிறந்த ஒரு தன்மையில் இருந்ததோ அந்த தன்மையில் மதீனாவை விட்டு நீங்கள் வெளியேறி விடுவீர்கள். அப்ப மதீனாவிற்குள் நாய்களும் ஓநாய்களும் வந்துவிடும். அந்த நாய்கள் ஓநாய் எது வரைக்கும் வந்துடும், மஸ்ஜித் நபவி அதனுடைய சுவர் வரைக்கும் வந்துவிடும். அங்கே தங்களுடைய மலஜலங்களை கழிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு செழிப்பான இந்த மதீனாவுடைய பூமி யாருக்கு கடைசியில் ஆகிவிடும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால்நடைகளுக்கு. ஏன்னா தீயவர்கள் அங்க இருப்பதை விட இந்த கால்நடைகள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் முனாஃபிக்குகள் அங்க குடியேற முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நகரத்தில் அவன் படைத்த இந்த வன விலங்குகளை கொண்டு வந்து சேர்த்து விடுவான். ஏன்னா காஃபிர்களை விட முஷ்ரிக்குகளை விட முனாஃபிக்குகளை விட இந்த வன விலங்குகள் ஒன்று பாவமற்றவை, அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவை. அப்ப இதனால நீங்க மற்றவங்க யாரும் விளங்கிட கூடாது, ஓ மதீனா பாழ்படுத்தப்பட்டுச்சு அதனுடைய கண்ணியங்கள் வந்து சிதைக்கப்பட்டுச்சு. கால்நடைகளையும் மிருகங்களையும் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லா இடமும் ஒண்ணுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல காபத்துல்லாவை சுற்றி வீடுகள் இருந்துச்சு. என்ன அவர்களுடைய கால்நடைகள் எல்லாம் அங்கதான் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கால்நடைகள் அந்த சிறுநீர் கழிக்கும், அதனுடைய விட்டைகளை போடும். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்துல ரொம்ப காலம் வரைக்கும் பல பேர் தங்களுடைய குதிரைகள் ஒட்டகத்துல கழுதைகள்ல வந்து காபத்துல்லாவா தவாப் செய்வாங்க. எப்படி இன்று நடந்தவர்களாக நம்ம தவாப் செய்யறோம், அல்லது வீல் சேர்ல வச்சு தவாப் செய்யறாங்கல்ல, அதே போல தங்களுடைய ஒட்டகத்தின் மேலையும் தங்களுடைய குதிரைகள் மேலையும் கழுதிகள் மேலையும் இருந்து காபத்துல்லாவை தவாப் செய்வார்கள். அதுவும் ஜாயிஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய ஒட்டகத்தின் மேல இருந்து தவாப் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ஜத்துல் விதால ஒட்டகத்தின் மேல இருந்து தவாப் செய்றார். அப்ப ஒட்டகத்தின் மேலேயோ குதிரை மேலேயோ தங்களுடைய கழுதிகள் மேலேயோ தவாப் செய்யும் போது அது என்ன செய்யும்? அதுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சுன்னா எனக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு போட்டு நான் சொல்லாது, அதுக்கு தெரியாதுல்ல, அங்கதானே இருக்கும். அது வந்து நஜீஸ் கிடையாது. அதாவது எதனுடைய மாமிசங்கள் சாப்பிடப்படுகிறதோ அந்த கால்நடைகளுடைய சிறுநீரோ அதனுடைய விட்டைகளோ நஜிஸ் கிடையாது. அப்படி நஜிசாக இருந்திருக்கும் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மேல அமர்ந்தவர்களாக தவாஃப் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஒரு ஒட்டகத்தின் மேலேயோ ஒரு கால்நடையின் மேலே நீங்க பயணம் செய்யும் பொழுது அது சிறுநீர் கழிச்சுன்னா அதனுடைய தெரித்தல் மேலையும்படுமா இல்லையா ஆடைகள் மேலேயும்? அப்ப அது நஜிசாக இருந்திருக்கும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை சுற்றி அதன் மீது தவாஃப் செய்வதற்கு அனுமதி அளித்திருக்க மாட்டார்கள். அப்ப அந்த மாதிரி கடைசி காலத்துல மதினா கால்நடைகள் அது போன்ற வன விலங்குகளுடைய இருப்பிடமாக மாறிவிடும். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அடையாளங்களிலே ஒன்று. நவாஸ் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸிலே ஒரு குறிப்பான ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள். இதுவும் அதாவது கடைசி காலத்தில், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால், அதாவது மக்கள் மீண்டும் குஃபரின் பக்கம் செல்வதற்கு முன்னால், குஃபர் பரவுவதற்கு முன்னால் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அதாவது அல்லாஹு தஆலா பட்டை விட, பட்டு துணி எவ்வளவு மென்மையா இருக்கும் அதை விட மென்மையான சுகமான ஒரு காற்றை அனுப்புவான். இஸ் பஅஸ் அல்லாஹு ரீஹன் தய்யிபதன், ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ் இது. மென்மையான காற்றை அனுப்புவான், அந்த காற்று முஸ்லிம்களின் மீது வீசும், முஸ்லிம்களின் மீது படும். யார் வந்து நல்ல தூய்மையான இறை நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ அவர்கள் மீது அந்த காற்று படும். அதுவும் குறிப்பா அவர்களுடைய கம்கட்டுக்கு கீழ், புஜத்துக்கு கீழ் உள்ள அந்த பகுதியில் அந்த காற்று அவர்களை தொடும். அது தொட்ட உடனேயே நல்ல மூமின்களும் முஸ்லிம்களும் இறந்து விடுவார்கள். இது அல்லாஹு தஆலா மறுமையை நிகழ்த்துவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அடையாளம். அப்ப மிச்ச மீது இருக்கக்கூடிய நல்ல மக்களும் அவர்கள் இறந்து விடுவார்கள். வயது காஷிராரும் நாஸ், தீயவர்கள் கெட்டவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் தான் அங்கே அப்போது இருப்பார்கள். يَتَهَارَجُونَ فِيهَا تَهَارُجَ الْحُمُرْ فَعَلَيْهِمُ التَّقُومُ السَّاعَةَ. அதிலும் குறிப்பாக அந்த தீயவர்கள் இடத்துல வெட்கம் கெட்ட மானமற்ற அந்த செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். கழுதைகளை போன்று அவர்கள் இருப்பார்கள். அவர்களின் மீதுதான் கியாமத்தினால் நிகழும். அடுத்து ஒரு அடையாளம், அதாவது மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால், இதுவும் இந்த மிகப்பெரிய 10 அடையாளங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு, அதாவது காபத்துல்லாஹுவை ஹபஷா நாட்டைச் சேர்ந்த துஸ்வைக்கத்தையின் என்பவன் உடைத்து அதை வந்து நாசமாக்குவான். இதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யுக்ரிபுல் காபத துஸ்வைக்கத்தையின் மின் அல் ஹபஷா ويسلبها حليتها ويجردها من كسوتها ولكأني أنظر إليه أصيلع أفيدع يضرب عليها بمسحاته ومعوله. அதாவது கடைசி காலத்துல மக்கள் எல்லாம் வணக்க வழிபாடுகளை விட்டு விடுவாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு ஹபஷாவை சேர்ந்த இந்த, அதாவது ஹபஷாங்கிறது இந்த வந்து இத்தோபியா என்று சொல்லப்படுது, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஹபஷா என்பது இன்றைய இத்தோபியா சூடான் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு பகுதி அது. இப்ப அங்கிருந்து துஸ்வைகத்தையின் என்பவன் ஒருவன் வருவான். அவன் காபாவினுடைய அந்த காபாவின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரையை அவன் அகற்றுவான். அதில் இருக்கக்கூடிய அந்த நகைகளை, கஜானாக்களை பறித்துக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு அவனை காட்டுகிறான், இப்போது நான் அவனை பார்க்கிறேன். உலக அன்னி அன்பொரு இலகி, அதாவது அவனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் தலை வழுக்கையாக இருப்பான். அதே போல உஃபைதா, அவனுடைய கால் பாதம் வந்து சின்னதாகவும், அவனுடைய அந்த கெண்டைக்கால் அதுக்கு மேல உள்ள பகுதி இருக்குல்ல அது மிக பெருத்ததாகவும் இருக்கும். இந்த அடையாளங்களோடு நான் அவனை பார்க்கிறேன். அவன் காபத்துல்லாவின் மீது தன்னுடைய கடப்பாறையை கொண்டும், இன்னொன்று கோடாரி சொல்றாங்களே, அந்த கோடாரியை கொண்டும் அவன் காபத்துல்லாவின் சுவர்களை உடைப்பான். ஒவ்வொரு கல்லுகளாக அதிலிருந்து உடைத்து விடுவான். இதுவும் மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம். இப்ப இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சி, இதுவரைக்கும் உள்ள செய்திகள் இருக்குது. இது பொதுவாக மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளாகும். அப்ப காபத்துல்லா அந்த கடைசி காலத்துல உடைக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு யாருமே அங்க வணக்க வழிபாடு செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள். இதற்கு அடுத்து பெரிய அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமையினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள், பெரும் அடையாளங்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், இத்தலா அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைனா வ நஹ்னு நதஸாகர் ஃபகால மா தஸாகரூன் காலு நத்குரு ஸாஅ قال صلى الله عليه وسلم انها لن تقوم حتى ترون قبلها 10 ايات
மர்மையை பற்றி சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து கேட்கிறார்கள், நீங்கள் எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தீர்கள்? சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மர்மையை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 அடையாளங்களை அதற்கு முன்னால் நீங்கள் பார்க்கும், பார்க்காதவரை மர்மை நிகழாது. ஒன்று என்ன? அத்துகான், மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம். இரண்டாவது தஜ்ஜால். மூன்றாவது மிகப்பெரிய ஒரு பெரிய மிருகம். அடுத்து மேற்கு திசையிலிருந்து சூரியன் உதயமாகுதல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குதல், யஜூஜ் மஜூஜின் வருகை. மூன்று பூகம்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான், ஒன்று கிழக்கிலும், ஒன்று மேற்கிலும், ஒன்று அரபு பகுதியிலும். அதற்கு பிறகு யமன் நாட்டிலிருந்து ஒரு பெரிய நெருப்பு தோன்றும், அந்த நெருப்பு மிச்சம் மீதி உள்ள மக்களை கொண்டு வந்து கடலிலே தள்ளும், மஹ்ஷரிலே தள்ளும். இப்படி பெரும் அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அடையாளம் முன்னாடி வரும், எந்த அடையாளம் கடைசியா வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து சொல்லல. பொதுவா அடையாளங்களை, ஏன்னா பல ஹதீஸ்களை பார்க்கும்போது ஒரு ஹதீஸ்ல இரண்டாவதாக சொல்லப்பட்டது, இன்னொரு ஹதீஸ்ல முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஹதீஸ்ல மூன்றாவது நான்காவதாக சொல்லப்பட்டது, இன்னொரு ஹதீஸ்ல இரண்டாவது மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்கு முன்பு இத்தனை அடையாளங்கள் நிகழும் என்று ஒரு மொத்தமாக சொல்லியிருக்கிறார்களே தவிர, இந்தந்த அடையாளங்கள் முதல்ல நிகழும், அடுத்து இது நிகழும், இது நிகழும் என்று தர்த்தீபாக நமக்கு சொல்லவில்லை. மார்க்க அறிஞர்கள் அந்த எல்லா ஹதீஸுகளையும் ஒன்றிணைத்து பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொன்ன அடையாளங்களை எல்லாம் முன்வைத்து பார்த்து அவர்கள் தங்களுடைய அந்த ஒரு ஆய்வுக்கு ஏற்ப அடையாளங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஏற்பட்டதுக்கு பிறகு இது ஏற்படலாம். ஆக மறுமையின் அடையாளங்களை இப்படி வரிசைப்படுத்திய அவர்கள் கண்டிப்பா சொல்லல, இப்படித்தான் நடக்கும் என்று. ஏன்னா அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லாமல் இருக்கும்போது நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உறுதியா சொல்லலாம். அது என்னவென்று சொன்னால், இந்த மறுமையினுடைய 10 அடையாளங்கள், அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றதாக இருக்கட்டும், மஹதி வர்றதாக இருக்கட்டும், அல்லது தஜ்ஜால் யஜூஜ் மஜூஜ் வர்றதாக இருக்கட்டும், அல்லது சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகுவதாக இருக்கட்டும், அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையின் அடையாளங்களை குறித்து இந்த 10 அடையாளங்களை சொன்னார்களே, இந்த 10 அடையாளங்கள் எப்படி நிகழும்னு சொன்னா, இதுல எது முன்னாடி வருதோ பின்னாடி வருதோ, மார்க்கறிஞர்களுடைய இந்த ஆய்வின் படி நம்ம அடுத்து சொல்ல போறோம் எது முன்னாடி வருது எப்படியோ, இந்த அடையாளங்கள்ல ஒன்று வந்து விட்டால் அடுத்து அடுத்து மற்ற அடையாளங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், நான் ஸ்டாப். அதாவது அடுத்த அடையாளம் வர்றதுக்கு இன்னும் இப்ப நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோமா இல்லையா, ஒரு 1000 வருஷம் ஆயிருச்சு, அந்த மாதிரி கிடையாது. அடுத்து தொடர்ந்து அடையாளங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், خروج الآيات بعضه على إثر بعض يتتابعن كما تتتابع الخرز في النظام. رسول الله صلى الله عليه وسلم எப்படி உதாரணம் சொல்கிறார்கள் என்று சொன்னா, ஒரு மணி மாலை, மணிகளால் கோக்கப்பட்ட ஒரு மாலை இருக்குது. அந்த மாலையினுடைய கீழே நீங்க ஒரு கத்தரியை கொண்டு ஒரு கத்தியை கொண்டு வெட்டிடுவீங்க. வெட்டிட்டா இந்த மணி எப்படி கீழே விழுகும்? எப்படி விழுகும்? ஒன்னு விழுந்துட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒண்ணு, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒண்ணு, அப்படியா விழுகும்? ஒன்று விழுந்த வேகத்துக்கு அடுத்து சர சர சரன்னு சொல்லிட்டு எல்லா மணிகளும் கீழே விழுகின்றனவோ அது போன்றுதான் இந்த மறுமையின் பெரிய அடையாளங்கள். ஒன்று வந்து விட்டால் அதை தொடர்ந்து மற்ற அடையாளங்கள் வந்து கொண்டே இருக்கும். அல் ஆயாத்து ஹர்ஜாத்துன் மன்பூமாத்துன் ஃபி சில்கின். இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு அம்ர் அறிவிக்கின்றார்கள், மறுமையின் அந்த பெரிய அடையாளங்கள் அதற்கு ஊமை என்று எப்படி என்று சொன்னால், ஒரு மாலையில் கோர்க்கப்பட்ட மணிகளை போல. அந்த மாலை வெட்டப்பட்டு விட்டால் அந்த மணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி விழுந்து விடுகின்றனவோ அது போன்றுதான் இந்த அடையாளங்கள். ஒரு அடையாளம் நிகழ்ந்ததற்கு பிறகு தொடர்ந்து மற்ற அடையாளங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த மறுமையின் பெரிய அடையாளங்களில் முதல் அடையாளமாக மார்க்க அறிஞர்கள் தர்தீப் செய்திருக்கின்ற அடையாளம் இருக்கிறது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. மஹ்தி என்று ஒரு அரசர் தோன்றுவார். இவருடைய பெயர் முஹம்மத் அல்லது அஹ்மதாக இருக்கும். இவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லாஹாக இருக்கும். இவர் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிச்சலங்களில் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இவரை பற்றிய அந்த பெயர் மற்ற அடையாளங்கள். இவருடைய உடல் அடையாளத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அஜ்லல் ஜபஹதி அக்ரல் அன்ஃபி, அதாவது நெற்றி அவருக்கு நல்ல அகன்ற நெற்றியாக இருக்கும், அவருடைய மூக்கு நல்ல கூர்மையானதாக இருக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உடல் அடையாளத்தை பற்றி சொன்னது. இப்ப நேரடியாக ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யக்தத்லு இந்த கன்ஸிகும் சலாசத்தும் குல்லுஹும் இப்னு கலீஃபத்தின் ثم لا يصير الى واحد منهم ثم تطلع الرايات السود من قبل المشرق فيقتلونكم قتلا لم يقتله قوم ثم ذكر شيئا لا احفظه فقال فاذا رايتموه فبايعوه ولو حبوا على الثلج فانه خليفه الله المهدي. هذا رسول الله صلى الله عليه وسلم கடைசி காலத்தில் நிகழக்கூடிய ஒரு குழப்பத்தை கூறிவிட்டு சொன்னார்கள், அப்போது ஒரு கலீஃபா தோன்றுவார், அவரை நீங்கள் பார்த்தால் அவரிடத்தில் நீங்கள் பையத்து செய்து கொள்ளுங்கள். அப்ப அவரிடத்தில் பையத்து செய்வதற்காக வேண்டி பனிக்கட்டிகளின் மீது நீங்கள் தவழ்ந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் சரியே, அதாவது குளிர் காலமாக இருந்து பனிகள் இறங்கி ரோடுகளும் அதாவது தெருக்களும் பாதைகளும் பணிகளால் மூடிவிட்டாலும் சரி, அதன் மீது தவழ்ந்து சென்றார்களும் சரி, நீங்கள் அவர்களிடத்திலே பையத்து செய்து கொள்ளுங்கள். இப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பு. அவரை பற்றி அவர் எங்கிருந்து தோன்றுவார் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது கிழக்கு பகுதியிலிருந்து தோன்றுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவருடைய காலத்தில் இந்த பூமியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செழிப்பை ஏற்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு சயீத் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யக்ருஜு ஃபி ஆகிரி உம்மத்தி அல் மஹ்தி, என்னுடைய உம்மத்துடைய கடைசி காலத்திலே மஹ்தி என்று ஒருவர் தோன்றுவார். இஸ்கீஹி அல்லாஹுல் கைஸ், அல்லாஹ் அவர்களுடைய காலத்திலே மழை பொழிவிப்பான். வத்துக்ருஜுல் அர்து நபாத்தஹா, பூமி அதனுடைய தாவரங்களை எல்லாம் செடிகொடிகளை எல்லாம் அது முளைப்பிக்கும். வயுஅத்தில் மால சஹாஹன், தன்னிடத்தில் கேட்டு வருபவர்களுக்கு கணக்கில்லாமல் செல்வத்தை அவர் வாரி வழங்குவார். வத்தக்ஸுருல் மாஷியா, கால்நடைகள் பெருகிவிடும். வத்தஅதுமுல் உம்மா, இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் எண்ணிக்கையும் பெருகிவிடும். இது அவருடைய காலத்தில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அதே போல அபு சயீத் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற மற்றொரு ஹதீஸ், உபஷிருக்கும் பில் மஹ்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்தியை கொண்டு நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன். யுபஅத்து அல இஃத்திலாஃபின் மின் அன்நாஸ் வஸ்ஸில்ஸாலி, மக்கள் எல்லாம் முரண்பட்டு இருக்கும் பொழுது, பூகம்பங்கள் இந்த பூமியிலே தொடர்ந்து ஏற்படும் பொழுது, அப்போது அவர் அனுப்பப்படுவார். பயம்லவுல் அர்த கிஸ்தா, பூமியை அவர் நீதத்தாலும் அஜ்லின் நேர்மையாலும் நிரப்புவார். எப்படி அந்த பூமி அவர் வருவதற்கு முன்னால் அநீதியாலும் கொடுமைகளாலும் நிரப்பப்பட்டு விடுமோ? வானத்தில் உள்ள இறைவனும் அவரை பொருந்திக் கொள்வான், மக்களும் அவரை பொருந்திக் கொள்வார்கள். யுக்ஸிமுல் மால சஹாஹன், கணக்கின்றி மக்களுக்கு மத்தியிலே செல்வத்தை அவர் பங்கிட்டுக் கொடுப்பார். அவர் எவ்வளவு காலம் தங்கியிருப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்கின்றார்கள், எம்லா உல்லாஹு குலுப உம்மத்தி முஹம்மதின் தினா, அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்துடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தால் நிரப்பி விடுவார். அதாவது காசு மேல பணத்தின் மேல மக்களுக்கு இப்ப இருக்கிற அந்த பேராசை இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ், எதை அல்லாஹ் கொடுத்தானோ அது நமக்கு போதும் என்று இருப்பார்கள். அவர் மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பணியாட்களை அனுப்புவார், யாருக்காவது செல்வம் தேவையா, பணம் தேவையா, உதவி தேவையா, வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் வருவார், வந்து சொல்வார், எனக்கு தேவை, எனக்கு பொருள் தேவைப்படுகிறது, பொருள் தாருங்கள் என்பதாக. அப்ப அவர் தன்னுடைய அந்த பணியாளுக்கு சொல்வார், இவருக்கு பொருளை அள்ளி கொடுங்கள் என்பதாக. அந்த பணியாள் அவர் எவ்வளவு எதிர்பார்த்து வந்தாரோ அதை விட அதிகமான அளவு செல்வத்தை அள்ளி அவருக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரும் பொழுது பார்த்துட்டு ஒரு விதமான அச்சம் அவருக்கு ஏற்படும். இப்ப பொதுவா நீங்க பாருங்களேன், ஒரு உத்தரவு கேட்கும் பொழுது கேட்கிற அளவு நீங்க கொடுக்கும் பொழுது அதை அவர் வாங்கிப்பாரு, கேட்கறத விட அதிகமா கொடுக்கும் பொழுது இயற்கை என்ன, வேணாங்க எனக்கு இவ்வளவு வேணாங்க, வேணாங்க போதுங்க, வேணவே வேணாங்க, விட்டுருங்க போதுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதே போலதான் அந்த மனிதர் இதை பார்த்த உடனே ஓஹோ கடைசி காலத்தில் அந்த ஈமான் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஈமான் உயர்ந்த தரத்தில் உள்ள ஈமானா இருப்பாங்க. மறுமையுடைய சிந்தனை மிகச்சிருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக முக்கிய அறிவு மஹ்தியை பார்த்ததுக்கு பின்னாடி இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் உண்மை, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு உண்மை, மறுமையை குறித்த அச்சங்களும் நினைவுகளும் அவங்களுக்கு அதிகமாயிடும். அப்ப அவர் சொல்வாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் காசு வேணும்னு கேட்டிருக்கவே கூடாது, நானும் மற்ற மக்களை போன்று பேசாம இருந்திருக்கணுமே, வாய்மூடி அவர்களுடைய எப்படி தங்களுக்கு இருந்த செல்வத்தை கொண்டு போதும் என்று இருந்தார்களோ அது போன்று நானும் இருந்திருக்க வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டு அந்த கொடுக்க வந்த பணியாரிடத்துல செல்வம் வேண்டாம் வேண்டாம் என்று மறுப்பார். அப்ப மகதி சொல்லுவாங்க, இல்ல நாங்க எதை கொடுப்பதற்காக எடுத்துட்டோமோ அதை திரும்ப எங்க கஜானால வைக்க மாட்டோம், நீங்க வாங்கி கொண்டுதான் செல்லணும், அந்த மாதிரி கொடுத்துருவோம். இப்ப 7 ஆண்டுகள் அல்லது 8 அல்லது 9 இப்படி 3 விதமான அறிவிப்புகள், 7 அல்லது 8 9 இந்த 7, 8, 9 ஆண்டுகள் அவருடைய அந்த மகதியுடைய ஆட்சி இருக்கும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மகதியை குறித்து மேலும் கூறிய சில அறிவிப்புகள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மஹ்தி மின்னா அஹ்லல் பைத் யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின். அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மஹ்தி எங்களை சேர்ந்தவர், அதாவது அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், ஓர் இரவில் அல்லாஹு தஆலா அவரை சீர்படுத்தி மக்களுக்கு அனுப்பி வைப்பான். அதாவது அந்த நாள் வருவதற்கு முன்பு வரை மக்கள் அவரை பற்றி அறியாமல் இருப்பார்கள். அதாவது அடுத்த நாள் அவர் தன்னை பற்றி மஹ்தி என்று அறிவிப்பார் என்று இருக்கும் அந்த நேரத்தில், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கு அவரை பற்றிய அந்த நினைவோ அவரை பற்றிய அந்த பிரஸ்தாபித்தலோ இருக்காது. அல்லாஹு தஆலா மக்களுக்கு தகுதிய மக்களின் மீது ஆட்சி செய்வதற்கு தகுதியான அந்த தன்மைகளை அவருக்கு கொடுத்து அல்லாஹ் அவரை அன்றைய பகலிலே அவருக்கு அறிவிப்பு செய்யும்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை, அதாவது அந்த கட்டளைங்கிறது வஹியின் புறத்திலிருந்து இருக்காது, ஒரு இல்ஹாம் ஒரு உதிப்பாக இருக்கும். யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின், ஓர் இரவிலே அல்லாஹ் அவரை சீர்படுத்துவான். அதற்கு முன்னாடி அந்த தகுதி அவரிடத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த ஓர் இரவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நல்ல தன்மைகளை நல்ல தகுதிகளை கொடுத்து அனுப்புவான். இந்த மஹ்தியை குறித்த மற்றும் ஒரு ஹதீஸ், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்ஸல் ஈஸா இப்னு மரியம் ஃபயகூலு அமீருஹுல் மஹ்தி தஆல் ஸல்லி பினா ஃபயகூல் லா இன்ன பஅதஹும் அமீரு பஅத் தக்ரிமுத்துல்லாஹி ஹாதிஹில் உம்மா. அதாவது இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வர்றது, நம்ம இந்த கடைசியா சொன்னோம் பாருங்க, முஸ்லிம்கள் வந்து தமஸ்கில ரோமர்களை எதிர்த்து போர் செய்துவிட்டு வெற்றி கொண்டிருப்பார்கள் சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஹதீஸுடைய அறிவிப்புகளை பார்க்கும்போது அதுக்கு நெருக்கமா இருக்கு. அதாவது முஸ்லிம்கள் எல்லாம் தொழுகையினுடைய சப்புகளுக்கு நெருக்கமா இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய அமீராக இருக்கக்கூடிய மஹ்தி தொழுகைக்கு அவர்கள் தயாராகி தொழுகை நடத்துவதற்கு வரும் பொழுது அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அப்ப மஹ்தி அவங்க சொல்லுவாங்க, வாங்க நீங்க தொழுக வைங்க என்பதாக. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், அதற்கு இமாமாக நிற்பவர்கள் அதில் உள்ள ஒருத்தர் தான் நிக்கணும் என்று சொல்லி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இமாமாக நிற்க வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் தொழுவார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அபு ஸஈத் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மின்னா அல்லதி யுஸல்லி ஈசா இப்னு மரியம் கல்பஹு. ஈசா இப்னு மரியம் எவருக்கு பின்னால் தொழுவாரோ அவர் நம்மை சேர்ந்தவர், அதாவது நம்முடைய உம்மத்தை சேர்ந்தவர். அவர் தொழுக வைக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுவார்கள். லா தஸ்ஹபு அவ் லா தன்கதி துன்யா ஹத்தா யம்லிகல் அரப ரஜுல் மின் அஹ்லி பைத்தி யுவாதிஉ இஸ்முஹு இஸ்மி வஃபி ரிவாயத்தின் யுவாதிஉ இஸ்முஹு இஸ்மி வஸ்மு அபீஹி இஸ்மு அபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாள் நிகழாது, உலகம் முடியாது எதுவரை அரபுகளை என் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆட்சி செலுத்த மாட்டாரோ, அவருடைய பெயர் என் பெயருக்கு ஒப்பாக இருக்கும், அவருடைய தந்தையின் பெயர் என் தந்தையின் பெயருக்கு ஒப்பாக இருக்கும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி யுகாதிலூனா அலல் ஹக்கி ழாஹிரீன இலா யௌமில் கியாமா. قال فينزل عيسى بن مريم فيقول أميرهم تعال صل لنا فيقول لا إن بعضكم على بعض أمراء تكرمة الله هذه الأمة. قيامتنا الورمري இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருக்கும். قيامتنا நிகழ்மறை இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருக்கும். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அப்போது அவர்களுக்கு அமீராக இருப்பவர் சொல்லுவார், வாருங்கள் நீங்கள் எங்களுக்கு தொழவீங்கள் என்பதாக. அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை, உங்களில் சிலர் சிலருக்கு அமீராக தலைவர்களாக இருக்கின்றீர்கள், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்தில் அனுப்பப்பட்டிருந்தாலும், அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபியாக இருந்தாலும், அவர்கள் இந்த உம்மத்துக்கு இமாமத்து செய்ய மாட்டாங்க. பெரிய ஜமாத்துக்கு, அந்த ஜமாத்துல மஹ்தி அவர்கள் இருக்கும் போது, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்தியை குறித்து கூறிய ஹதீஸுகள். இந்த ஹதீஸுகள் ஏராளமான அறிவிப்புகளை கொண்டு வந்துள்ளன. பல அறிவிப்புகள் மிக உறுதியான அறிவிப்புகள், அப்புறம் ஹசனான அறிவிப்புகளும் இருக்குது. பொதுவாக ஹதீஸுகள்ல ஒரு விஷயங்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான விஷயங்களை சொல்லியிருக்க, பின்னாடி வந்தவர்கள் சில பேர் அது குறித்து ஏற்றத்தாழ்வுகளான விஷயங்களை அதிகப்படுத்துறது பின்னாடி காலத்தில் நிகழ்ந்தது. அதுபோன்று இந்த மஹ்தியை குறித்து பல செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனா அந்த செய்திகள்ல சரியான செய்திகள் என்பது இதுவரைக்கும் நம்ம கூறிய இந்த செய்திகளும் இன்னும் சில செய்திகளும் தான். பல பேர் சில ஹதீஸுகளை இந்த மஹ்தியினுடைய தன்மைகளை குறித்தும் அவருடைய அந்த காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறித்தும் சில ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஸுகள் எல்லாம் சஹீஹான ஹதீஸுகள் அல்ல. ஆனா சஹீஹான ஹதீஸுகள் முத்தவாத்தில், அதாவது பெரும்பான்மையாக பல சஹாபாக்கள் மூலமாகவும் பல தபியின் மூலமாகவும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகள் நமக்கு உறுதியாக இந்த உண்மையை நமக்கு அறிவுறுத்துகின்றன. அதாவது கியாம நாள் நிகழ்வதற்கு முன்னால் மஹ்தி என்று ஒருவர் நிச்சயமாக வருவார். அவருடைய காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்வான். அவருடைய காலத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பாங்க. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துட்டா அது மஹ்தி வருவார், அல்லது மஹ்தி வந்துட்டா அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இரண்டு பேருடைய சந்திப்பும் ஒரு சமகாலத்தில் நிகழும். அந்த காலத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அதற்கு பின்னாடி தஜ்ஜால் யஜூஜ் மஜூஜ் உடைய வருகை இருக்கும். இது உறுதியான நிகழ்வு, உறுதியான சம்பவம், உறுதியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பு. பின்னாடி வந்து சில மார்க்க அறிஞர்கள்ல சில பேர் எப்போதும் மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து அதற்கு பின்னால் நம்முடைய அறிவை வைத்தோம் என்று சொன்னா அறிவுக்கு நேர்வழி இருக்கு. எதை முன்னாடி வைக்கணும்? குர்ஆன் சுன்னாவை முன்னாடி வைக்கணும், அறிவை என்ன செய்யணும் பின்னாடி வைக்கணும். குர்ஆன் சுன்னால உள்ளதை புரிகிறதுக்கு இந்த அறிவை பயன்படுத்தணும். அப்ப அறிவுக்கு நேர்வழி கிடைக்கும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தௌஃபீக் கிடைக்கும். எப்பயாவது நீங்க உங்க அறிவை முன்னாடி வச்சு அதற்கு பிறகு குர்ஆன் சுன்னாவை பார்க்கலாம், குர்ஆன் சுன்னால அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஏதாவது இருக்குதா என்று ஆராயலான்னு பார்த்தால் இந்த அறிவை அல்லாஹ் கோணலாக்கிடுவான். அறிவை அல்லாஹ் கோணலாக்கிடுவான், வழிகேட்டின் பக்கம் அல்லாஹ் திருப்பி விடுவான். அது போலதான் சில பேர் கல்வியில உயர்ந்திருந்தாங்க, ஆய்வுல உயர்ந்திருந்தாங்க, இருந்தாலும் அவர்களுடைய கல்வியும் ஆய்வும் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் குர்ஆன் ஹதீஸை மிஞ்சிட முடியுமா? ரசூல்லாவுடைய அறிவை மிஞ்சிட முடியுமா? அல்லாஹுடைய அறிவு மிஞ்சிட முடியுமா? அப்ப சில பேர் தங்களுடைய அந்த குறுகிய ஆய்வுக்கு ஏற்ப இந்த ஹதீசுகள் எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இது ஒரு குழப்பமா இருக்கு, இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பாக இருக்காது என்று இந்த மஹ்தியின் வருகையை குறித்து மறுத்திருக்கிறார்கள். ஆனால் அது சரியானது கிடையாது, சரியான வழி கிடையாது. ஒன்று, அதே போல இந்த மஹ்தியை குறித்து ரொம்ப பேருக்கு ஒரு ஆசையும், அதாவது தான் அந்த மஹ்தியாக இருக்க மாட்டோமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்ச அந்த மஹ்தியாக தான் இருக்க மாட்டோமா என்ற ஒரு ஆசையும். இப்ப இந்த பதவியை அவரா தேடிக்கொண்டது கிடையாது, அல்லாஹுவாக அவர்களுக்கு அவருக்கு கொடுத்தது. பின்னாடி காலத்தில் வரக்கூடிய அந்த மஹ்திக்கு அல்லாஹுவா அவருக்கு கொடுக்கிறது. அவர் அதை அறிவிப்பு செய்யும் பொழுது மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி வந்துருவாங்க. இரண்டாவது, அவரிடத்தில் அந்த தகுதியும் அந்த கல்வி எல்மும் அவரிடத்தில் இருக்கும். இப்ப பின்னாடி வந்த அரசர்கள்ல, குறிப்பா ஷியாக்கள்ல, அதே போல சில அப்பாசி குலஃபாக்கள்ல சில பேரு தங்களுக்கு அதே போல பேர் வச்சாங்க. தங்களுடைய மகனுக்கு முகமதுன்னு பேரு, தனக்கு அப்துல்லாங்கிற பேரு, இப்படி ஒரு செட்டப் செஞ்சு அவங்க இந்த மாதிரி தான் இருப்போமா, தான் அந்த மாதிரி ஆகிவிடுவோமா என்று எதிர்பார்த்தார்கள். ஆனா அந்த மாதிரியான அந்த தௌஃபீக் அவங்களுக்கு கிடைக்கல. எல்லாம் நாடி இருந்தா தானே கிடைக்க போகுது. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் மஹ்தின்னு அவங்க யார சொல்லுவாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய 12 இமாம்கள் இருக்கிறாங்க. அந்த 12 இமாம்ல கடைசியா ஒரு இமாம், அவர் வந்து ஈரான்ல ஒரு குராசான்ங்கிற அந்த பகுதியில் உள்ள ஒரு மலையில போய் உள்ளார பூந்துகிட்டாரு. அவர் 6 வயசா இருக்கும் பொழுது அவர் வந்து உள்ளார பூந்துகிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் ஒரு பண்டிகை வச்சிருக்கிறாங்க.
அவரை போய் மறைஞ்ச நாள்னு சொல்லி அந்த நாள்ல அங்க போய் நின்று கொண்டு அந்த மலைக்கு வெளியில இருந்து கொண்டு அவருடைய பேரை சொல்லி சுத்தம் போடுவாங்க, வந்துருங்க வெளியே வந்துருங்க வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1200 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த மலைக்கிட்ட போய் கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா வந்த பாடு கிடையாது. இது ஷியாக்களுடைய நம்பிக்கை. அதாவது மஹதிங்கிறவர் வந்துட்டாரு, அவர் வந்து மலைக்குள்ளார போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார், பின்னாடி கடைசி காலத்தில் அவர் மலையிலிருந்து வெளியே வருவார் என்பது ஷியாக்களுடைய நம்பிக்கை. மற்ற சில பேர்கள் வந்து பின்னாடி காலத்தில் வந்த அரசர்கள், அதே போல மற்ற சில அறிஞர்கள் சில பேர் தன்னைத்தானே மகதி என்று கூறிக்கொண்டு அவங்க வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நாகூர்ல கூட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் இருக்கு, என்னன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாத, ஒருத்தர் வந்து தன்னை மகதின்னு சொன்னார் நாகூர்ல. அப்பதான் அது பெரிய ஒரு ஃபித்னாவா இருந்துச்சு. அப்பதான் கலீல் அஹமது கிரணூரின்னு சொல்லிட்டு ஒரு தப்லீக்ல உள்ள ஒரு ஆளு மார்க் அறிஞர், அவர் வந்து பேசும் பொழுது ரொம்ப ஒரு பேச்சு நல்ல பேச்சா இருந்துச்சு, ஒரு தமாஷாவும் இருந்துச்சு, அதே போல ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா மக்களுக்கு புரியறதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹதியை குறித்து சொல்லும் பொழுது அவர் சிரியால இருப்பாங்க, அந்த நேரத்தில் ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்குவாங்க, தமாஸ்கஸினுடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய அந்த குப்பால இறக்கப்படுவார்கள் என்று சொல்லி. நம்ம வந்து நாகூர் தர்கால இறக்கப்படுவாங்கன்னு கேள்விப்படலப்பா, என்ன நாகூர் தர்காவுடைய மினாராலய குப்பாலையோ அவர் வருவார்னு கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் பல பேர் தோண்டியிருக்கிறாங்க. அது மார்க் அறிஞர்கள் எல்லாம் அது சம்பந்தமான ஆய்வு, அதாவது ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு கலீஃபாக்களுடைய காலத்துக்கு பிறகு, நான் கலீஃபாக்கள் இருக்கிற வரைக்கும் யாரும் வாழாட்ட முடியல, கலீஃபாக்களுடைய காலத்துக்கு பின்னாடியிலிருந்து சமீப காலம் வரைக்கும் தன்னை மஹதி என்று கூறியவர்கள் அவர்களை பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்து ஏறக்குறைய 150-200 பேர்களை ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. இவர்கள் தான் தங்களுடைய காலத்திலே தங்களை தாங்களே மஹதி என்று வாதிட்டதாக. அதுல குறிப்பா சென்ற நூற்றாண்டுல இந்தியாவில் வாழ்ந்த குலாம் அகமது காதியானி என்ற வழிகேடன் தன்னை பற்றி அவன் கூறிய வாதங்களில் ஒன்று தான் ஒரு மஹதி என்பதாக. தன்னை பற்றி கிட்டத்தட்ட இந்த காதியானியுடைய அந்த தலைவனாக இருக்கக்கூடிய இந்த குலாம் அகமது காதியானி ஒரு 20 விதமா தன்னை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தினான். ஒன்னு வந்து தான் அல்லாஹ் அல்லது அல்லாஹ்வுடைய நிழல் அல்லது அல்லாஹ்வுடைய மனைவி அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது வருங்காலத்தில் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது மஹதி, இப்படி தன்னை பற்றி பெரிய அளவில் அவன் மக்களுக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் குழப்பம் செய்யணும், அவ்வளவுதானே பித்தனா செய்யணும், மக்களுக்கு மக்களை பொய்யின் பக்கம் அழைக்கணும், எப்படி சொல்லி அழைச்சா என்ன. அப்ப அவனும் தன்னை மஹதி என்று கூறினான். அப்ப இந்த மாதிரி இந்த ஃபித்னாக்கள் காலமெல்லாம் வந்து கொண்டிருக்குது. நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரசூலுக்கு அறிவித்தது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மஹதி என்பவர் வருவார். அவர் மக்களுக்கு நீதி சொல்வார். அவருடைய காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அது மறுமையினுடைய மிக முக்கியமான மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அடையாளங்களிலே ஒன்று. இந்த அளவு நம்ம மஹதியை பற்றி தெரிந்து கொண்டால் போதுமானது. இந்நூலின் ஆசிரியர் அவர்கள் தஜ்ஜாலின் வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை, இந்த இரண்டையும் குறிப்பிடும் பொழுது தஜ்ஜாலின் வருகையை முதலாவதாக குறிப்பிட்டுவிட்டு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை இரண்டாவதாக குறிப்பிடுகிறார்கள். தஜ்ஜாலுடைய விஷயத்தில் நிறைய பல விளக்கங்கள் இருப்பதால் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று படிக்கும் போது முதலில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறிவிட்டு பிறகு தஜ்ஜாலை பற்றி பார்ப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர்களிலேயே 5 தூதர்களை உலுல் அஸ்ம் என்று தேர்ந்தெடுத்தான். நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 இறை தூதர்களை அல்லாஹு தஆலா உலுல் அஸ்ம் என்று தேர்ந்தெடுத்தான். அந்த தூதர்களில் ஒருவர் தான் ஈசா அலைஹி ஸலாம். இவர்கள் பல சோதனைகளை சந்தித்தார்கள். அவர்களுடைய காலத்திலே அவர்களை கொல்லுவதற்காக யூதர்கள் சதி செய்த போது அல்லாஹ் அவர்களை வானத்திற்கு உயர்த்தி கொண்டான். இதை பற்றி குர்ஆனிலே மிக தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாகின் ஷுப்பிஹ லஹும். அந்த மக்கள் அவரை கொல்லவில்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, மாறாக அவர்களுக்கு ஒரு உருவ மாற்றம் செய்யப்பட்டது. ஷுப்பிக, அவரை போன்று ஒரு உருவ மாற்றம் செய்யப்பட்டது, ஒப்பாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை வரலாற்று அறிஞர்கள் இரண்டு விதமாக அந்த நிகழ்ச்சிகளை நமக்கு பதிவு செய்கிறார்கள். ஒன்று, யார் ஈசா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த வீட்டிலே அவர்களை தேடி சென்றானோ யஹூதி, அவன் மீது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவம் போடப்பட்டது என்று கூறுகிறார்கள். இன்னொரு கூற்று, அங்கிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 தோழர்களிலே ஒருவரின் மீது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவமாற்றம் செய்யப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். ஆக எப்படியோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டதோ சிலுவையில் அறையப்பட்டதோ அவர்கள் இல்லை. இது குர்ஆனுடைய ஹதீஸுடைய முஸ்லிம்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மிக தெளிவான ஒன்று. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே இந்த குர்ஆனுடைய வசனத்தில் وَإِمِّنْهُمْ إِلَّا لَيُؤْمِنَنَّ بِهِ قَبْلَ مَوْتِهِ يَوْمَ الْقِيَامَةِ மறுமைநாள் ஓர்வதற்கு முன்னால், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் நிச்சயமாக அவரை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவரை கொண்டு விசுவாசிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் மரணிக்கல, வானத்துக்கு அவங்க உயர்த்தப்பட்டாங்க. அப்ப மீண்டும் அவர்கள் பூமிக்கு இறக்கப்படுவார்கள். அப்போது வேதக்காரர்கள் அவர்களை கொண்டு இஸ்லாமிய அடிப்படையிலே நம்பிக்கை கொள்வார்கள். அதாவது அவர்கள் அல்லாஹுடைய குழந்தையும் அல்ல, அல்லாஹும் அல்ல, அல்லாஹுடைய தூதர்களில் ஒருவர் என்று நம்பிக்கை கொள்வார்கள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது وَإِنَّهُ لَعَلَمٌ لِّلسَّاعَةِ மறுமை நாளின் அடையாளம் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை என்பது குர்ஆனை பொறுத்தவரையில் மிக உறுதியான ஒரு தெளிவான செய்தியாகும். ஹதீஸுகளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய விளக்கமும், அவர்கள் எப்படி இறங்குவார்கள், அவர்கள் இறங்கியதற்கு பிறகு அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்கும், அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் இந்த பூமியிலே எப்படி பரக்கத்து செய்வான் என்ற விவரங்களை மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸுகள் எல்லாம் முதவாசிர் என்று சொல்லப்படுகிற, அதாவது பெரும்பான்மையான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிற ஹதீஸுகள். ஒரு நபித்தோழர் அல்ல, இருவர் அல்ல, 10 மேற்பட்ட நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய பெரும்பான்மையான ஹதீஸ் என்று இந்த ஹதீஸுகளுக்கு பெயர் சொல்லப்படும். அதாவது இந்த ஹதீஸுகளை நம்பித்தான் ஆக வேண்டும், இவற்றை நம்பாமல் இருப்பது குஃபுர், இறை நிராகரிப்பாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவத்தை பற்றி. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத உஸ்ரி யபி லகீது மூஸா ஃபனஅதஹு இலா அன் கால் வலகீது ஈசா ஃபனஅதஹு ஃபகால் ரபஅத் அஹ்மர் கஅன்னஹு கரஜ மின் தீமாஸ் யஅனி அல் ஹம்மாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றபோது அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உருவத்தை பற்றி சொன்னார்கள், நடுத்தர உயரமுடையவராக இருந்தார், மிக உயரமாகவும் இல்லை, மிக குட்டையாகவும் இல்லை, நடுத்தர உயரமுடையவராக இருந்தார். அஹ்மர், அதாவது இன்னும் சில ஹதீஸுகளில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிறம், அதாவது ஆதம் அஸ்பருல் லவ்ன், அது அந்த நிறத்திலேயே ஒன்று வந்து ரொம்ப சிவந்த நிறமாக இருக்கிறது, இன்னொன்று ரொம்ப வெள்ளை நிறமாக இருக்கிறது, இன்னொன்று கோதுமை நிறமாக இருத்தல். அதாவது இந்த வெள்ளைக்கும் சிவப்புக்கும் இடையில் கோதுமை நிறமாக இருத்தல், அதிலே கொஞ்சம் சிவப்பு மிகித்திருத்தல், முற்றிலும் சிவந்திருத்தல் அல்ல, கோதுமை நிறத்திலே சிவப்பு சற்று மிகித்திருத்தல், அந்த நிறத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய தலைமுடி நீளமாக இருந்தது. இப்போ முடியில ரெண்டு விதமான முடி, ஒன்னு சுருட்டையா இருக்கும் சுருள் சுருளா, இன்னொன்னு நீளமாக இருக்கும். சோ அவர்களுடைய முடி நீளமாக இருந்தது. அவர்களுடைய நெஞ்சு மிக விசாலமாக அகலமாக இருந்தது. அவர்களுடைய தலையிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருந்ததை பார்க்கும்போது அவர்கள் அப்போதுதான் குளியல் அறையிலிருந்து வெளிவந்ததை போன்று இருந்தது. அவர்களுடைய தலையிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அடையாளம். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, வரவா முஸ்லிமின் அன் நபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் ரஐதனி ஃபில் ஹிஜ்ரி வ குரைஷ் தஸ்அலுனி வ இதா ஈஸா இப்னு மரியம் அலைஹி ஸலாம் காயிமு யுஸல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்று திரும்பிய பிறகு தாங்கள் பைத்துல் முக்கதஸிற்கு சென்றோம், பிறகு அங்கிருந்து மிஅராஜ் சென்றோம் என்ற போது குரைஷிகள் அதை மறுத்தார்கள், பொய்ப்பித்தார்கள். அப்ப நீர் பைத்துல் முக்கதஸை பார்த்திருந்தால் அதனுடைய அடையாளங்களை எங்களுக்கு கூறுவீராக என்று கேட்டபோது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பைத்துல் முகத்தஸின் முழு தோற்றத்தையும் அந்த காட்சியையும் அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து தருகிறான். இவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அதை நேரடியாக பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஈசா அலைஹி ஸலாம் அவர்களை பார்க்கிறேன், அவர் தொழுது கொண்டிருந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்குள்ள இந்த ஒரு அற்புதத்தை சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதுபோன்று இன்னும் மூசா அலைஹி ஸலாம் அவர்களை குறித்தும் சில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இது அல்லாஹு தஆலா விசேஷமாக நபிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முஜிஸாக்களில் ஒன்றாகும். ஏனென்று சொன்னால், பொதுவாக மற்றவர்களுடைய உடல்கள் பூமியிலே வைக்கப்படும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு பிறகு அந்த உடலை பூமி தின்றுவிடும். சில பேருடைய உடல் தீங்காமலும் இருக்கலாம், ஆனா பெரும்பாலும் உடலை பூமி தின்றுவிடும். அது எவ்வளவுதான் நீங்க பத்திரப்படுத்தி வச்சாலும் அதை நிச்சயமா அதை அரிச்சுதான் ஆகும். ஆனா நபிமார்களுடைய உடலை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த பூமியின் மீது ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான் இறை தூதர்களுடைய உடல்களை அது சாப்பிடுவதை. அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நபிமார்களுக்கு கொடுத்த சில மொஜிசாக்களை நாம் பார்க்கிறோம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுபோன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், மற்ற இறை தூதர்கள் அவர்கள் இந்த பூமியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தும், அதுபோன்று எல்லா இறை தூதர்களும் பூமியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தும், அவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஒன்று சேர்த்து கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழ வைத்தார்கள் இமாமாக இருந்து. எப்படி அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், முழு உடல் உயிரால் ஒன்று சேர்க்கப்பட்டார்களா அல்லது அவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்தானா, இது பற்றி விவரங்களை நமக்கு ஹதீஸிலே சொல்லப்படவில்லை. அல்லாஹ் ஒன்று சேர்த்தான், அவன் அறிந்த அளவிலே ஒன்று சேர்த்தான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள், அதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதுபோன்று வானங்களிலே ஒவ்வொரு வானத்திலும் ஆதம், ஒரு வானத்தில் ஆதம் அவர்களை, இன்னொரு வானத்திலே ஜக்கரியா அவர்களை, இன்னொரு வானத்திலே யஹ்யா அவர்களை, இன்னொரு வானத்திலே மூசா ஹாரூன் அவர்களை, இப்படி வித்தியாசமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள் வானத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும். அதுவும் எப்படி அவர்களை சந்தித்தார்கள், உடலோடா உயிரோடா, உடல் உயிரோடு சேர்ந்தா அல்லது உயிர் மட்டுமா, அல்லாஹ் மிக அறிந்தவர். ஆனா ஹதீஸுகளுடைய அறிவிப்புகளின் வெளிப்பாடுகளை பார்க்கும் போது அங்கு உடல் உயிர் என்று அந்த முழுமையைத்தான் நமக்கு குறிக்கிறதே தவிர உயிரை சந்தித்தார்கள் என்று இல்லை. உயிரை சந்தித்திருந்தால் நான் ஆதமுடைய உயிரை சந்தித்திருந்தேன் அல்லது இப்ராஹிமுடைய உயிரை பார்த்தேன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படி அல்லாமல் நான் ஆதமை சந்தித்தேன், நான் ஹாரூனை சந்தித்தேன், நான் மூசாவை சந்தித்தேன், நான் ஈசாவை சந்தித்தேன். அது மட்டுமல்ல, சில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உருவத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க இப்படி இருந்தாங்க, தண்ணி வடிந்து கொண்டிருந்தது, சிவந்த நிறமும் உள்ள கோதுமை, அது கோதுமையிலிருந்து சற்று சிவந்த நிலையில இருந்தாங்க, அவங்களுடைய நெஞ்சு அகலமா இருந்துச்சு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு முந்தைய இறை தூதர்களோடு அவர்களை ஒன்று சேர்த்து காட்டினான். இதுல அல்லாஹு தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதாவது குறைஷிகளோ மற்ற மக்களோ உங்களை வெறுத்தால் என்ன, உங்களை புறக்கணித்தால் என்ன, உங்களை பொய்ப்பித்தால் என்ன, உங்களுக்கு கண்ணியம் தருவதற்காக, உங்களை மதிப்பதற்காக நாம் வானத்தில் உள்ளவர்களை வைத்திருக்கிறோம். உங்களை மதிப்பதற்காக, உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக உங்களுக்கு முன்னால் இறந்துவிட்ட இறை தூதர்களை உங்களுக்காக நாம் உயிர்ப்பித்துக் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம். ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு நபியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது மர்ஹபம் பின் நபிஇ, மர்ஹபம் பில் அஹி ஸாலிஹ், நபியே நீங்கள் வருக வருக, எங்கள் சகோதரரே நீங்கள் வருக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றதாக அந்த ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாகவும், அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்திலே ஈமானுடைய அந்த உண்மைகளை உறுதிப்படுத்தும் விதமாக, எப்படி அல்லாஹ் இந்த ஒரு சில குறிப்பிட்ட நபிமார்களை உயிர்ப்பித்து தனக்கு காண்பித்தானோ, இது போன்று முழு உலக மக்களையும் உயிர்ப்பிப்பதற்கு அவன் பேர் ஆற்றல் உள்ளவன் என்பதை அவருடைய உள்ளத்திலே பதிவு செய்யும் விதமாக, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான்கு பறவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடிக்க சொல்லி, அவற்றை அறுக்க சொல்லி, பிரிக்க சொல்லி, அவற்றை உயிர்ப்பித்து காட்டினான் அல்லவா. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்ப இதற்கு முன்னாடி அவர்களுக்கு ஈமான்ல நிம்மதி இல்லாமல் இருந்துச்சா, இல்ல இருந்துச்சு,
அதை பார்த்ததற்கு பிறகு, கண்கூடாக கண்டதற்கு பிறகு அந்த நிம்மதியும் அந்த நம்பிக்கையும் இன்னும் அதிகரித்தது. அந்த வகையில அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒன்று சேர்த்து கொடுத்திருப்பான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈஸா அலைஹி ஸலாம் அவர்களுடைய வருகையை குறித்து சொல்லிய ஹதீஸ்களை பார்க்கிறோம். அந்த ஹதீஸ்ல என்ன வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், திமஷ்கினுடைய அந்த மஸ்ஜிதின் கிழக்கு மினாராவிலே ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். ஒரு அறிவிப்பு கிழக்கு மினாராவிலே இறங்குவார்கள் என்று வந்திருக்கிறது, இன்னொரு அறிவிப்பு கிழக்கு மினாராவிற்கு அருகில் இறங்குவார்கள் என்று வந்திருக்கிறது. ரெண்டுத்துக்கு இடையில ஒரு முரண் கிடையாது. கிழக்கு மினாரால இறங்கி அதற்கு பக்கத்தில் அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அப்ப கிழக்கு மினாராவிற்கு பக்கத்தில் என்ற ஹதீஸும் அங்கு பொருத்தமாக இருக்கும். அப்ப கிழக்கு மினாராவிலே இறங்குவார்கள். பைன மஹ்ரூதைனி, அதாவது இரண்டு ஆடைகள் அணிந்திருப்பார்கள். அந்த ஆடையினுடைய நிறத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஜாஃபரான், குங்குமப்பூவும் அது போன்ற பர்ஸ் என்ற அரபிலே ஒரு பிரபல்யமான ஒரு நறுமணம், அதனால் நிறம் பூசப்பட்ட அந்த இரண்டு ஆடைகளை அவர்கள் அந்த நேரத்தில் அணிந்திருப்பார்கள். வாவியான் கஃபைஹி அல அஜ்னிஹத்தி மலக்கைன், தங்களின் கைகள் இரண்டு உள்ளங்கைகளையும் இரண்டு மலக்குகளுடைய ரெக்கைகளின் மீது வைத்திருப்பார்கள். இது அப்பாஹு கதர, அவர்கள் தங்கள் தலையை தாழ்த்தினால் தலையிலிருந்து தண்ணீர் சொட்டும். வைதா ரஃஅஹு தஹத்தர் அன்ஹு, அவர்கள் வேகமாக இப்படி தலையை உயர்த்தினால் அந்த தண்ணீர் தெளிக்கும். ஜுமானுன் கல்லூலு, அந்த தண்ணீர் முத்துக்களை போன்று இருக்கும். فلا يحل لكافر يجد ريح نفسه الا مات. ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி விட்டதற்கு பிறகு அவர்களுடைய காற்று, ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவாசித்து விடக்கூடிய அந்த காற்று இருக்கிறது, அந்த காற்று எந்த அந்த காற்றில பறக்கும் பொழுது, இந்த ஸ்பேஸ்ல பறக்கும் பொழுது அது யாரை எந்த காஃபிரை எல்லாம் சென்று சேருகிறதோ அவர் இறந்து விடுவார். فلا يحل لكافر எஜிது ரீஹ நஃப்ஸிஹி இல்லாமல், ஒன்று அவர் முஸ்லீம் ஆயிரணும் இல்லனா அவர் இறந்துடுவார். வனஃபஸுஹு யன்தஹி ஹைது யன்தஹி தரஃபுஹு, அவர்களின் பார்வை எவ்வளவு தூரத்திற்கு செல்லுமோ அந்த அளவு அவர்கள் சுவாசிக்கின்ற காற்று பரவும். ஃபயத்லுபுஹு ஐ அத்தஜ்ஜால், தஜ்ஜாலை ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடுவார்கள். அப்போது பிலஸ்தீனில் லுத் என்ற தலைவாசலுக்கு அருகிலே அவனை பெற்றுக் கொள்வார்கள். ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை கொல்லுவார்கள். ثُمَّ يَأْتِي عِيسَى ابْنُ مَرْيَمَ قَوْمٌ قَدْ عَصَمَهُمُ اللَّهُ مِنْهُ فَيَمْسَحُ وُجُوهَهُمْ وَيُحَدِّثُهُمْ بِدَرَجَاتِهِمْ فِي الْجَنَّةِ. அப்பொழுது தஜ்ஜாலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த ஒரு மூமினான கூட்டம் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முகங்களை தடவிவிட்டு அவர்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள அந்தஸ்துகளை, அவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்க தரஜாத்துகளை பற்றி சொல்வார்கள். ஏனென்றால் தஜ்ஜாலுடைய பாடத்தில் நீங்க பார்ப்பீங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது இது சாதாரண விஷயம் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த எல்லா இறை தூதர்களும் தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நபிமார்கள் எல்லாம் சொல்லாத ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன? அவன் ஒற்றை கண் உள்ளவனாக இருப்பான். அவனுடைய ஒரு கண் தான், அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, இன்னொரு கண்ணு இருக்காது. இது முந்தைய நபிமார்கள் சொல்லாத ஒரு அடையாளம் என்று நமக்கு விசேஷமாக குறிப்பிட்டார்கள். அதுபோன்று இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா எவ்வளவு பயங்கரமானது என்று சொன்னால், எல்லா இறை தூதர்களும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள். நம் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் ஒவ்வொரு இருப்பிலும், குறிப்பாக தஜ்ஜாலின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடாமல் தொழுகையை முடிக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, தஜ்ஜாலின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். ஆகவேதான் பெரும்பாலான மார்க்கறிஞர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ அஸாபில் கப்ரி வ அஸாபின் நார் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், இந்த துஆவை ஸலவாத்திற்கு பிறகு ஓதுவது வாஜிப் என்று கூறுகிறார்கள். இந்த துஆ ஓதாமல் தொழுகையை முடிக்க கூடாது என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த இன்னொரு விஷயம்,
ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை இவ்வளவு கண்ணியப்படுத்துறார்கள் என்று சொன்னா, ஈமான் தடுமாறக்கூடிய நிலைமை தஜ்ஜாலின் வருகையில் உள்ள நிலைமை. தஜ்ஜால் வரும்பொழுது ஈமான் தடுமாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பின்னாடி பார்ப்போம். அதாவது தன்னை ஒரு பெரிய பலமான மூமின் என்று நம்பி இருப்பார் ஒருவர், பலமான மூமின் என்று நம்பி இருப்பார். தஜ்ஜாலை நேருக்கு நேராக பார்த்தபோது, தஜ்ஜாலின் அந்த அவன் காட்டக்கூடிய அந்த போலி அற்புதங்களை எல்லாம் பார்த்தபோது அவருடைய ஈமான் தடுமாறி தஜ்ஜாலுக்கு பின்னால் சென்று விடுவார். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் தங்களுடைய ஈமானை பாதுகாத்திருந்த அந்த மக்களை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தில் உங்களுக்கு அல்லாஹ் என்ன பதவிகளை வைத்திருந்தான் நற்செய்திகளையும் கூறி அவர்களுடைய முகங்களை தடவி விடுவார்கள். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். கைஃப அன்தும் இதா உன்ஸில இப்னு மர்யம ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும். உங்களின் நிலைமை எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா இப்னு மரியம் இறக்கப்படும் போது அப்போது உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு இமாம் இருப்பார், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு இமாம் இருப்பார். அதாவது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து இந்த இமாம் என்ற வார்த்தை, இதிலிருந்து சில விஷயங்களை நம்ம விளங்கணும். அதாவது கலீஃபாக்கள் ஆட்சி செய்யும் போது அபூபக்கர், உமர், உஸ்மான், அதுபோன்று முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு ஆட்சியாளருக்கு கீழே ஒன்று போட்டிருந்த போது, அப்பொழுது அந்த ஆட்சியாளரை கலீஃபா என்றோ அல்லது இமாம் என்றோ அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு முஸ்லிம்கள் பல நாடுகளாக பல அரசாங்கங்களாக பிரிந்ததற்கு பிறகு இந்த கலீஃபா என்ற வார்த்தையோ அல்லது இமாம் என்ற வார்த்தையோ புழங்கப்படுவது விடப்பட்டது. அதற்கு பிறகு சுல்தான் என்றோ அமீர் என்றோ மலிக் என்றோ பெயர் புழக்கங்கள் ஆரம்பமானது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுக்கும் மின்கும், உங்களில் இமாம் உங்களிலிருந்தே இருப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிகிறது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போதும் அவர்கள் வந்ததற்கு பிறகும் முழு உலக முஸ்லிம்களும் ஒரு தலைமையின் கீழே அங்கே ஒன்று கூடியிருப்பார்கள், அவர்களுக்கு ஆட்சியாளராக மஹ்தி அவர்கள் இருப்பார்கள் என்பது இந்த ஹதீஸின் வார்த்தையிலிருந்து புரிய முடிகிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி يقاتلون على الحق ظاهرين الى يوم القيامه قال فينزل عيسى ابن مريم فيقول اميرهم صل لنا فيقول لا ان بعضكم على بعض امراء تكرمه الله هذه الامه. இந்த உம்மத் சத்திய, இந்த உம்மத்திலிருந்து ஒரு பிரிவினர், ஒரு கூட்டத்தார், ஒரு சாரார் சத்தியத்திற்காக பாடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள், சத்தியத்துக்காக போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள். மறுமை நாள் வரை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பயமில்லாமல் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துக் கொண்டே இருப்பான். மறுமை நாளுக்கு முன்னால் ஈசா இப்னு மரியம் இறங்குவார். அப்போது முஸ்லிம்களுடைய அமீர் கூறுவார்கள், சல்லிலனா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வருகையை பார்த்ததற்கு பிறகு சொல்வார்கள், வாருங்கள் எங்களுக்கு தொழ வையுங்கள் என்பதாக. அப்ப இந்த நிகழ்வை குறித்து நம்ம முன்கூட்டி பேசி இருக்கிறோம். அதாவது தமஸ்கில அங்கே ரோமர்களுடைய படையை முறியடித்ததற்கு பிறகு அப்ப முஸ்லிம்கள் அடுத்து தொழுகைக்கு தயாராகும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க. அப்ப மஹ்தி தொழவைக்கு இருப்பவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே நீங்க தொழவைங்க என்பதாக. அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு நபி அவங்க, முந்தைய உம்மத்துக்கு ஒரு நபியாக இருந்தாங்க, அவர்கள் இப்போது நமக்கு மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தையை சொல்லும் போது அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, உங்களில் ஒருவர் தான் உங்களுக்கு அமீராக இருக்க முடியுமே தவிர நான் அல்ல, இது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் என்று கூறி மஹ்தி அவர்களையே தொழ வைக்கும்படி கூறுவார்கள். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையை உறுதி செய்கிறது. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கை இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள், அல் அம்பியாவு இஹ்வத்துன் லில்லாதின் உம்மஹாத்துஹும் ஷத்தா வதீனுஹும் வாஹித் வ இன்னி அவுலன் நாஸ் பி ஈஸா இப்னு மரியம்
لأنه لم يكن بيني وبينه نبي وإنه نازل فإذا رأيتموه فاعرفوه.
அதாவது நபிமார்கள் எல்லாம் ஒன்றுவிட்ட சகோதரர்கள், என்றால் என்ன? தந்தை ஒன்று தாய் வேறு, உம்மஹா துகும் ஷத்தா, அவர்களுடைய தாய்கள் வேறு, வதீனுகும் வாஹித், அவர்களுடைய மார்க்கம் ஒன்றுதான், தீன் ஒன்றுதான். இதையும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அடிப்படையில் ரொம்ப பேருக்கு தெரிவது கிடையாது. அதாவது அல்லாஹு தஆலா இந்த பூமியில் ஒரு தீனை தான் இறக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இனி உலக மக்கள் அழியும் வரை ஒரு தீன் தான். அந்த ஒரு தீன் தான் எல்லா இறை தூதர்களாலும் போதிக்கப்பட்டது. ஆனால் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரியா மாறுபடும். தீன் என்பது அத்தௌஹீத். அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, அவனுக்கு கீழ்படிய வேண்டும், அவனுடைய கட்டளைகளை ஏற்க வேண்டும், இது தீன். ஷரியா என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கோ அரசியலுக்கோ சமூகத்திற்கோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், அதுபோன்று வணக்க வழிபாடுகளின் அமைப்புகளை குறித்து அல்லாஹ் கூறக்கூடிய அந்த முறைகளுக்கு ஷரியா என்று சொல்லப்படும். இந்த ஷரியத்திலே மாற்றங்கள் நிகழ்ந்தன. அல்லாஹ் அதிலே ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப மாற்றங்களை ஏற்படுத்தி அந்தந்த இறை தூதர்களுக்கு கொடுத்தான். ஆனால் அவர்கள் அனைவருடைய தீன் எது? ஒரு தீன் தான், அல் இஸ்லாம், இஸ்லாம் தான். இந்த தீன் தான் வானத்தில் உள்ளவர்களுக்கும் மலக்குமார்களுக்கும் தீன், இஸ்லாம். அல்லாஹ் வானத்தில் எதை தீனாக பொருந்தி கொண்டானோ அதே தீனைத்தான் உலகத்தார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். அதாவது அல்லாஹிற்கு கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல். வதீனுகும் வாஹித் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களில் ஈசா அவர்களுக்கு மிக தகுதியானவர், அவர்களுக்கு மிக உரிமையானவர், அவர்களை சொந்தம் கொண்டாடுவதற்கு மிகவும் தகுதி பெற்றவர் நான் தான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் தான் மிக தகுதியானது என்பதாக. அதை மறுக்கும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல. யார் தகுதியானவர்? நான் தான் அதற்கு தகுதியானவன். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான முறையிலே எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள கூறினானோ அந்த முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து இந்த உம்மத் நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக தகுதியானவர்கள், மிக உரிமையானவர்கள், அவர்களை சொந்தம் கொண்டாடுவதற்கு மிகவும் உரிமை பெற்றவர்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹிம் லல்லதீன தபஊஹு வ ஹாதன் நபிய் வல்லதீன ஆமனு மஅஹு. இப்ராஹிமுக்கு மிக உரிமை உள்ளவர்கள் யார்? இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடுவதற்கு மிக தகுதியானவர்கள் யார்? இந்த யூதர்களா? இந்த கிறிஸ்தவர்களா? இல்லை. காரணம், இப்ராஹிம் என்ன ஒரு ஏகத்துவ தெளிவான இறை வழிபாட்டில் இருந்தாரோ அந்த இறை வழிபாட்டில் யூதர்களும் இல்லை, கிறிஸ்தவர்களும் இல்லை. மாறாக இப்ராஹிமுக்கு மிக சொந்தம் இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடுவதற்கு மிக தகுதியானவர்கள் யார் என்றால், அவருடைய காலத்திலே அவரை பின்பற்றியவர்களும் இந்த நபியும். யாரை பார்த்து சொல்கிறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. இந்த நபியும் இவரோடு ஈமான் கொண்டவர்களும் தான் இப்ராஹிமுக்கு மிக சொந்தமானவர்கள், மிக நெருக்கமானவர்கள் என்று. அதே போலதான் எல்லா இறை தூதர்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். யார் மிக தகுதியானவர்கள்? நம் நபியும், நம் நபியை பின்பற்றக்கூடிய நாமும். காரணம், அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன ஒரு சிறப்பை உயர்வை கொடுத்தானோ அந்த சிறப்பு உயர்விலேயே வைத்து அவர்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருஸுலிஹி, இறை தூதர்களில் யாரையும் நாம் பிரித்து பார்க்க மாட்டோம். உங்களை ஏற்றுக்கொள்வோம், உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாம் பிரிக்க மாட்டோம். எல்லா இறை தூதர்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தையும் சொல்றாங்க, எனக்கும் அவருக்கும் இடையிலே நபி யாரும் இல்லை. கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டு ஏறக்குறைய 500 ஆண்டுகள் கழித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுகிறார்கள். இதற்கு இடையில் எந்த ஒரு இறை தூதரும் அனுப்பப்படவில்லை. வஇன்னஹு லநாஸிலுன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஈசா மீண்டும் இறங்குவார், ஃபஇதா ரஐதுமூஹு, அவரை நீங்கள் பார்த்தால், ஃபஅரிஃபூஹு, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளுங்கள், அதாவது தெரிந்து கொள்வீர்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள் அந்த மூமின்களுக்கு தெரியும். அவர்களை பார்த்த உடனேயே அவர்களை பற்றிய அடையாளங்களை தெரிந்து கொள்வார்கள். அடுத்து இப்ப ஒரு சில கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும். அல்லாஹு தஆலா இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையை, அதாவது அவர்கள் மீண்டும் இறங்குவதை ஏற்படுத்தினானே, இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்தீரிலே விதித்தானே, இதில் என்ன ஹிக்மத்துகள் ஞானங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி மார்க்க அறிஞர்கள் ஆய்வு செய்யும் போது சில ஞானங்களை சில நுட்பங்களை நமக்கு சொல்கிறார்கள். அதாவது என்ன, ஒவ்வொரு இறை தூதருடைய விஷயத்திலையும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பல குழப்பங்களை செஞ்சாங்க, பலவிதமான கஷ்டங்களை அவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த குழப்பங்கள் கஷ்டங்களில் இருந்து ஒரு வேறுபட்ட குழப்பம், கஷ்டம், துன்பம், துயரம், சோதனை யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிரச்சனையிலே அவர்களை கொல்லுவதற்காக யூதர்கள் ஓடோடி வருகிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய ஹவாரியில் அவர்களை ஒரு வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். சரி, இப்ப குர்ஆன் என்ன சொல்லுகிறது, என்ன நடந்தது உண்மையிலேயே? அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான், சூழ்ச்சியாளர்களில் மிக சிறந்தவன் அல்லாஹ். அப்ப என்ன நடந்தது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, மாறாக அவர்களுக்கு உருவ மாற்றம் செய்யப்பட்டது. இது சூரத்துல் மாயிதால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறார். இப்ப இங்க பிரச்சனை என்ன, யூதர்கள் என்ன நம்பி இருக்கிறாங்க, யூதர்களுடைய நம்பிக்கை என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் கொன்றுவிட்டோம். அதே போன்று கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார், பிறகு மூன்று நாள் கழிச்சு உயிராகி எந்திரிச்சு வந்தாங்க, திரும்ப வானத்துக்கு போயிட்டாங்க, அல்லாஹ்வோட போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது அந்த எங்க இருந்து வந்தாங்க அங்க போய் ஒன்றோட ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்ப யூதர்கள் அந்த காலத்துல மொத்தமா தஜ்ஜாலுக்கு பின்னாடி ஓடிடுவாங்க, மொத்த யூதர்களும் தஜ்ஜாலுக்கு பின்னாடி ஓடிடுவாங்க. அப்ப கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததற்கு பிறகு அவர்களை உண்மையாக நம்பிக்கை கொண்டார்களோ, இன்னும் இந்த அளவுக்கு குர்ஆனுடைய கூற்றைப்படி அவன் உண்மையில் நஸ்ரானியாக இருந்தான் என்றால் நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொள்வான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடான். அது போக மற்ற காஃபிர்கள் இருக்காங்கல்ல, மஜூசிகளோ முஷ்ரிக்குகளோ மற்ற காஃபிர்கள், இந்த காஃபிர்களுடைய விஷயத்துல ஒன்று அவர்கள் இஸ்லாமுக்கு வரணும், இல்லை என்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள், பூமியை சுத்தமாக்கிறான். அப்ப இது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் நடக்கக்கூடிய அர்த்தம். அப்ப யூதர்களுடைய அந்த கொள்கையும் அங்கே தகர்க்கப்படுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று. இரண்டாவது, கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒன்று அல்லாஹ்வுடைய மகன் என்றோ அல்லது அல்லாஹ் என்று நம்பி வைத்திருக்கிறாங்களா இல்லையா, அல்லது மூன்று அல்லாஹ்ல ஒன்று என்று, அந்த நம்பிக்கை அடியோடு தகர்க்கப்பட்டு அங்கே சாட்சியம் பூர்த்தி செய்யப்படுகிறது. இது வந்து அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் இறக்குவதற்குண்டான அந்த ஹிக்மத்துல ஒரு ஹிக்மத்தா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இதற்கு முன்னாடி உள்ள இறை தூதர்கள ஏற்படல. அந்த இறை தூதரை வந்து அல்லாஹ்னு சொன்னதாகவோ அல்லாஹ்வுடைய மகன் சொன்னதாகவோ, உசைர் அலைஹிஸ்ஸலாம் உடைய விஷயத்துல யூதர்கள் சொன்னாங்க, ஆனா இது கிறிஸ்தவர்கள் சொன்ன மாதிரி சொல்லல. ஆகவே இந்த நம்பிக்கைகளை தகர்ப்பதற்காகவும் அதை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அல்லாஹு தஆலா மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குகிறான். குறிப்பாக கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவு இந்த பிரச்சாரத்தை பேசுறோமோ, இந்த பிரச்சாரத்தை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவார்கள் என்பதை, நம்மை விட அதிகமாக யார் பேசிக் கொண்டிருக்கிறா, கிறிஸ்தவர்கள். ரோட்டுக்கு ரோடு, தெருக்கு தெரு, மீட்டிங் போட்டு இதோ வந்து விட்டார், வருகிறார், வருகிறார், வந்து விட்டார், வந்து விட்டார் பார்க்கிறார்கள், எல்லாரும் பார்க்கிறார்கள், யாருங்க பார்க்கிறார், யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, நல்லவர்கள் பார்க்கிறார்கள் முடிச்சிடும், அவரே முடிஞ்சிருச்சு, நல்லவங்க கண்ணுக்கு தெரிவார்கள் சொல்லிட்டு. அப்ப அவர்கள் நிச்சயமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கிறத நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களா இல்லையா, நம்பிக்கையின்படியே உண்மையிலே நிச்சயமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், வருவார்கள், அவர்களுடைய அந்த நம்பிக்கை எது, அவர்கள் கடவுளாக வருவார்கள் என்ற நம்பிக்கையோ, அல்லது அவர்கள் கடவுளின் மகனாக வருவார்கள் என்ற நம்பிக்கையும் தகர்க்கப்பட்டு இல்லை, நான் ஒரு மனிதன் தான், நான் ஒரு தூதன் தான் என்பதை நிரூபிப்பார்கள். ஆகவேதான் ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பின்னாடி வரக்கூடிய ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம், அவர்கள் 7 ஆண்டுகள் தங்கியிருப்பாங்க. எத்தனை ஆண்டு தங்கியிருப்பாங்க? 7 ஆண்டு. அவர்கள் இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட போது அவர்களுக்கு 33 வயது. கீழே அடுத்து இறங்கினதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் தங்கியிருப்பாங்க, மொத்தம் 40 ஆண்டுகள் இந்த பூமியில் இருப்பாங்க, மூத்தாயிடுவாங்க. அப்ப அவர்கள் மூத்தாவாங்க, அதை மக்கள் பார்ப்பார்கள், அவர்களை கொண்டு வந்து அடக்கம் செய்யப்படும். அப்ப இதெல்லாம் எதற்கு ஆதாரம்? அவர் அல்லாஹ் அல்ல, அவர் இறைவன் அல்ல என்பதற்குண்டான தெளிவான ஆதாரமாக அல்லாஹ் ஆக்குவான். இது ஒரு காரணமாக சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதத்திலே இன்ஜீலிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டான். அதுபோன்று தௌராத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதத்திலும் அல்லாஹ் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை பற்றி விசேஷமாக சிறப்பித்து கூறினான். அப்ப 2 நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் அந்த உம்மத்தில் எங்களை ஆக்குவாயாக சொல்லி. எப்படி ஆக முடியும்? இவங்கதான் நபிமார்களாக முந்தைய உம்மத்துக்கு வந்துட்டாங்களே. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொண்டார்? அவர்களை வானத்திற்கு உயர்த்தி மீண்டும் இந்த உம்மத்தில் அல்லாஹ் அவர்களை இறக்கி இந்த உம்மத்தில் ஒரு உம்மத்தியாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அப்ப இந்த ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆனா இதற்கு ஹதீஸினுடைய ஆதாரங்கள் இல்ல, சலஃபுகளுடைய கூற்றுகள் தான் இதுக்கு ஆதாரம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவன் என்பதாக. மற்ற மக்கள் அதாவது கிறிஸ்தவர்களை விட நானும் நீங்களும் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். சோ அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்றை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். இப்ப ஏறக்குரிய பல காரணங்களை நம்ம உங்களுக்கு சொன்னோம். ஒன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையின் மூலமாக யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த கூற்று பொய்ப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது, தான் அல்லாஹ் இல்லை, தான் அல்லாஹுடைய குழந்தையும் இல்லை, சாதாரண ஒரு மனிதன் தான், தூதர் தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் அவர்களை மீண்டும் இறக்குகிறான். அவர்கள் இந்த பூமியில் 7 ஆண்டுகள் வசிக்கிறார்கள், உணவருந்துகிறார்கள், மற்ற மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை அவர்களுக்கு ஏற்படுகிறது, அவர்கள் மரணிக்கிறார்கள், அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்ப இதுல யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மிக தெளிவான ஒரு மறுப்பு இருக்கிறது. இந்த காரணங்களை கொண்டு, இந்த காரணங்கள் அதாவது மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் நபிமார்கள் இருந்து மீண்டும் அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்கள் அவர்களை கொல்ல வரும் பொழுது வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். உயர்த்தப்படும் போது உயிரோடு உயர்த்தப்படுறாங்க, உயிரோடு உயர்த்தப்படுறாங்க, மரணிக்கிற. அல்லாஹ் இந்த உலகத்தில் விதிச்ச நியதி என்ன? குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க, உங்களுடைய ரப்புடைய முகம் மட்டுமே நிலையாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். இது அல்லாஹுத்தால இந்த உலகத்தார் மீது விதித்த விதி. அந்த விதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது முழுமையாகணும். ஏன்னா அவர்களும் குல்லு மன் அலைஹா ஃபான்ல வருவாங்க, குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத்துல வருவாங்க. அப்ப அந்த விதியை பூர்த்தி செய்யும் விதமாக அல்லாஹ் அவர்களை மீண்டும் பூமியில் இறக்கி அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து இந்த நியதியை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். அடுத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எதை அமல்படுத்துவார்கள்? இது ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை வைத்து பல பேர் வழிகட்டு போயிருக்கிறாங்க. இந்த காதியானிகள் இது போன்ற இந்த சமூக கூட்டத்தார்கள் எல்லாம் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மேட்டரை கையில எடுத்துக்கிட்டு அவர்கள் வழிகெடுகிறார்கள். அதே போல யாரையாவது ஒருவரை காதியானியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னா முதல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தான் அவங்க பேச்செடுப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போயிட்டாரா, உயிரா இருக்கிறாரா, எங்க இருக்கிறார், இந்த மாதிரி பேச்செடுத்துதான் முஸ்லீம்களை அவர்கள் தங்களுடைய தவறான பாத்திலான கொள்கையின் பக்கம் கொண்டு வருவார்கள். சரியா? இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் எதன்படி தீர்ப்பளிப்பார்கள், எதை அமல்படுத்துவார்கள்? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல என்ன முன்னாடி நம்ம பார்த்தோம், கைஃப அன்தும் இதா நஸல ஃபீக்கும் இப்னு மரியம் வ இமாமுக்கும் மின்கும், உங்களுடைய இமாம் உங்களிலிருந்து இருப்பார், உங்களுடைய இமாம் உங்களிலிருந்து இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து நாம் இந்த ஒரு இல்மையும் பெறுகிறோம். அதாவது நம்முடைய இமாம் தான் நமக்கு சட்டம் போடுவாங்களே தவிர, அதாவது மஹதி, இந்த உம்மத்தில் உள்ள மஹதி தான் நமக்கு இது ஹலாலு இது ஹராமு அல்லது மக்கள் கருத்து வேறுபடக்கூடிய விஷயங்களுக்கு தீர்ப்பளிப்பார்கள் அல்லது மக்களுடைய மற்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்லுவார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமாக இறக்கப்படல. இமாம் யார் இருக்கிறாங்க? ஏற்கனவே நமக்குள்ள இமாம் தான் நமக்கு இமாமாக இருக்கிறாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்குவது கண்ணியத்தின் அடிப்படையிலோ முந்தி சொன்ன உண்மைகளை நிரூபிக்கும் அடிப்படையிலோ அல்லது தஜ்ஜாலை கொல்லுவதற்காகவோ யஜூஜ் மௌஜூஜை கொல்லுவதற்காகவோ அல்லாஹ் இறக்குகிறானே தவிர நமக்கு புதிதாக ஒரு ஷரியத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பவில்லை. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. நமக்கு ஒரு புதிய ஷரியத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பவில்லை அல்லது நம்முடைய சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கவில்லை. மாறாக நம்முடைய சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பதற்காகவும் நம்முடைய கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்ப்பளிப்பதற்காகவும் நம்முடைய அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காகவும் ஏற்கனவே நமக்கு அங்க ஒரு இமாம் இருப்பார், அவருக்கு கீழே முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருப்பார்கள். அப்ப மஸ்ஹப் இருக்காது, தரீக்கா இருக்காது, இந்த ஜமாத்துகள் இயக்கங்கள் எல்லாம் இருக்காது. என்ன அப்ப தெளிவா தெரிஞ்சு போயிடும் யாரப்பா உண்மையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரே ஜமா ஜமாத்துல் இஸ்லாம் ஜமாத்துல் முஸ்லிமின் ஒரே முஸ்லிம்களுடைய ஜமாத்துல அங்க இருக்குமே தவிர இந்த வேறுபட்ட ஜமாத்துகள் எல்லாம் அங்க இருக்காது. ஒரே ஜமாத் ஒரே அமீருக்கு கீழே வந்துருவாங்க. அமீர் ஒன்றாயிட்டாருன்னா அப்புறம் ஜமாத் எங்க ரெண்டா வருது? அமீர் இமாம் ரெண்டா இருக்கும் பொழுதுதானே ஜமாத் ரெண்டு ஒவ்வொரு பேர்ல. அப்ப இந்த ஹதீஸுகள் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதிய ஒரு ஷரியத்தை கொண்டோ அல்லது தங்களுடைய இஞ்சியலுடைய ஷரியத்தை கொண்டோ நமக்கு தீர்ப்பளிக்க மாட்டார்கள், அதை நமக்கு செயல்படுத்த மாட்டார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸ் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸும் சஹி முஸ்லீம் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸும் சஹி முஸ்லீமிலே பதிவான ஹதீஸ். லா இலாஹ இல்லல்லாஹ். قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا تزال طائفة من أمتي يقاتلون على الحق ظاهرين إلى يوم القيامة قال فينزل عيسى بن مريم فيقول أميرهم تعال صل بنا فيقول لا إن بعضكم على بعض أمراء تكرمة الله هذه الأمة. இந்த ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த உம்மத்தில் இருந்து ஒரு கூட்டம் சத்தியத்தின் மீது நிலை பெற்றிருப்பார்கள், அவர்கள் அல்லாஹுடைய உதவியை பெற்று மக்களை நிகழ்த்திருப்பார்கள். மறுமை நாள் வரும் வரை இது தொடரும். அந்த நேரத்தில் ஈசா இப்னு மரியம் இறங்குவார். அப்போது முஸ்லிம்களுடைய அமீர் கூறுவார், வாருங்கள் எங்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவீராக என்று. அப்ப ஈசா இப்னு மரியம் கூறுவார்கள், இல்லை, உங்களில் சிலர் சிலருக்கு அமீராக இருப்பார்கள், உங்களில் சிலர் சிலருக்கு அமீராக இருப்பார்கள், இது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கோ புதிய ஜமாத்தை உருவாக்குவதற்கோ புதிய உம்மத்தை உருவாக்குவதற்கோ யார் வரல? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரல. இந்த உம்மத்துக்கு பிறகு ஒரு உம்மத்து கிடையாது. ஆகவே இந்த உம்மத்து இதற்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் சுன்னாவை கொண்டுதான் இதனுடைய ஆட்சியாளர்கள் அப்போது தீர்ப்பளிப்பார்களே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை கொண்டு தீர்ப்பு இருக்காது. அதே போல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது சூரா அஹ்ஸாப் உடைய 40வது வசனத்துல மா கான முஹம்மது அபா அஹத் மின் ரிஜாலிக்கும் வலாகி ரசூலுல்லாஹ் வ காதமன் நபியீன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் உள்ள ஆண்களுக்கு அவர் தந்தையும் அல்ல, மாறாக அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறார், இறுதியாக இருக்கிறார். அப்ப எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி இல்லையோ அப்ப அவர்களுக்கு பிறகு ஒரு புதிய ஷரியத்தும் இல்லை என்று தெளிவாகி விடுகிறது. அப்ப ஒரு நபி வருகிறார்கள் என்று சொன்னா அப்ப அங்க ஒரு புதிய ஷரியத் என்று ஆகிவிடுகிறது. அப்ப நபிமார்களுக்கு எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாகி விட்டார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அனல் ஆகிப், நான் தான் ஃபைனல், நான் தான் இறுதியாவேன். அப்ப எனக்கு பிறகு தூதர்களில் ஒருவர் கிடையாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். இது எப்ப சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு சமயம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களுடைய குடியிருப்புகள், யூதர்களுடைய அந்த முஹல்லா பக்கமா போய் சென்று வந்த பிறகு, அங்கிருந்து அரபியில் மொழிபெயர்க்கப்பட்ட சில தௌராத்துடைய பிரதிகளை, பக்கங்களை, ஏடுகளை கொண்டு வருகிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள். அந்த ஏடுகளை படித்த போது அதில் கூறப்பட்டிருந்த உபதேசங்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வெகுவாக கவர்ந்தன. அதை பார்த்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹியின் முன்னிலையிலே அமர்ந்து அந்த வாசகங்களை எல்லாம் படித்து காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ்வின் தூதரே, எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று அந்த வசனங்களை படித்து தங்களின் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனா அங்க நிலைமை என்னங்கறத பார்க்கல. என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து கொண்டே போகிறது. பக்கத்தில் அபூபக்கர் பார்த்தாங்க, உமர், நபியின் முகத்தை நீ பார்க்கவில்லையா? அப்பதான் பார்க்கிறாங்க, கவனிக்கிறாங்க, உமர் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய முகம் சிவந்திருப்பதை, கடுமையான கோபத்தால் முகம் சிவந்திருந்ததை பார்த்தார்கள். அப்ப உடனே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்க. யா அல்லாஹ், நான் உன்னை பொருந்தி கொண்டேன் ரப்பாக, யா அல்லாஹ், உன் தூதரை நான் ரசூலாக பொருந்தி கொண்டேன், இஸ்லாமிய மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கோபம் தணிஞ்சு சொல்றாங்க, உமரே, லவ் கான மூசா ஹையன், லவ் கான மூசா ஹையன் மா வஸிஅஹு இல்லா இத்திபாஈ, மூசா இப்போது உயிரோடு இருப்பாரே ஆனால், ஒரு கற்பனைக்கு வைத்துக்கொள், மூசா இப்போது உயிரோடு இருந்தால், லவ் கான மூசா ஹையன், மூசா இப்போது உயிரோடு இருந்தால், அவருக்கு அனுமதி அல்ல, அவருக்கு சாட்சியம் அல்ல, என்னை பின்பற்றுவதை தவிர வேறு வழி அவருக்கு, அவர் தௌராத்தின்படி நான் அமல் செய்வேன் சொல்ல முடியாது, என்னைத்தான் பின்பற்ற வேண்டும், இந்த குரானை தான் அவர் பின்பற்ற வேண்டும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பது நமக்கு தெரிகிறது. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்படும் பொழுதும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்படும் போதும் அவர்களும் யாருடைய மார்க்கத்தை தான் பின்பற்றியாகணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை தான் பின்பற்றியாக வேண்டும். சரி, ஓகே, அப்ப இந்த விஷயம் புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது, அந்த 7 ஆண்டுகள் வாழும்போது, அதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நவ்வாஸ் இப்னு ஸம்ஆன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ثُمَّ يُرْسِلُ اللَّهُ مَطَرًا لَّا يَكُنُّ مِنْهُ بَيْتُ مَدَرٍ وَلَا وَبَرٍ فَيَغْسِلُ الْأَرْضَ حَتَّى يَتْرُكَهَا كَالزَّلْفَةِ ثُمَّ يُقَالُ لِلْأَرْضِ أَنبِتِي ثَمَرَتَكِ وَرُدِّي بَرَكَتَكِ فَيَوْمَئِذٍ تَأْكُلُ الْعِصَابَةُ مِنَ الرُّمَانَةِ وَيَسْتَظِلُّونَ بِقَحْفِهَا ويبارك في الرسل حتى إن اللقحة من الإبل لتكفي الفئام من الناس واللقحة من البقر لتكفي القبيلة من الناس واللقحة من الغنم لتكفي الفخذ من الناس. ربع رحانا حديث رسول الله صلى الله عليه وسلم صلى الله عيسى عليه السلام أوره اللي ركب بطه عيسى عليه السلام أوره اللي ركب بطه அந்த தஜ்ஜாலுடைய வருகை, யஜூஜுடைய வருகை, இறுதியாக அல்லாஹு தஆலாவிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்பார்கள். அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு வேதனை இறக்கி யஜூஜ் மஜூஜையும் அழித்து விடுவான். அப்ப அவங்க அப்படியே நூற்று கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் அந்த ஜனாதா கிடக்கும். நாத்தனாரி போய் யார் அடக்கம் பண்றது அவர்களை? முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு ஓரமா ஒதுங்கிடுவாங்க, நகரங்களை விட்டு விட்டு மலையினுடைய ஓரங்கள், இந்த மாதிரி காடுகளுடைய ஓரங்களுக்கு ஒதுங்கிடுவாங்க. இப்ப இவர்களை என்ன செய்யறது, இந்த நாட்டத்தை தாங்க முடியலையே, திரும்ப ஊருக்குள்ளார போகணுமே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மழையை இறக்கி அந்த நஜிசுகள் எல்லாம், யஜூஜ் மஜூஜுடைய அந்த ஜனாதா கடை எல்லாம் கொண்டு போய் எங்க தள்ளணுமோ தள்ளி இந்த பூமியை சுத்தமா கழுகிடும், அந்த மழை வந்து கழுகிவிடும் என்றே சொல்கிறார்கள். அதாவது ஒரு கழுவப்பட்ட தரை எப்படி இருக்குமோ, அதாவது கழுவப்பட்ட தரையல்ல, கழுவப்பட்ட கண்ணாடி, அந்த மாதிரி அந்த மழை பூமியை சுத்தப்படுத்தி விடும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பூமிக்கு, பூமியே உன் பழங்களை எல்லாம், உன் தாவரங்களை எல்லாம், உன் செடிகொடிகளை எல்லாம் நீ முளைப்பிப்பாயாக. சுப்ஹான் அல்லாஹ். அப்ப எங்க பார்த்தாலும் செழிப்பா இருக்கும், எல்லா விவசாய நிலங்களும் செழிப்படையும், மரங்கள் செடி கொடிகள் அவை ஒவ்வொன்றும் அதனுடைய காய்கறிகளை கனிவர்க்கங்களை கொடுக்கும். வருத்தி பறக்கத்துக்கு, அதுவும் கனிவர்க்கங்கள் எப்படி எண்ணிக்கையில பார்ப்பதற்கு மட்டும் அதிகமா இல்ல, வரக்கத்தோட இருக்கும். அந்த வரக்கத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மாதுளை பழம், எப்படி ஒரு என்ன பழம், மாதுளை பழத்தை ஒரு கூட்டம் சாப்பிட்டு விடலாம். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதுளை பழத்தை வந்து வெட்டணும்னு சொன்னா போதும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், பறக்கத்தான் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதுளை மரம், அந்த பழம் எவ்வளவு பெருசாக இருக்கும் என்று சொன்னா ஒரு கொடை மாதிரி இருக்கும். என்ன அதுக்கு கீழே ஒரு 10-50 பேர் வந்து நிழல்ல வந்துடலாம், அந்த அளவு அந்த பழம் வந்து பெருசாக இருக்கும். அதே போல ஒரு ஒட்டகத்தை பால் கறந்தா ஒரு பெரிய கூட்டம், இந்த இஸ்லாமில் உள்ளவங்க எல்லாம் பால் குடிச்சிடலாம், அந்த அளவுக்கு அதுல இருந்து பால் வரும். ஒரு மாட்டை பால் கறந்தோம் என்று சொன்னால் ஒரு கபிலா, கபிலான்னு சொன்னா ஒரு 30-40 பேர், 50 பேர் கொண்டது பேர் ஒரு கபிலான்னு வச்சுங்களேன். வம்சம் சொல்றாங்களே, இந்த அந்த வீட்டு மக்கள் ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு பட்டப்பேரை வச்சு அந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50-30 பேர் இருப்பாங்களா இல்லையா, மாமா மச்சான் அண்ணன் தம்பி தாத்தா தாத்தி எல்லாத்தையும் சேர்த்தா, அவங்க எல்லாருக்குமே ஒரு தடவை ஒரு மாட்டை பால் கறந்தா போதும் எல்லாரும் பால் குடிச்சிடலாம். அப்புறமா ஒல்லக்கஹத்து மினல் கனம், ஆட்டை பால் கறந்தால் ஒரு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் குடிச்சிடலாம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க, இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم والانبياء اخوه لعلات امهاتهم شتى ودينهم واحد وانا اولى الناس بعيسى ابن مريم لانه لم يكن بيني وبينه نبي وانه نازل فيهلك الله في زمانه المسيح الدجال وتقع الامنه على الارض حتى ترتع الاسود مع الابل والنمار مع البقر والذئاب مع الغنم ويلعب الصبيان بالحيات لا تضرهم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை தூதர்கள் எல்லாம் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் ஆவார்கள், அவர்களுடைய தாய்கள் தான் மாறுபட்டவர்கள், அவர்களுடைய மார்க்கமும் ஒன்று, ஈசாவிற்கு நான் தான் மிக நெருக்கமானவன் மக்களிலேயே, ஏனெனில் அவருக்கும் எனக்கும் இடையிலே நபி யாரும் கிடையாது, ஈசா நிச்சயமாக மீண்டும் இறங்குவார், அவருடைய காலத்திலே அல்லாஹ் மசீஹ் தஜ்ஜாலை அழிப்பான். அடுத்து இந்த பூமியில் நிம்மதி நிலவும், இந்த பூமியில நிம்மதி, தக்காவல் அம்னா பாதுகாப்பு, சேஃப்டி, போலீஸ் தேவையில்லை, செக்யூரிட்டி தேவையில்லை, கேமரா தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை, எங்க பார்த்தாலும் நிம்மதி நிலவும். மனிதர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல நிம்மதி, அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த பாதுகாப்பு, இந்த சுபிச்சமான வாழ்க்கை, முழு உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் இந்த பாதுகாப்பையும் இந்த நிம்மதியும் கொடுத்துருவான். இதுல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், என்னன்னு சொன்னா இந்த நல்லோர்களுடைய அந்த சுகபத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு இருக்குதே, அந்த அருள் இருக்குதே, இது ஒரு விசேஷமான ஒன்று. அவர்களோட இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தனி ஒரு பரக்கத்து இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையான மூமின்களோடு நீங்கள் வாழுங்கள் சொல்றேன். நம்ம வாழும்போது கூட ஏதோ நமக்கு அங்க கிடைக்குது இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிஞ்சு போயிடாம, நம்ம ஒரு ஜமாத்தாக, அதுவும் தொழுகையாளிகளுக்கு மத்தியில், அல்லாஹுவை தொழக்கூடிய நல்லோர்களுக்கு மத்தியில, மார்க்கத்தை பேணக்கூடிய நல்லோர்களுக்கு மத்தியில் இருப்பது அல்லாஹ்வுடைய அதாவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு வழி. இன்னொன்று, அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத்து பரக்கத்து, அதை முழுமையா நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அது ஒரு பெரிய வழியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவ்வளவு பரக்கத்து, அவ்வளவு ரஹ்மத் இருந்த காரணம் என்ன, அங்க மனிதர்களிலேயே சிறந்த மனிதர், இறையச்சவாளிகளிலேயே சிறந்த இறையச்சவாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு அப்படியே ஒவ்வொரு சஹாபாக்களுடைய காலத்தில், கடைசி காலம் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலை பார்த்தவர் இருந்தாலும் கூட அந்த போர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி. எப்படிங்க, ரசூலுல்லாஹுவை பார்த்தவர் இருந்தாலும் கூட, ஒருத்தர் இருந்தாலும் கூட அந்த போர்ல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அப்ப எவ்வளவு பெரிய பரக்கத்து பாருங்க. அப்ப அல்லாஹுடைய மிக, அதாவது பரிசுத்தமான இறை தூதர்கள் உள்ள ஒரு இறை தூதர் இந்த பூமியில இறக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அப்ப அல்லாஹுடைய எவ்வளவு பெரிய அந்த பரக்கத்தை அல்லாஹ் அங்க இறக்கி வைத்திருப்பான் பாருங்க. அப்ப அல்லாஹ் அவருடைய காலத்துல மசீஹ தஜ்ஜால அழிச்சிருவான், இந்த பூமியில மக்களுக்கு மத்தியில நிம்மதி நிகழும், முழு பூமியிலையும் நிம்மதி நிகழும், சிங்கங்களும் ஒட்டகங்களும் ஒரு சேர மேய்ந்து கொண்டிருக்கும், மாடுகளும் புலிகளும் ஒரு சேர நிற்கும், ஓநாய்களும் ஆடுகளும் ஒரு சேர நிற்கும், மக்கள் பாம்பு பிள்ளைகள் குழந்தைகள் பாம்புகளை பிடித்து விளையாடுவார்கள், அந்த பாம்புகள் பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. பாம்புன்னு சொன்னவொடனே கொஞ்சம் அப்படி அசிங்க போறோம், எங்க பக்கம் இந்த பக்கம் வந்துருச்சு அந்த பக்கம் வந்துருச்சான்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் வயலாபு சுவியான், இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அந்த பாம்புகளை கொண்டு விளையாடுவார்கள், லா தல்வருஹும், அது அவர்களுக்கு எந்த கெடுதியும் செய்யாது. அதே போல இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வல்லாஹி லயன்ஸிலன்ன ஈஸா இப்னு மரியம் ஹக்கமன ஆதிலா வல யதஅன்ன அல்ஜிஸ்யத வல துத்ரக்கன்ன அல்கிலாஸ் ஃபலா யுஸா அலைஹா வல தஸ்ஹபன்ன அஷ்ஹனா வத்தபாகுத் வத்தஹாஸுத் வல யதுஉன்ன இலல் மாலி ஃபலா யக்பலுஹு அஹத். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஈஸா இப்னு மரியம் இறங்குவார்கள், ஹக்கமன் தீர்ப்பாளராக, இது எந்த தீர்ப்பு, ஆதிலன் நீதியாளராக, இது எந்த நீதி, இந்த தீர்ப்பாளர் இந்த நீதியாளர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது எது, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இடையில உள்ள அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அவங்க வந்து கொல்லட்டும்னு சொன்னாங்க. அதே போல கிறிஸ்தவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய குழந்தை அல்லது அல்லாஹ்னு சொன்னாங்க, அதை உடைப்பவர்களாக, அதிலே எது நீதமோ அதை நிரூபிப்பவர்களாக, அதில் எது உண்மையோ அதை தீர்ப்பளிப்பவர்களாக இறங்குவார்கள். வலையத அண்ணல் ஜிசியா, இனி அதுக்கப்புறம் ஜிசியாலாம் இருக்காது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது ஜிசியா இருக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டதுக்கு பின்னாடி ஜிசியாலாம் இருக்காது, ஒன்னு முஸ்லீம் அல்லது ஹலாஸ். ஒல சுத்திர கணல் ஹலாஸ், அப்போது இந்த பத்து மாத அந்த நிறை ஒட்டகங்கள் அதே போல வாலிப ஒட்டகங்கள் இதை யாரும் திருடிப்பாங்கன்னு பயம் இருக்காது, அதனால யாருமே கட்டி போட மாட்டாங்க. திருடிப்பாங்கன்னு இருந்தா தானே கொண்டு வந்து தான் வீட்டு துளுவத்துல கட்டி போடுறதுக்கு, அந்த மாதிரியான பயங்கள் இருக்காது. மக்கள் அவரவர்களுடைய உரிமைகளை எல்லாம் அப்படி அப்படியே அங்க விட்டு வச்சிருப்பாங்க, யாரும் அதை எடுத்து சென்று விடுவார்கள் என்று பயம் இருக்காது. அதுபோன்று மக்களுக்கு மத்தியில இந்த போட்டி பொறாமை, நீ பெரியவனா நான் பெரியவனா, அதே போல குரோதங்கள், உன்னை விட நான் பெரியவனாக வேண்டும் என்ற இந்த வகுசுகள் எல்லாம் இருக்காது. பொறாமைகளோ ஹசதுகளோ அல்லது வேறு விதமான அந்த மனக்கசப்புகளோ மக்களுக்கு மத்தியில் இருக்காது. அதாவது கல்புகள் என்ன ஆயிடும், சுத்தமா ஆயிடும், மாஷா அல்லாஹ். வல யதுஉன்ன இலல் மால், அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய காலத்தில் அல்லாஹ் செல்வத்தை பரக்கத்தா கொடுத்திருப்பான், யாருக்கு என்ன தேவையோ வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டார்கள். அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில 7 ஆண்டுகள் தங்கியிருப்பார்கள் என்ற ஹதீஸ். لا اله الا الله امام مسلم அவர்கள் பதிவு செய்ய عبد الله بن عمرو بن عاص அறிவிக்கின்றார்கள், فيبعث الله عيسى بن مريم, الله مريم المهن عيسى ويركوان, ثم يمكث الناس 7 سنين, 7 ஆண்டுகள் عيسى عليه السلام தங்கி இருப்பார்கள், ليس بينه وبين اثنين عداوة, ரெண்டு பேருக்கு இடையில பொறாமையோ பகைமையோ இருக்கும், அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, பகைமையோ பொறாமையோ சண்டை சச்சரவுகள் இருக்கும் மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பிறகு அல்லாஹ் சிரியா தேசத்திலிருந்து ஒரு குளிர்ச்சியான காற்றை இறக்குவான், யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகளவு ஈமான் இருக்குமோ அவர்களை எல்லாம் அந்த காற்று கைப்பற்றி கொள்ளும். அதோட எல்லாருடைய எல்லா இறை நம்பிக்கையாளர்கள் மௌத்தா போயிடுவாங்க, திரும்ப அதுக்கப்புறமா அந்த குழப்பங்கள் மற்றது ஆரம்பமாயிடும். தஜ்ஜாலை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிற ஹதீஸுகளையும் அதை தொடர்ந்து மார்க்க அறிஞர்கள் விவரித்துள்ள விளக்கங்களையும் கேட்க இருக்கிறோம். தஜ்ஜால் மறுமையின் மிக முக்கிய அடையாளங்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அடையாளம். அல்லாஹு தஆலா மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் பல மாற்றங்களை இந்த பூமியிலே ஏற்படுத்துகிறான். முற்றிலும் இந்த உலகத்தை அழிக்கும் போது வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த பூமியில் உள்ள மலைகள், கடல்கள் இவை அனைத்திலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிடும். அதற்கு முன்பாக மக்களுடைய கலாச்சாரத்திலே, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அதன் மூலமாக மக்களை அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த நேரத்திலே உண்மையான மூமின் யார், பலவீனமான பொய்யர் யார் என்று அல்லாஹ் பிரித்து அறிய விரும்புகிறான், பிரித்துவிட விரும்புகிறான். அந்த அடிப்படையிலே மக்களின் ஈமானை சோதிப்பதற்கு ஒரு பெரிய சோதனையாகத்தான் தஜ்ஜாலுடைய வருகையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடினார்கள். ஒவ்வொரு தொழுகையினுடைய தஷஹுத், அதாவது அத்தஹியாது லில்லாஹி, பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஓதி முடித்ததற்கு பிறகு யா அல்லாஹ் உலகத்தின் குழப்பத்திலிருந்து, கபருடைய குழப்பத்திலிருந்து, அதேபோல மரணத்தின் குழப்பத்திலிருந்து, அதுபோன்று மசீஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா கேட்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிக்க மாட்டார்கள். ஆகவேதான் மார்க்க அறிஞர்களில் பலர் இந்த துஆவை ஒவ்வொரு தஷஹுதிலும் ஓதுவது வாஜிப் என்று கூறுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ அஸாபில் கப்ரி வ அஸாபின் நார், கபருடைய அஸாப் நரகத்தின் வேதனை, வ ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால், மசீஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துஆவை ஓதுவது வாஜிப் என்று சொல்கிறார்கள். தஜ்ஜால் என்பதற்கு என்ன பொருள்? இது அரபியிலே தஜல என்ற பதத்திலிருந்து வந்தது, அதாவது ஏமாற்றினான், உண்மைக்கு மாற்றமாக செய்து காண்பித்தல், அதற்கு அரபியிலே தஜில் என்று சொல்லப்படும். இப்ப மேஜிக் செய்யறாங்கல்ல, ஒன்று உண்மை இருக்காது, இருக்கிற பொருளை இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க, இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி கொண்டு வந்து காட்டுறது. தஜ்ஜாலுடைய காலத்தில் தஜ்ஜால் வானத்துக்கு மழை பொழியும் சொல்லுவான், மழை பொழியும், பூமியை பார்த்து சொல்லுவான் விளைச்சல் விளையும் சொல்லிட்டு, பூமி விளைச்சல் விளைவிக்கும். இப்ப இந்த மாதிரியான மக்களை ஏமாற்றும்படியான நிறைய காரியங்களை செய்து காட்டுவான். ஒரு கையில சொர்க்கத்து மாதிரி காட்டுவான், இந்த சொர்க்கம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு கையில நரகத்தை காட்டுவான். இந்த மாதிரி மக்களை ஏமாற்றும்படியான பல காரியங்களை செய்வதால் தஜ்ஜால், ஏமாற்றுக்காரன் என்று அவனுக்கு பெயர் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏமாற்றுக்காரர்கள் பலர் தோன்றுவார்கள், 30க்கு மேற்பட்ட ஏமாற்றுக்காரர்கள். அதுல பெரிய ஏமாற்றுக்காரன் யாரு? கியாம நாள் வருவதற்கு முன்னால் வரக்கூடிய இந்த தஜ்ஜால் என்பவன். பின்னாடி காலத்தில் பொதுவாக தஜ்ஜால் என்று சொன்னாலே அந்த பெரிய தஜ்ஜாலை தான் மக்கள் என்னும் அளவிற்கு அவனுடைய பெயரும் தன்மையும் மிகைத்து விட்டது. இரண்டாவதாக இவனுடைய இன்னொரு பெயர் அல் மசீஹ் என்று பெயர். அல் மசீஹ் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் மசீஹ் என்று சொல்லப்படுமோ அதுபோன்று இவனுக்கும் அல் மசீஹ் என்று சொல்லப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் மசீஹ் என்று சொல்லப்படுகிறது, இவனுக்கும் அல் மசீஹ் என்ற பெயர் இருக்கிறது. இப்ப அல் மசீஹ் என்றால் என்ன? இதற்கு இரண்டு விதமான பொருட்களை மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். ஒன்று, அல் மசீஹ் பூமியிலே சுற்றுப்பயணம் செய்பவர். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமியிலே சுற்றுப்பயணம் செய்தார்கள், இவனும் பூமியிலே சுற்றுப்பயணம் செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்நாள் காலத்திலேயும் தாவாவில் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அதே போல அவங்க இறக்கப்பட்டதற்கு பிறகும் மீண்டும் பூமியில பல இடங்களுக்கு செல்வாங்க, தஜ்ஜால கொல்றதுக்கு போவாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அடைக்கிறதுக்கு போவாங்க, ஜிஹாதுல போவாங்க. அதனால அவர்களுக்கு அல் மசீஹ் என்று சொல்லப்பட்டது. இந்த தஜ்ஜால் இறங்கினதுக்கு பிறகு இவனும் பூமியில மக்கா மதினாவை தவிர்த்து எல்லா ஊருக்கும் சுத்திட்டு வந்துருவான். அப்ப இதனால இவனுக்கு பேரும் அல் மசீஹ் என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒரு உண்மையையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஒருவனுக்கு, ஒரு தீயவனுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்ட காரணத்தால் அதுல ஒரு நல்ல அர்த்தம் இருக்குமேனால் அந்த பெயரை நமக்கு சூட்டுவதிலே தப்பு கிடையாது. உதாரணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றதற்கு முன்பே மசீஹ் தஜ்ஜால் என்று ஒருவனை அல்லாஹ் அறிவித்து விட்டான் எல்லா நபிமார்களுக்கும். அப்படி இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அல் மசீஹ் என்ற பெயர் வைக்கப்பட்டுச்சா இல்லையா? அதாவது பெயர்லயே உங்களுக்கு தவறு என்பது கிடையாது. பெயருடைய அர்த்தம் தவறா இருந்துச்சுன்னு சொன்னா அது தவறு. பெயருடைய அர்த்தம் தவறாக இல்லாதவரை அது ஒரு தீயவருக்கு பெயர் சூட்டப்பட்டு விட்டதால் அந்த பெயரை நம்ம தவிர்த்து கொள்ளணும் என்பது கிடையாது. ரொம்ப பேர் முஸ்லீம்கள் யசீதுன்னு பேர் வைக்க மாட்டாங்க, ஜியாதுன்னு பேர் வைக்க மாட்டாங்க, இன்னும் பல பேர் அதாவது அரபு அல்லாத பல பேர் முஆவியாங்கிற பேர் வைக்கவே மாட்டாங்க. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல மிகப்பெரிய நபி தோழர் ஒருத்தங்க ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மச்சான், அவங்களுடைய சகோதரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியிருந்தாங்க. ரசூலுல்லாஹிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. கடைசி காலத்தில் முஸ்லீமாக ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலத்தில் வஹி எழுதுவதற்கு உள்ள முக்கியமான தோழர்கள்ல முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தங்களா இருந்தாங்க. பிந்திய காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாலும் மூத்த சஹாபாக்களிடமிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் தங்களுக்கு தவறிவிட்ட ஹதீஸுகளை எல்லாம் அவர்கள் மரணம் செய்து கொண்டார்கள். அப்ப சில பேர் சில விஷயங்களை கணக்கில் வைத்துக் கொண்டு முஆவியாங்கிற பேரை வெறுக்கிறது, யசீதுங்கிற பேரையே வெறுக்கிறது, ஜியாதுங்கிற பேரையே வெறுக்கிறது, அதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. உதாரணத்துக்கு ஷத்தாதுங்கிற அந்த காலத்தில் ஒரு அரசன் இருந்தான்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் சில பேருக்கு ஷத்தாது என்று பேர் இருந்துச்சு, தாபியங்கள் சில பேருக்கு ஷத்தாது என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால பெயருடைய அர்த்தங்கள் தவறா இல்லாத வரைக்கும் அது ஒரு தீயவருக்கு பெயர் வைக்கப்பட்டு விட்டதால் அதை நம்ம எல்லாம் தவிர்த்துக் கொள்ளணும் என்பது அவசியம் அல்ல. என்ன தஜ்ஜாலுக்கு மசீஹ் என்று சொல்லப்படுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கும் அல் மசீஹ் என்று சொல்லப்படுது. இன்னொரு பெயர் அல் மசீஹ் என்பதற்கு தடவுதல், தடவப்பட்டவர் அல்லது தடவுபவர் என்று பொருள். தடவப்பட்டவருக்கும் சொல்லலாம், தடவக்கூடியவருக்கும் சொல்லலாம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மசீஹ் என்று ஏன் பெயர் சொல்லப்பட்டது? அவர்கள் அல்லாஹுடைய பெயரை கொண்டு, அல்லாஹுடைய அனுமதி கொண்டு குஷ்டரோகிகளையும் பிறவி கூரடர்களையும் வெண்குஷ்டக்காரர்களையும் அவங்க பிஸ்மில்லான்னு சொல்லி தடவுவாங்க, அவர்களுக்கு சுகம் அல்லாஹ் கொடுத்து விடுவான். இறந்தவர்களை பிஸ்மில்லா என்று சொல்லி தடவுவார்கள், அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பிப்பான். அப்ப அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் மசீஹ் என்று சொல்லப்படுகிறது. தஜ்ஜாலுக்கு அல் மசீஹ் என்று சொல்லப்படுகிறது தடவப்பட்டவன், அதாவது அவனுடைய கண்கள் இருக்கின்றன அது அப்படியே சமமா தடவை கொடுக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் குழியா இருக்குது, கொஞ்சம் குழியா இருக்குது, கண் விழி இருக்குது, அவனுக்கு அப்படி கிடையாது. இந்த நெத்தியிலிருந்து இந்த கண்ணை வரைக்கும் உள்ள பகுதி அப்படியே சமமா இருக்கும், தடவப்பட்டதாக இருக்கும். இதனாலேயே அவனுக்கு அல் மசீஹ் என்று சொல்லப்பட்டது. அப்ப இரண்டு விதமான பெயர் காரணங்களை சொல்கிறார்கள். ஓகே, சில ஹதீஸுகள் வரக்கூடிய நம்ம சிஃபத்துகளை பார்ப்போம். அதுக்கு முன்பாக அந்த ஹதீஸுகளிலிருந்து, மொத்த ஹதீஸுகளிலிருந்தும் தொகுப்பு, என்னென்ன சிஃபத்துகள் அவனை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சில பேர் தஜ்ஜால அது ஒரு அவன் ஒருவன் வித்தியாசமான ஒரு தனி படைப்பு என்பதாக விளங்கிக் கொள்கிறார்கள். அப்படி கிடையாது. தஜ்ஜால் என்பவன் மனித படைப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் வரக்கூடிய ஒரு சந்ததியை தவிர மனித இனத்திற்கு அப்பாற்பட்ட படைப்பல்ல. அது ஒரு உண்மையை தெளிவா தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, அவன் ஆணாக இருப்பான், பெண் அல்ல. ஷாப், வாலிபனாக இருப்பான். அஹ்மர், சிவந்த நிறமுடையவனாக இருப்பான். கசீர், குட்டையாக இருப்பான். ஆனால் உடல் ரொம்ப கொஞ்சம் விகாரமா இருக்கும், நல்ல பருத்த உடலாக இருக்கும். நெற்றி பெரியதாக இருக்கும், நெஞ்சும் அகலமானதாக இருக்கும். இப்ப ஹதீஸுகள்ல ரெண்டு விதமான அறிவிப்புகள் தொடர்ந்து வருது. வலது கண் என்று சில ஹதீசுகள் வருது, சில கண்ல இடது கண் என்று வருது. எல்லாமே சஹீஹான ஹதீசுகள். இப்ப இந்த ஹதீசுகளை ஆய்வு செய்த மார்க்க அறிஞர்கள் பலர், அதுல குறிப்பாக அல் இமாம் அல் காதி அய்யாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஹதீஸ்களில மிகப்பெரிய அறிஞர், அவர்கள் சொல்லுகின்ற இந்த கருத்தை இமாம் நவ்வி போன்ற, அதே போன்று இமாம் குருத்துபி போன்ற மூத்த மார்க்க அறிஞர்கள் எல்லாம் ஆமோதிக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, தஜ்ஜாலுடைய கண்ணை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற ஹதீஸுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்ததற்கு பிறகு சிலர் அந்த ஹதீஸுகளிலே முரண்பாடு இருப்பதாகவோ அல்லது மாற்றமான செய்தி இருப்பதாகவோ புரிந்து கொள்கிறார்கள். அப்படி கிடையாது. என்ன, தஜ்ஜாலுடைய வலது கண், முற்றிலும் குருடாக இருக்கும். நம்ம அந்த ஹதீஸுகளுடைய வார்த்தைகள் வித்தியாசங்களுக்கு போல, அந்த வார்த்தை வித்தியாசங்களிலிருந்து எடுக்கப்படுகிற மொத்த சாரம் அந்த கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றோம், ஏன்னா எல்லாருக்கும் புரிய முடியாதுல. அவனுடைய வலதுகன், தஜ்ஜாலுடைய வலதுகன் முற்றிலும், அதாவது சமமானதாக, தடவப்பட்டதாக, ஒரு காய்ந்த உலர்ந்த திராட்சையுடைய சதைத்துண்டை போன்று அவனுடைய கண் பகுதி இருக்கும். அதாவது இந்த குழி இருக்கு, சாதாரணமா கண்ணுக்குள்ள குழி இருக்காது, இந்த நெத்திலிருந்து இந்த கண் பகுதி இதாவது சமமா இருக்கும், இந்த கண்ணு முற்றிலுமாக குருடா இருக்கும், அவனுக்கு பார்க்கவே முடியாது. இடது கண்ணு அவனுக்கு தெரியும், ஆனா இடது கண்ணும் குறைவுள்ள கண்ணாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், சிலருக்கு நீங்க பார்த்திருக்கலாம், கண்ணுக்கு கீழே கொஞ்சம் கட்டி மாதிரி சதை வளர்ந்துருக்கும், அந்த சதை சில பேருக்கு கொஞ்சமா இருக்கும், சில பேருக்கு முழு கண்ணையும் மறைக்கிற அளவுக்கு பெருசா இருக்கும், வீங்கின மாதிரி இருக்கும். அப்ப அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய இடது கண்ணுக்கு கீழே, அவனுடைய இடது கண்ணுக்கு கீழே அந்த கட்டி சதை வளர்ந்திருக்கும், அது அவனுடைய கண்ணை மறைத்ததாக இருக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுகளிலிருந்து எடுக்கப்பட்ட மொத்த ஒரு சுருக்கம். அதே போல தஜ்ஜாலுடைய அந்த நெற்றியிலே, கண் இரண்டு இந்த கண்களுக்கு இடையில இந்த நெற்றியினுடைய பகுதியில காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கு, தெளிவா எழுத்தால காஃபிர் என்று. சில ஹதீஸுகள்ல வந்து காஃபாரா தனித்தனியா வருது, சிலதுல மொத்தமா வருது, காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். முஸ்லிமானவர் அந்த வார்த்தையை படித்துக் கொள்வார். யாரும் முஸ்லீமா இருக்கிறாங்களோ அவங்க அரபியா இருக்கணும், அரபி இல்ல தேவையில்லை, அவங்களுக்கு அதை அல்லாஹ் காட்டி கொடுப்பான். அதே போல தஜ்ஜாலுடைய சிஃபத்துல ஒன்று, அவனுக்கு திருமணமாகி இருக்கும் ஆனால் அவனுக்கு குழந்தை பிறக்காது, திருமணமாக இருக்கும் ஆனா குழந்தை பிறக்காது. இப்போ வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அன்னவாஸ் இப்னு ஸமஆன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னஹு ஷாபுன் காபாதுன் அய்னுஹு தாஃபியதுன் கஅன்னி உஷ்பிஹுஹு பிஅப்துல் உஸ்ஸா இப்னு கத்ன். தஜ்ஜால் ஒரு வாலிபன், அவனுடைய தலைமுடி சுருட்டையாக இருக்கும், அவனுடைய கண் உயர்ந்திருக்கும், குளியா இல்லாம சமமானதாக உயர்ந்திருக்கும். அவனை அப்துல் உஸ்ஸா இப்னு குத்துன் என்பவனுக்கு ஒப்பிடலாம். அடுத்து இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரகர தஜ்ஜால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். அப்போது கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்ல, அறிந்து கொள்ளுங்கள், தஜ்ஜால் அவன் வலது கண்ணால் ஒற்றை கண்ணனாக இருப்பான், வலது கண் அவனுக்கு குருடு. கண் ஐனஹு ஐனபத்தும் பாஃபியா, அவனுடைய கண் காய்ந்து உலர்ந்த திராட்சையை போன்று இருக்கும். அடுத்து உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மஸீஹ தஜ்ஜால் ரஜுலுன் கஸீருன் அஃஜா ஜஅதுன் அஅவர் மத்மூஸுல் ஐனி ليس بناتية ولا جحراء فإن ولبس عليكم فاعلموا أن ربكم ليس بأعور. دجال அவன் ஒரு ஆண் குட்டையானவன், அவனுடைய தலைமுடிகள் சுருட்டையாக இருக்கும், ஒற்றை கண் குருடனாக இருப்பான், அவனுடைய கண் தடவப்பட்டிருக்கும், அது வெளியில் உயர்ந்ததாகவும் இருக்காது, உள்ளே பள்ளமாக குழியாகவும் இருக்காது, அவனை புரிந்து கொள்வது உங்களுக்கு சிரமமாக இருக்குமேனால் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல. ஏன்னா அவன் தன்னைத்தானே என்ன சொல்லுவான், நான் தான் உங்களுடைய ரப்பு, என்னை வணங்குங்கள் என்று மக்களை அழைப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குறாங்க, மக்களுக்கு நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, ஏனென்றால் நம்முடைய அல்லாஹ் நம்முடைய ரப்பு, அவனுடைய இரண்டு கண்களும் சுகமானதாக இருக்கும், அவன் ஒற்றை கண்ணன் அல்ல. அப்புறம் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم واما مسيح الضلال فانه اعور العين اجل الجبهه عريض النحر فيه دفء. அதாவது தஜ்ஜால் உடைய பேர்ல சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், مسيح الضلال, ஈஸா அலைஹிஸ்ஸலாம் மசீஹுல் ஹுதா, நேர்வழியினுடைய மசீஹ், தஜ்ஜால் வழிகேட்டுடைய மசீஹ், இந்த வழிகேட்டை பரப்புகின்ற மசீஹ், அவன் ஒற்றை கண் குருடனாக இருப்பான், நெற்றி அகண்டதாக இருப்பான், நெஞ்சு விசாலமானவனாக இருப்பான், அவனிலே ஒரு கோணல் ஒன்று இருக்கும். அதாவது உடல் நேரான உடம்பா இல்லாம கொஞ்சம் உடல்ல ஒரு வித கோணல், ஒரு வித நெளிவு இருக்கும். ஹதீஃபா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அத்தஜ்ஜால் அஅவருல் அய்னில் யுஸ்ரா ஜுஃபாலுஷ் ஷஅரி, தலைமுடி நிறைய இருக்கும் அவனுக்கு, தஜ்ஜாலுக்கு தலைமுடி நிறைய இருக்கும், அவனுடைய இடது கண் குருடாக இருக்கும். இந்த இடது கண் குருடா இருக்குன்னு சொன்னா இடது கண் முழுசா குருடா இருக்காது, அந்த சதை வளர்ந்திருப்பதால கொஞ்சோன்னு தெரியறதுனால அதையும் குருடு என்பதாகவே சொல்லப்படும். ஏன்னா தூரத்திலிருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், பாக்குற மாதிரியே தெரியாது. وفي حديث انس رضي الله عنه قال صلى الله عليه وسلم وان بين عينيه مكتوب كافر. انس رضي الله عنه சொல்கின்றார்கள், அவருடைய இரண்டு கண்களுக்கு இடையிலே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா, அடுத்து தஜ்ஜாலுக்கு குழந்தை பிறக்காது. இது குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகள்லயும் நபிசுல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் வந்து மரணனாக இருப்பான், அவனுக்கு குழந்தை பிறக்காது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த தஜ்ஜால் இப்ப உயிரோட இருக்கானா அல்லது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய காலத்துல தஜ்ஜால்னு ஒருத்தர் இருந்தானா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஜ்ஜால்னு ஒருத்தர் இருந்தானா இல்லையா, தஜ்ஜால் இப்ப உயிரோட இருக்கானா இல்லையான்னு சொல்லி. இப்ப இது ஒரு மார்க் அறிஞர்களிடத்தில் அந்த காலத்திலிருந்து, ஈவன் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இந்த விஷயத்துல ஒரு சர்ச்சை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அப்துல்லாஹ் இப்னு சையாத் என்று ஒருவன் இருந்தான். அப்துல்லாஹ் இப்னு சையாத் என்பதும் அவனுடைய ஒரு பெயரு, இன்னொரு பெயரு சாஃபி இப்னு சையாத் என்பதும் அவனுடைய ஒரு பெயர். இவனை பத்தி ஒரு கருத்து அந்த காலத்தில் நிகழ்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களுக்கு இந்த விஷயத்துல வகி கொடுக்கப்படாததுனால சந்தேகத்திற்கு ஆளானார்கள், இவனை பற்றி இவனுடைய நிலைமை என்ன, இவன் ஒரு கால் தஜ்ஜாலாக இருப்பானா என்று. இவன் எந்த இனத்தை சேர்ந்தவன், மதினாவில் வசித்த யூத இனத்தை சேர்ந்தவன். இந்த இப்னு சையாத் அப்துல்லா இப்னு சையாத் என்பவன் மதினாவில் யூத இனத்தை சேர்ந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவிற்கு வருகை தந்தபோது இவன் மிக சிறியவனாக இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது இவன் பருவ வயதை அடைகிற ஒரு பருவ வயதை எட்டும் அளவிற்கு இருந்தான். மதினாவுக்கு வரும்போது சின்ன பிள்ளைன்னு சொன்னா ஒரு 4-5 வயசுல இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பருவ வயதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் இருந்தாங்க. அப்ப மௌத்தா போகும்பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது இவனுக்கு ஒரு 15 வயசு, பாலிகாகக்கூடிய அந்த பருவத்தில் இருந்தான். சரிங்களா, இப்ப இந்த அப்துல்லாஹ் இப்னு சையாத் இவனுக்கு குழந்தைகள் இருந்தன. இவர்களுடைய பிள்ளைகள்ல உமாரா என்று ஒருவர் இருந்தார். இவர் மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞராக விளங்கினார். ஹதீஸ் கலைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு முஹத்தீஸாக இருந்தார். இவரிடமிருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்வி படித்திருக்கிறார்கள். இந்த உமாரா இப்னு அப்துல்லாஹ் இப்னு சையாதை அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களும் அதற்கு பின்னால் வாழ்ந்த அறிஞர்களும் மிகச்சிறந்த முஸ்லீமாகவும் மிகச்சிறந்த மார்க்க அறிஞராகவும் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அப்துல்லாஹ் அவருடைய தந்தை, அவரை பொறுத்த வரைக்கும் அவரை சஹாபி என்று யாரும் ஏற்றுக்கொள்ள, ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக வாழ்ந்தவரை அந்த அப்துல்லாஹ் இப்னு சையாத் அவன் சிறியவனாக, சிறியவர்களுடைய அந்த பட்டியலிலே இருந்தான். தன்னை முஸ்லிம் என்று அறிவிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை பார்த்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று பலமுறை பேசியது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்திலே அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா, ஏற்று கொள்ளல. அப்ப அதனால முஸ்லீம்னு சொல்ல முடியுமா? ரசூல்லா காலத்துல யாரு ரசூல்லாவுடைய கையால இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ, சாரி, அவங்களதான் நம்ம சஹாபின்னு சொல்லுவோம். அப்துல்லாஹி இப்னு சையாத பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக இருந்தவரை தன்னை முஸ்லீம் என்று அவன் அறிவிக்கவில்லை. எனவே அவனை சஹாபி என்று சொல்ல முடியாது. அதற்கு பின்னாடி அவன் தன்னை முஸ்லீம் என்று கூறினான், ஹஜ் செஞ்சிருக்கிறாப்புல, அதே போல இஸ்லாமிய கடமைகளை செஞ்சாப்புல, அப்ப அவனை முஸ்லீம் என்று சொல்லுவோம், தாபிஈ என்று சொல்லுவோம். சரிங்களா, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவனுடைய நிலைமை எப்படி இருந்தது, அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு இவனுடைய நிலைமை எப்படி இருந்தது, இது கொஞ்சம் விவரமான செய்தி, அதை பார்க்கிறோம். இந்த அப்துல்லாஹி இப்னு சையாத் ரசூலுல்லா காலத்தில் சிறு பருவத்தில் சிறுவனாக இருந்தார். ஆனால் ஒரு குறி சொல்லும் குறிகாரனை போன்று இவனுடைய ஒரு அமைப்பு இருந்தது. மக்களில் பலர் இவனிடத்தில் சென்று குறி கேட்பார்கள், தங்களுடைய நல்லது கெட்டதுகளை பற்றி இவனிடத்திலே பேசுவார்கள். ஜோசியக்காரன் போய் கேட்கிறாங்களா இல்லையா, எனக்கு என்ன நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு குறி சொல்பவனாக இருந்தான். அப்ப இவனை பற்றி மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரபல்யமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சொல்றான் கரெக்டா சொல்லிடுறான், அவன் சொல்ற மாதிரியே நடக்குது என்பதாக மக்களுக்கு மத்தியில் பேச்சு அடிபட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அவனுடைய நிலைமை தான் என்ன என்பதை போய் பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு தடவை போறான். இப்ப இந்த இடத்துல ஒரு சில செய்திகளை நீங்க புரியணும். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களும் இந்த ஷைத்தான் உடலிலே புகுந்து கொள்வதும் அதே போல ஷைத்தான் மனிதனுடைய நாவால் பேசுவதும் இது நடக்கும். இன்று சில மார்க்க அழைப்பாளர்கள் இந்த விஷயத்தை வந்து கடுமையா மறுக்கிறாங்க. முந்திய காலத்தில் முஅத்தஸிலா என்ற ஒரு கூட்டம் இதை மறுத்தது. அதுபோன்று பிந்திய காலங்களில் அந்த முஅத்தஸிலாக்களுடைய புத்தகங்களை படிப்பவர்கள் நம்ம குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இருந்து அந்த முஅத்தஸிலாக்களுடைய புத்தகத்தை படிப்பவர்கள் அவங்களுடைய அந்த வாதத்தால் அவர்களுடைய அந்த தர்க்க வாதத்தால் கவரப்பட்டு இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய வட்டாரத்துக்கு இடையிலும் அந்த முஅத்தஸிலாக்களுடைய சிந்தனையை பரப்புகிறார்கள்.